நன்றி சகோதரன் நெவில். ஜபத்திற்காக நாம் சற்று நேரம் நிற்போம், நாம் தலைமணங்குவோம். சொல்லி தெரிவிக்க வேண்டிய விண்ணப்பங்களை உங்கள் கைகளை உயர்த்துவதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறீர்களா தேவனிடம்? நான் அவரிடம் நீங்கள் கேட்க விரும்புவதை உங்கள் மனதில் கொண்டவர்களாய் இப்பொழுது உங்களுக்காகவும் நான் ஜபத்தை ஏறெடுக்க போகும் இந்நேரத்தில் அதை பெற்றுக் கொண்டதாக உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள்.
Heavenly Father, we are
பரலோக பிதாவே, மந்தாரமான இந்த நாளில் தேவனுடைய வீட்டிற்குள் வந்துள்ளதை நாங்கள் ஒரு பெரிய சலாக்கியமாக கருதுகிறோம். தேவனுடைய சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் மூலமாய் பாடுகிறதையும் ஜனங்களின் மூலமாய் பேசுகிறதையும் உள்ளே ஒரு சிறு சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கின்றதையும் காணுகிறோம். எங்களுடைய இருதயத்தை சுற்றிலுமாய் பிரகாசிக்கின்ற பரலோக சூரிய வெளிச்சத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியுள்ளாய் இருக்கிறோம். அதற்காக எவ்வளவு நன்றியுள்ளாய் இருக்கிறோம். இந்த சபையில் உள்ள உம்முடைய ஜனங்கள் தங்கள் கைகளை உயர்த்தியுள்ளனர். அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு இன்று காலையில் நீர் உத்தரவு அருள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். பிதாவே, அவர்களுடைய ஒவ்வொருவரும் விண்ணப்பத்திற்கும் நீர் உத்தரவு அருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். மேஜையின் மேல் அநேக விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. எல்லா இடங்களிலும் விண்ணப்பங்கள் மயமாயுள்ளன. ஜனங்கள் வியாதிப்பட்டு அவதி உறுகின்றனர். தூர இடங்களில் இருந்து சுமார் 50 தொலைபேசி அழைப்புகள் தினமும் வருகின்றன. ஓ தேவனே, நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும். நாங்கள் எவ்வளவு செல்ல வேண்டும் என்றோ என்ன செய்ய வேண்டும் என்றோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் எங்களை சரியான விதத்தில் வழி நடத்த முடியும். இவைகளை அருளுமாறு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஏனெனில் அதே எங்கள் எண்ணங்கள். கர்த்தாவே, பூமியில் உள்ள இந்த எங்கள் ஜீவனை நீர்தாம் எங்களுக்கு தந்தீர். அதை உமது கனத்திற்காக உபயோகிக்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த காரியங்களில் நீர் எங்களை வழிநடத்தும். பிதாவே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் பாடல்களை பாடுவதற்கும் ஜெபத்தை ஏற்பதற்கும் நாங்கள் கூடி வந்துள்ள இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டாலும் எங்கள் பாடல்களில் எங்களுடன் மகிழ்ச்சி கொள்ளும். உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுடன் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். அமருங்கள். இவ்விதமாய் நிற்பது ஒரு பெரிய சாக்கியம் என்று கருதக்கூடிய எந்த ஸ்தலமும் எனக்கு தெரியவில்லை. இங்கு பீடத்தில் நின்று கொண்டு பசியாயும் தாகமாயும் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜீவ ஆபத்தை பிட்டுக் கொடுப்பதை காட்டிலும் வேறு ஸ்தலம் இல்லை. இது ஒரு பெரிய சாக்கியமாக இருக்கிறது. முதலாவதாக, ரைட் குடும்பத்தினர் யாராகிலும் இங்கு உள்ளனரா என்று கேட்க விரும்புகிறேன். அல்லது ஆர்வில், ஹேடி ஆர்வில் உங்களுடன் இருக்கிறாரா? வீட்டிற்கு வர முடியுமா என்று அவரிடம் கேளுங்கள். நான் அவரிடம் ஒன்றை கூறியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அவருக்கு நேரம் உள்ள போது வீட்டிற்கு வரட்டும். இன்று காலை அதை என்னுடன் கொண்டு வர மறந்துவிட்டேன். அது அவர்களுடைய வீட்டில் உள்ள நாய்க்காக. ஆராதனைக்கு பிறகு வீட்டுக்கு போகும்போது வர முடியுமானால் வாருங்கள். இப்பொழுது எடித், ஹேட்டியின் சகோதரி, ஒரு முற்றுள்ள அந்த சிறு பெண் குழந்தை பருவம் முதற்கொண்டே அப்படி இருக்கிறாள் என்று நாம் அறிவோம்.
And she's a woman now.
இப்பொழுது அவள் ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாள். ஒரு ஆண்டிற்கு முன்பு நான் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் அவளுக்கு முதல் வலிப்பு ஏற்பட்டது. தேவனுடைய கிருபையினாலும் ஒத்தாசையினாலும் அவளுடைய கோளாறு என்னவென்பதை நான் உடனடியாக கண்டுகொள்ள முடிந்தது. இப்பொழுது அந்த பிள்ளைக்குள்ள தொந்தரவு என்ன? அவளுடைய கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு அவளால் அவைகளை பிரிக்கவும் இயலவில்லை.
It's because of the tremendous
அவளுடைய நரம்புகள் அதிக தளர்ச்சியுற்றிருப்பதால் இப்படி ஏற்பட்டுள்ளது. ஆனால் அது என்னவென்றால், சரீர பிரகாரமாக அந்த பிள்ளைக்கு ஒரு கோளாறும் இல்லை. குழந்தை பருவத்தில் அவளுக்கு 6 மாதம் வயதாக இருந்த போது நேர்ந்த பாரிச வாயுவை தவிர வேற எந்த சரீர கோளாறும் இல்லை. அவள் வாழ்நாள் பூராவும் அழுது கொண்டிருந்தால் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அவளுக்காக ஜெபிக்க மட்டும். அன்று முதல் 1 ஆண்டு காலம் வரைக்கும் அவள் சந்தோஷமாகவே இருந்து வந்தாள். இப்பொழுதோ அவளுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நிற்கும் சமமா உள்ளது. நேர்விதமாக கூறினால், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படும் சமயம் இது. அவளுடைய நரம்புகள் அவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது. அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்னும் எண்ணம் அவள் மனதில் புகுந்து விட்டது. அவள் இனி உயிர் வாழப்போவதில்லை என்று ஒவ்வொரு மணி நேரம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். திடகாத்திரமும் ஆரோக்கியம் உள்ள பெண்களும் கூட இப்படிப்பட்ட சமயத்தில் அதிக கஷ்டப்படுவார்கள். அவர்கள் ஹார்மோன் ஊசிகளை போட்டுக் கொண்டு சாலைகளுக்கு சென்று அதிர்ச்சி சிகிச்சை செய்து கொள்கின்றனர். மாணவர்களுக்கு வாழ்க்கையில் 2 மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஒரு பையனிலிருந்து மனிதனாக மாறுதல், ஒரு சிறு பெண்ணிலிருந்து ஸ்திரீயாக மாறுதல். அவர்களுக்கு 16-17 வயதாகும் போது ஒரு வினோதமான உணர்ச்சி அவர்களில் ஏற்படுகின்றது. அந்த வயதில் நீங்களும் மகளும் கஷ்டப்பட்டால், இப்பொழுது அந்த வயதில் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், ரெபேக்கா, அவளுக்காக ஜெபியுங்கள். ஒரு பில்லியும் கூட. ஓ, நாம் ஒவ்வொருவரும் அந்த உன்மத்தமான வயதை கடந்து வந்திருக்கிறோம். எனவே அவர்களும் அதை கடக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்களுடன் கஷ்டப்பட வேண்டும். இடித்துக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகிறது. எனவே 7 முறை 7 பாருங்கள். அது ஒரு விதமாக கடினமாக இருக்கின்றது. ஒரு முழுமையான மாறுதல் அப்பொழுது ஏற்படுகின்றது, அது ஸ்திரீகளை தொல்லைப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட நேரங்களில் புருஷர்கள் வினோதமான எண்ணம் உண்டாகி சில நேரங்களில் அவர்களை விட்டே போய்விடுகின்றனர். அதன் பின்பு ஸ்திரீகள் கருத்தரிப்பதில்லை. நாம் இல்லை என்பதை கடக்க வேண்டியவளாக இருக்கிறோம். அந்த நேரங்களில் நாம் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொண்டு இவைகளை புரிந்து கொள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். ஈடித் இந்த நிலை அடைந்திருக்கிறாள். அவருடைய எடை குறைந்து விட்டது. காண்பதற்கு அவள் மிகவும் மோசமாயிருக்கிறாள். ஏதாவது ஒரு இரவு நாம் எல்லாருமாக அல்ல, இங்கிருந்து கொஞ்ச தூரம் போவோம். அவளோடு கூட இரவும் பகலுமாய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கூடாரத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு சிறு பயணம். மற்ற சபைகளில் இருந்தும் சகோதரி கூடாரங்களில் இருந்தும் உங்களில் சிலர் அங்கே ரைட் வீட்டாரை போய் சந்தியுங்கள். அவர்கள் அதை பாராட்டுவார்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். நீங்கள் அங்கே போய் சிறிது நேரம் உட்கார்ந்து அவர்களோடு பேசி கைகுலுக்கி பாருங்கள். வெறும் ஒரு நட்பின் சந்திப்பா செய்யுங்கள். நாம் இதை மிகவும் சுலபமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நம் வீட்டில் அப்படிப்பட்ட நிகழும் போது மற்றவர்களுடைய செயல்களை நாம் பாராட்டுகிறோம். மற்றவர்களும் அத்தகைய செயலை பாராட்டுவார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ரைட் குடும்பத்தினர் அதை பாராட்டுவார்கள் என்று நான் நிச்சயம் அறிவேன். அப்படிப்பட்ட நிலை அங்குள்ளது என்று நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் சென்றிருப்பீர்கள். ஆனால் இன்று காலையில் உங்களுக்கு தெரியாது. எனவே இதை உங்களுக்கு இப்பொழுது நான் அறிவிக்கிறேன். நீங்கள் போய் ரைட் குடும்பத்தினரை சந்தித்து ஈடித்துக்கு உற்சாகமூட்டுங்கள். அவள் நிலை மோசமாக உள்ளது என்று அவளிடம் கூற வேண்டாம். அவள் தேடி வருகிறாள் என்று அவளிடம் சொல்லுங்கள். நீங்கள் அவளுக்காக ஜெபம் செய்தால் அவள் நிச்சயம் குணமாகி விடுவாள். அதற்காகத்தான் நாம் இங்கு இருக்கிறோம். அவள் நமது சகோதரி. இப்படிப்பட்ட சமயங்களை ஜெபிப்பதற்காகவே நாம் இங்கு இருக்கிறோம். என் சோதனைகளுடைய நான் கடந்து போகும் போது யாராயிலும் எனக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்றும் உங்களுக்காக யாராயிலும் ஜெபம் செய்ய வேண்டும் என்றும் விரும்புவது போன்று. இந்த கூட்டத்துக்கு வருபவர்களில் ரைட் குடும்பத்தினர் மிகவும் பழமையான அங்கத்தினர். சகோதரன் ராய் ஸ்லாட்டர், சகோதரி ஸ்லாட்டரும் கூட அவர்களை சற்று முன்பாக நான் பார்த்தேன். அவர் உள்ளே நுழைந்த போது அவர்களை பார்த்து கையாட்டினேன். அந்த மூலையாக நான் வண்டி ஓட்டிக் கொண்டு வரும்போதே நான் எனக்குள்ளா நினைத்துக் கொண்டேன், இந்த சபையில் சகோதரன் சகோதரி ஸ்லாட்டரும் அவர்களுடைய இடத்தில் அவர்கள் வந்து உட்காருவதை எத்தனை ஆண்டுகளாக பார்க்கிறேன். ஜீவியத்தின் கஷ்டங்களின் மத்தியிலும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறே ரைட் குடும்பத்தினரும் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? நமது பாராட்டுதல்களை அவர்களுக்கு தெரிவிப்போம். இன்றைக்காக நீண்ட செய்தியை நான் வைத்திருக்கிறேன். அது குற்றச்சாட்டை குறித்தது. இன்றிரவு அப்பம் விற்குதலும் கால் கழுவுதலும் இருக்கும் என்று கேள்விப்படுகிறேன். போதகர் அப்பொழுது செய்தி அளிப்பார். நீங்கள் இங்கிருக்க நேர்ந்தால் போதகர் மூலமாக தேவன் அளிக்கும் செய்தியை கேட்டு அனுபவியுங்கள். இன்றிரவு அப்பம் விற்குதலும் கால் கழுவுதலுக்கு பின்பும் கூட வாருங்கள். கனல் இருக்கும். இன்றிரவு அதிகமாக இருக்கும். வேறெங்கும் செல்லாமல் இருந்தால் நீங்கள் இங்கு வர நாங்கள் விரும்புவோம். அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். நம்முடைய சகோதரன் ஜாக்சன், இந்த சகோதரர்கள் யார் என்றால் நம்முடன் ஐக்கியம் கொள்ளுகின்ற சகோதரி சபைகளை சேர்ந்த சகோதரர்கள். இங்குள்ள சகோதரன் ஜாக் பால்மர் ஜியார்ஜியாவில் உள்ள கூட்டத்தை நடத்துகின்றார். இவர்கள் யாவரையும் நம்முடைய முழு இருதயத்தோடு பாராட்ட விரும்புகிறோம். இங்கே நமக்கு கூட்டங்கள் இருக்கும் போது, நான் இங்கே வரும் போதெல்லாம் அநேக நேரங்களில் அவர்கள் எங்களை வந்து சந்திக்கின்றனர். நாம் அதை பாராட்டுகிறோம். என் நல்ல நண்பர் டாக்டர் லீவேலையும் அவருடைய மனைவியையும் இன்று காலையில் நான் காண்கிறேன். அங்கே முதலாவதாக சகோதரி வேலை அடையாளம் கண்டுகொண்டு சகோதரன் வேல் எங்கே இருக்கிறார் என்று சுற்றுமுற்று பார்த்தேன். வழக்கத்தியர்கள் சண்டையிட ஒரு சாக்கு வேண்டும் என்று சொல்வது போன்று அவருடன் ஒரு காரியம் இருந்தது. புரிகின்றதா? அந்த கன்வென்ஷனில் நான் ஒவ்வொரு நாளும் அவரை தேடினேன். எனக்கு உதவி செய்ய அங்கே வருவார் என்று. லீ வந்தால் அவரை பிரசங்கத்திற்கு விட்டு நான் வேதத்திற்காக ஜெபிப்பதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். அவரை அலசி நன்றாக தேடினோம். அவரை காணவே முடியவில்லை. அவரை கண்டவுடன் சண்டை இழுக்க ஒரு காரணம் இருந்தது. சகோதரன் சகோதரி லீவேல் இன்று காலையில் வந்திருப்பதனால் மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு தெரியாத அநேகர் இங்கு இருக்கின்றனர், இங்கு வந்துள்ளனர். இங்கு ஒரு சகோதரியை காண்கிறேன். அவள் சிக்காகோவில் இருந்து வந்திருக்கின்றாள் நினைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் அந்த குழுவை எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் எனக்கு சரிபர ஞாபகம் இல்லை. எனவே எல்லா இடங்களிலும் இருந்தோம் இங்கு வந்துள்ளவர்களுக்கு அவர்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி எங்கள் பாராட்டுதல்களை தெரிவிக்கிறோம். ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ணும்படி இக்காலையில் இரண்டு வாலிபரை நான் காண்கிறேன். ஊழியத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வாலிபர் தான். நம்முடைய கருத்த சகோதரர்கள் நியூயார்க்கில் இருப்பவர்கள் இப்பொழுதுதான் தங்களுடைய நற்சான்றுகளை பிலடெல்பியா சபையின் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள். இந்த சபையிலிருந்து வருகிறதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். அவர்கள் மேல் நாம் கைகளை வைத்து நியூயார்க்கில் அவர்கள் நடத்தும் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப் போகின்றோம். நமக்கு அங்கு இரண்டு மூன்று சிறிய சபைகள் உள்ளன. ஒரு சபையை சகோதரன் மிலோனோ கண்காணிக்கிறார் நினைக்கிறேன். அவர்களை நாம் பாராட்டுகிறோம். இப்பொழுது இன்னும் இரண்டு பேர் சென்று அங்குள்ள ஜனங்களுக்கு ஆராதனை நடத்தப் போகின்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பாராட்டுகிறோம். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் சுற்றுமுற்றும் பார்த்து புதிதாய் வந்துள்ள அநேகரை காண்கிறேன். அவர்களுடைய பெயர்கள் எனக்கு ஞாபகம் வரவில்லை, ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியும். பியானோ வாசிக்கும் சகோதரி அல்லது வேறு யாராயிலும் இங்கு வந்து இந்த பாடலை வாசிக்கவும். நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொட்டு அவனை முழுவதுமாய் பரிசுத்தமாக்கின பின்பு தேவனுடைய சத்தம் யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டபோது, அப்பொழுது அவன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதிலளித்தான். கைகளை இந்த போதகர்கள் மீது வைத்து ஊழியத்திற்காக அபிஷேகிக்கும் போது, கைகளை வைத்து ஒருவரை போதகராக அபிஷேகம் செய்வது என்பது வேதபூர்வமான உரையாகும் என்று நாம் உணர்கிறோம். அங்குதான் பின்மாறி சகோதரர்களும் பேட்டில் போர்ட் மக்கள் போன்றவர்களும் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொள்ள கரங்களை வைக்கிறோம் என்பதை அவர்கள் கண்டபோது, கரங்களை வைப்பதனால் வரங்கள் வருகிறது என்று நாம் விசுவாசிக்கிறதில்லை. ஏற்கனவே கண்டவைகளை ஆமோதிக்கும்படியாக நாம் கைகளை வைக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். புரிகின்றதா? அது ஒரு ஆமீனாக இருக்கின்றது. பாருங்கள், இப்பொழுது தீமோத்தேயுவின் மேலும் மற்ற சகோதரர் மேலும் அவர்கள் கைகளை வைத்த போது அவர்களுக்குள் வரங்கள் இருப்பதை அவர்கள் கவனித்து வந்தனர். உனக்கு உண்டான தேவபரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு, அது முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்கு இருந்தது. அவர்கள் அந்த வரத்தை தீமோத்தேயுவுக்குள் கண்டார்கள். ஆகவே மூப்பர்கள் அவன் மேல் கைகளை வைத்து ஊழியத்திற்கென்றே அவனை அபிஷேகம் செய்தனர். தேவனுடைய வரம் வெளிப்படையாக காணப்படாத ஒரு மனிதன் மேல் அவர்கள் கைகளை வைக்கவில்லை. பார்த்தீர்களா? அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமாக வேண்டிக் கொண்டனர். அப்படித்தான் நாமும் விசுவாசிக்கிறோம். நாம் அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை அளிப்பதில்லை. அவர்களுக்குள் இருக்கும் வரங்களை நாம் அடையாளம் கண்டுகொண்டு கைகளை அவர்கள் மேல் வைத்து ஆமோதிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் ஜனங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் அனுமதி தருகிறோம். இன்று காலையில் அங்கே தூரத்தில் பின்னாக சகோதரன் மெக்கேனியை கவனித்தேன். அது கின்னியோ அல்லது மெக்கேனியோ என நினைக்கிறேன். ஒரு மெத்தடிஸ்ட் ஊழியன் பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஊழியத்திற்காக இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது சரி என்று நினைக்கிறேன். இந்த மேடையின் மேலிருந்துதான் சகோதரன் டாட் சகோதரி டாட் ஒஹாயோவில் இருந்து வரும் குழுவிற்கு உதவியாக இருப்பதற்காக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த சிறு சிறு இடங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வரும் போது அது அற்புதமாக இருக்கிறது. ஸ்தாபனமில்லை, எவ்வித கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் நம் கட்டுப்பாடு அவ்வளவு புரிகின்றதா? ஒன்று கூடி உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகும். சகோதரியே, நீ மட்டும் துவக்கி தருவாயானால் ஒரு அடியை மட்டும் நாம் பாடுவோம். நெருப்பு தழல் தீர்க்க தரிசியை தொட்ட போது என்ற பாடலை நாம் யாவருமாக சேர்ந்து பாடுவோம்.
When the coal of fire had touched the prophet, making him as pure could be.
நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொட்ட போது அவனை முழுவதும் பரிசுத்தமாக்கிற போது அப்பொழுது தேவனுடைய சத்தம் யார் நமது காரியமாக போவான் என்று சொன்னது. அப்பொழுது அவன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று உத்தரவு சொன்னான். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, இப்பொழுது சகோதரர்கள் கூடுமானால் உன்னால் வரவும், பேசும், நான் உடனே உமக்கு உத்தரவு அருளுவேன். மற்ற போதக சகோதரர்கள் வர முடிந்தால் கைகளை அவர்கள் மேல் வைக்க வாருங்கள். இந்த ஜெப கூடாரத்தில் பொறுப்பாளர்கள் சகோதரன் நடல், சகோதரன் லேம் போன்றவர்கள் வாருங்கள்.
Millions now in sin and shame are dying. Listen to their sad and bitter cry. Hasten, brethren, hasten to their rescue. Quickly answer, Master, here am I. Speak, my Lord.
பேசும், அப்பொழுது ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று பதிலளிப்பேன். ஓ கோடி கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் அறித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய பரிதாபமான கசப்பான கூக்குரலை கேளும். சகோதரரே, துரிதமாக சென்று அவர்களை காப்பாற்றுங்கள். உடனே எஜமானே, இங்கே இருக்கிறேன் என்று உத்தரவு அருளுங்கள். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும், நான் உடனே உமக்கு உத்தரவு அருளுவேன். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று உத்தரவு அருளுவேன். சகோதரனே, உங்கள் பெயர் என்ன? அர்லண்டோ ஹண்ட். நியூயார்க் பட்டணத்தை சார்ந்த சகோதரன் அர்லண்டோ ஹண்ட், சரிதானே? சகோதரனே, ஜோசப் கால்மன், ஜோசப் கால்மன். சகோதரனே, இப்பொழுது திரும்பி சபையாரை பாருங்கள். சகோதரன் ஹண்ட், சகோதரன் கோல்மன், தேவனுடைய அழைப்பை அவர்கள் தங்கள் இருதயங்களில் பெற்றுள்ளனர். இப்பொழுது நாம் பாடின விதமாக கோடிக்கணக்கானோர் பாவத்திலும் அவமானத்திலும் மறித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பரிதாபமான கசப்பான கூக்குரலை இவர்கள் கேட்டனர். எனவே நாம் அவர்களிடம் சகோதரரே துரிதமாக சென்று அவர்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், உடனடியாக எஜமானே இங்கே இருக்கிறேன் என்று உத்தரவு அருளுங்கள். அந்த விதமாகத்தான் அவர்கள் இன்று காலை உத்தரவு அருளுகிறார்கள். நாம் இந்த சபையின் இக்குழுவின் சகோதரர் என்ற முறையில் அவர்கள் மேல் கரங்களை வைப்பதன் மூலம் இதை அனுமதித்து அவர்களுக்கு வலதுகர ஐக்கியத்தை கொடுத்து எங்கள் ஆதரவுடன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நியமிக்கிறோம். சுவிசேஷத்தில் கௌரவமானதும் சரியானதுமான எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு எங்கள் ஆதரவை அளிப்போம். தேவன் அவருடைய மகிமைக்காக அவர் உபயோகிக்க வேண்டும் என்றும் இவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருப்போம். அவர்களுடைய ஊழியங்கள் நியூயார்க்கில் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களுடைய வாழ்க்கை அவருக்கான சேவையால் நிறைந்ததாய் அநேக விலையேற பெற்ற அறிக்கட்டுகளை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவார்களாக. அவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை தமது நித்திய பிரசன்னத்தினால் இடைகட்டி அவர்களுக்கு ஆரோக்கியமும் பலனும் அருளி இளைப்பாறுதலுக்கென அவர்களை இயேசு கிறிஸ்து தமது நித்திய வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளும் நாள் வரைக்கும் அவர்களை தமது ஊழியத்தில் வைத்துக் கொள்வாராக. போதக சகோதரராகிய நாங்கள் முன்னால் சென்று அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது சபையோர் தலைவணங்கி இருக்கவும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த சகோதரன் மேல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் கைகளை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவரிலும் அவர் நீதிமானாய் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்காக ஏற்பட்டுள்ள இந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சகோதரன் மூலம் நீர் பேசி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும், கட்டுண்டவர்களை கர்த்தாவே விடுதலையாக்கும், வியாதியிலும் சிந்தையிலும் ஆவிக்குரிய விதமாயும் சரீரபிரகாரமாயும் விடுதலையை கொண்டு வாரும். கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு உண்மையான ஊழியத்தை நீ தாரும். அவருடைய வாழ்க்கை பாதையின் முடிவில் அவர் கடந்து வந்த அந்த நீண்ட பாதையை திரும்பி பார்த்து தேவ கிருபையினால் எல்லா சத்துருக்களையும் அவராலே மேற்கொள்ள முடிந்தது என்று சொல்லத்தக்க ஊழியத்தை தாரும். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதை கேட்கிறோம், ஆமேன். சகோதரன் கோல்மனின் மேலும் நாங்கள் சாட்சிகளாக எங்கள் கைகளை வைத்து அவருடைய அழைப்புக்கு அனுமதி அளித்து சபையாராகிய நாங்கள் இந்த குழு அவர் தேவனுடைய ஊழியர் என்பதை நம்புகிறோம். அவரை ஆசீர்வதித்து அவருக்கு மகத்தான ஒரு ஊழியத்தை அளித்து அவர் தம் ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை வெல்லவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் தொடர்பு கொள்வதிலும் வாழ்க்கை சுற்றிலும் காணப்படும் சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கவும் கிருபை அருளும். அவருக்கு பலனுள்ள வாழ்க்கையை தாரும். அவரும் கூட தம் வாழ்க்கையின் பாதையின் முடிவடையும் போது அவர் பின்னோக்கி அந்த நீண்ட பாதையை கண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் சத்துருவின் எல்லா விலங்குகளையும் அவர் தேவனுடைய மகிமைக்காக உடைத்தெறிய முடிந்தது என்று சொல்லும்படியான ஊழியத்தை தாரும். அருளோக பிதாவே, இம்மனிதர் இருவரும் தேவனுடைய அறுவடையில் பணிபுரிவார்களாக. நம்முடைய எஜமானுடைய பாதங்களின் கீழ் நாம் ஒன்று கூடும் அந்நேரம் வரைக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கி இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறோம், ஆமேன். சகோதரன், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலன் மிகுந்த ஊழியத்தை தருவாராக. சகோதரனே, உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து பலன் மிகுந்த ஊழியத்தை தருவாராக.
When the coal of fire had touched the prophet, making him as pure can be. When the voice of God said, who'll go for us? Then he answered, here am I, send me.
மறுபடியுமாக நெருப்பு தகவல் தீர்க்கதரிசியை தொடும் பொழுது அவனை முழுவதும் பரிசுத்தமாக்கி அப்பொழுது சத்தம் யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டது. அப்பொழுது அவன் உத்தரவளித்தான், இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. பேசும் என் ஆண்டவரே, அவர் அநேக வாலிபர்களுடன் பேசட்டும். பேசும் என் ஆண்டவரே, தேவனால் அழைக்கப்படுதல். பேசும், நான் உடனே உமக்கு உத்தரவு அருள்வேன். பேசும் என் ஆண்டவரே, பேசும் என் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று உத்தரவு அருள்வேன். இந்த கடைசி நாட்களில் மிஷினரி வேலைக்காக இப்போதுகளை அனுப்புவதை சபைக்கு காண கிடைத்த இந்த மகத்தான நிறுத்திற்காக இன்று காலை நாம் எவ்வளவு நன்றியுள்ளா இருக்கிறோம். என் சகோதரரே, தேவனுடைய கிருபை உடன் செல்வதாக. உங்களை அவர் அயல் நாடுகளுக்கும் உலகம் முழுவதற்கும் அனுப்பி அதிக தேவையாயுள்ள அவருடைய ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யத்தை பிரசங்கம் பண்ணும்படி செய்வார் என்று நம்புகிறேன். உலகத்திற்கு இன்று அது மிகவும் தேவையாயுள்ளது. இப்பொழுது நல்ல காரியங்கள் இவ்வளவு இருக்கின்றது. இவை யாவற்றையும் இக்காலையில் நாம் ஆராதனையில் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக எடுக்க வேண்டியிருக்கிறது.
இப்பொழுது
இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள்,
sometimes don't like to approach these
இந்த பயங்கரமான நேரங்களை குறித்து பேச சில சமயங்களில் எனக்கு விருப்பம் இல்லை.
Now last Sunday if some of you wasn't here
கடந்த ஞாயிறன்று சிலர் இங்கு வராமல் இருந்து மூன்றாம் யாத்திரை என்னும் செய்தியை கேட்க தவறி இருந்தால் உங்களுக்கு விருப்பமானால் அந்த வழிநாடாவை வாங்கி கேளுங்கள். அது கேட்பதற்கு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். மூன்றாம் யாத்திரை நம்மிடம் என்ன இருக்கிறது? இங்கே ஒரு வியாதி உள்ள சிறுவனா அல்லது ஏதாவது காரியமா? ஓ, ஒரு முடமான சிறுவனா. தேவனவனை ஆசீர்வதிப்பாராக, சரிதானா? எப்படி ஆயினும் கூட்டத்தின் முடிவில் நாம் வியாதிக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு புரிகின்றதா? உங்களால் கூடுமானால் மூன்றாம் யாத்திரை என்ற செய்தியை வாங்கி கேளுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஒளியானது மூன்றாம் முறையாக வந்து ஜனங்களை ஒரு யாத்திரைக்கு அழைத்தது. அந்த ஒளியானது ஒரு யாத்திரையில் வெளிப்படையாக பூமியில் தன்னை காட்டினது. புரிகின்றதா? என்னை பொறுத்த மட்டும் எனக்கு அது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. மூன்றாம் யாத்திரை என் கோட்டை நான் காட்டலாமா?
It's awfully warm in the tabernacle this morning.
இக்கூடாரம் இனி மிகவும் வெப்பமாய் உள்ளது. இங்குள்ள ஒரே ஒரு ஏர் கண்டிஷன் நமது விசிறியாய் இருக்கும். நமது மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும்.
So we are planning on something.
என்றாவது ஒரு நாளில் ஏர் கண்டிஷனை பொருத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டுள்ளோம்.
Now we would appreciate
மூன்றாம் யாத்திரை என்னும் செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். அநேக யாத்திரைகள் நமக்கு இருக்கின்றன.
But we can definitely
ஆனால் குறிப்பாக மூன்று யாத்திரைகள் அது நிகழ்ந்த இடங்களையும் நேரங்களையும் நாம் கூற முடியும். ஜனங்களை அடைக்கவும் அவர்களை வேறு பிரிக்கும்படியாக தேவன் அக்னி ஸ்தம்ப வடிவில் இறங்கி வந்தார். இப்பொழுது அது ஒரு ஜனங்களை வேறு பிரிக்கிறதா இருக்கிறது. அவர் தமது முதலாம் யாத்திரையை அழைத்த போது அவர் அவர்களுக்கு முன்பாக அக்னி ஸ்தம்பத்தில் சென்று அவர்களை ஒரு தேசத்திற்கு வழிநடத்தினார் என்று கண்டறிந்தோம். அங்கே பின்னர் அவர் அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னும் மனித ரூபத்தில் பிரத்யட்சமானார். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார், தேவனிடத்திற்கு சென்றார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஒரு சம்பிரதாய நிலைக்குள்ளாய் இருந்த நிலைமையில் இருந்து அவர்களை வெளியே அழைக்கும்படியாய் அவர் வந்தார். பாவத்துக்குள்ளாகி எகிப்தியர்களின் முறைமையிலே சென்றது போன்றதான அவர்கள் எகிப்தில் இருந்தது போன்ற நிலைமையில் இருந்து அழைத்தார். தேவன் அவர்களை வெளியே அழைத்தார். ஒரு ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் இரண்டாவது முறை தங்களை அடிமைகள் ஆக்கிக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் கோட்பாடுகளுக்குள்ளாகி உத்தமமான உண்மை ஆராதனையை விட்டுவிட்டார்கள். தேவன் மறுபடியும் இன்னொரு யாத்திரை அனுப்பினார். அவர் ஒரு மனித உருவில் தோன்றினார். அது மனிதனை வழிநடத்தினது. முதலாம் யாத்திரையின் போது அவர் அக்னி ஸ்தம்பமாக இருந்தார். பின்னர் அவர் ஆட்டுக்குட்டியாக இவ்வுலகில் தோன்றினார். அப்பொழுது அவர்களை அங்கு வழிநடத்தினார்.
ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு இது எவ்வளவு அழகான முன்னடையாளமாய் உள்ளது. இப்பொழுது அவர் சபையை அங்குதான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அவருடைய மகிமை சரித்தை போலவே நாமும் ஒரு சரித்து உடையவளாய் இருப்போம்.
இன்றைக்கு
சுவிசேஷத்தின் ஒளி ஒரு ஒளியிலிருந்து பிரதிபலிக்கின்றது. அந்த ஒளிதான் நமது மத்தியில் காணப்படும் அக்னி ஸ்தம்பம். விஞ்ஞானம் அதை கண்டிருக்கிறது. அது பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்றுள்ளது. விஞ்ஞானத்தின் மூலமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது அதே அக்னி ஸ்தம்பம் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அது எப்பொழுதும் செய்கின்ற அடையாளங்களையும் காரியங்களின் மூலமாய் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அநேக மூலதனமான கொள்கைகளும் காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்களின் மத்தியில் தேவன் தம்மை எல்லா நேரங்களிலும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதை நாம் கண்டோம். இதை அறிந்திருப்பது என்ன ஒரு மகிமையான காரியம். அதாவது ஒரு நாளிலே இந்த பூமிக்குரிய கூடாரம், நாம் வியாதி மற்றும் துன்பப்படுகிறதுமான இந்த பலவீனமான சரீரம் மாற்றப்பட்டு அவருடைய மகிமையான சரீரத்தை போன்று இருக்கும் என்பது. அப்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசித்து இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கோம். அந்த தேசத்தில் அவருடன் என்றென்றுமாய் வாழ்வோம். ஓ, நாம் எழுந்து நின்று வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்த தேசத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று பாடலை பாட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஒரு கால நமது ஞானசான ஆராதனின் போது அப்பாடலை பாடலாம். ஏனெனில் அது நமக்கு ஞானசான பாடலாய் உள்ளது.
Now to the brethren both here and in the
நமது சகோதரருக்கும் உலகநாடா செல்லும் இருக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கும் இதை கூற விரும்புகிறேன். இந்த செய்தி எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் நோக்கியதா இல்லை. நாங்கள் மூடபக்தி வைராக்கியம் பொருந்திய குழுவென்றும் ஏதோ ஒருவித கூட்டத்தார்களாக நாங்கள் என்று குழுமியுள்ளோம் என்றும் ஏதோ விசுவாசம் இல்லாதபடியினாலே தனியாக பிரிந்திருக்கிறோம் என்றும் வேறு யாருக்கோ அல்லது தேவனுக்கோ அல்லது சபைக்கோ எதிராக பிரிந்திருக்கிறோம் என்றும் யாரும் எண்ண வேண்டாம். நாங்கள் சபையை ஆதரிக்கிறோம், ஆனால் பரிசுத்தாவியினால் அதன் உதவியை கொண்டு இன்றைக்கு இவ்விதமாக பிரிந்திருப்பதற்கான காரணத்தை மட்டும் நாங்கள் சுட்டிக்காட்ட பிரயாசிக்கின்றோம். அதில் நாங்கள் விசுவாசம் வைக்கிறதில்லை. சபைகளும் ஒருமித்து ஐக்கியம் கொள்ள வேண்டுமே ஒழிய பிரிந்திருக்க கூடாது என்று நம்புகிறோம். அதாவது மெதடிஸ்டுகள் அவருடைய குழுவிற்கும் பாப்டிஸ்டுகள் அவருடையதற்கும் மருத்துவக்காரர்கள் கிறித்துவக்காரர்கள் இன்றைக்கு உள்ளது போன்று எல்லாம் தனித்தனியாக பிரிந்திருக்க கூடாது என்பதுதான். இவைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான குழுவாகவும் அந்த மகிமையான வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கும் அவருடைய ஒன்றான இணைந்த இயேசு கிறிஸ்து சரீரமாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவர்கள் தங்களை பிரித்து காட்டக்கூடாது. அவர்கள் அவரிடம் ஒன்றாக இணைந்திராமல் வெவ்வேறாக பிரிந்திருப்பதற்கு ஏதாவது அடிப்படையான காரணம் இருக்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்ப்போமானால் அது சரும நிறை வித்தியாசத்தின் காரணமாக அல்ல, வித்தியாசப்பட்ட சாபனங்களில் மஞ்சள் கருப்பு பழுப்பு வெள்ளை என்று எல்லாரும் பிரிந்திருப்பதனால் அல்ல. நாம் உண்ணும் ஆகாரம் அதற்கு காரணம் அல்ல என்று உணர்கிறேன். நாம் யாவரும் அதே விதமான ஆகாரத்தை புசிக்கிறோம், அதே விதமான ஆடைகளை உடுத்துகிறோம் இவ்விதமாக. ஆனால் அடிப்படையாக எதில் இருக்கிறது என்று நான் காணுகிறேன் என்றால், அதாவது சுவிசேஷ போதனையின் பாதையை விட்டு வழி தவறிவிட்ட மனிதனே, எது சரியானது என்றும் எது தவறானது என்றும் நிச்சயமா எடுத்துக்காட்ட ஏதோ ஒரு வழி இருக்கத்தான் வேண்டும். நீங்கள் அது செய்ய உள்ளதான ஒரே ஒரு வழி என்னவென்றால், வார்த்தைக்கு உங்கள் சொந்த வியாக்கியானங்களை கொடுக்காமல் அதை இருக்கின்ற வண்ணமாகவே அதை வாசித்து அதே விதமாக அதை விசுவாசிப்பது தான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த வியாக்கியானது அதை ஏதோ வித்தியாசமானதை சொல்வது போல் ஆக்குகிறது. அதே மூல ஸ்தாபனமாகிய கத்தோலிக்க சபைக்கே திரும்ப கொண்டு வருகிறது. அதாவது தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்று கத்தோலிக்க சபை விசுவாசிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அதனோடு எந்தவித பந்தமும் இல்லை. தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார். ப்ரொடெஸ்டன்ட்களாகிய நாம் அனைவரும் வெளிப்படுத்தல் 17 நாம் காணுகின்ற விதமாக யாவரும் ஒரே குவியலாய் குவிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களுக்கும் கத்தோலிக்க சபை தாயாக விளங்குகிறாள்.
And we see that the Protestant organization yet
Protestant ஸ்தாபனங்கள் அனைத்தும் குருட்டுதனமாக கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் தன்மைகளையே கொண்டுள்ளது என்று நாம்
பார்க்கிறோம்.
வேதம் ப்ரோடெஸ்டன்ட் சபைகளை வேசிகள் என்றும் கத்தோலிக்க சபையை மகா வேசி என்றும் அழைக்கிறது. வேசிகளுக்கு தாய் என்று அழைக்கிறது. அதற்கு அர்த்தம் அவள் தான் செய்த விவாக பொருத்தனைக்கு உண்மையாக வாழாத அபகீர்த்தி உள்ள பெயரை கொண்ட ஸ்திரீ என்பதாம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மனவாட்டி என்று கூறிக்கொண்ட அதே சமயத்தில் அதற்கு உண்மையற்றவளாக இருக்கிறோம். அந்த உண்மையற்ற தன்மைக்கு காரணம்
என்ன?
தேவன் தமது மனவாட்டிக்கென அளித்துள்ள வழிமுறைகளுக்கு முரணாக வாழ்வதால் அது என் சொந்த அபிப்பிராயம். வேதம் அது தேவனுடைய பிழையற்ற வார்த்தை என்று நான் நம்புகிறேன்.
Therefore we find out that the Protestant church
எனவே Protestant சபை தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேத வாக்கியங்களிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறது. ஸ்தாபனங்களில் போதகராக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்கள் சொந்த கருத்துக்களை அவர்களை நூற்றுக்கணக்கானோ என் அறைக்கு வந்து சகோதரன் பெண்ணமே ஜனங்களுக்கு சவால் விடுகிறேன், அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் முடியாது, அது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும் என்றனர். அப்படியானால் நீங்கள் ஏன் அதை கை கொள்ளக் கூடாது என்று அவரை கேட்டேன். பாருங்கள், நான் அப்படி செய்தால் என் ஆகாரத்திற்காக பிச்சை எடுக்க நேரிடும். எனக்கு ஒரு ஊழியம் இருக்கின்றது. நான் தேவனை அணுக வேண்டும், ஜனங்களையும் அணுக வேண்டும். எனக்கு எந்த ஆதரவும் இராது என்கின்றனர். கிறிஸ்து தான் நமது ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் தான் நம்மை ஆதரிக்க வேண்டும் என்றும் நீங்கள் உணர்வதில்லையா? பாருங்கள். அப்படியானால் ப்ரோடெஸ்டன்ட் சபைகளும் கத்தோலிக்க சபையைப் போலவே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. கத்தோலிக்க சபை எதற்கும் கவலைப்படுகிறதில்லை. வேதம் கூறுவதை குறித்து அவர்கள் கவலை கொள்வதே அவ்வளவு கடூரமான சொற்களை உபயோகிக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் வேதத்தை விசுவாசிக்கின்றனர், ஆனால் அவர்கள் அப்போஸ்தல வாரிசு என்பதில் விசுவாசம் கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க சபை அமைக்கப்பட்டுள்ளது. போப்பாண்டவர் வழியாக வருவதாகவும் பேதுரு தான் அவருடைய முதலாவது போப்பாண்டவர் என்றும் அவர்கள் அதை ஆணித்தனமாக விசுவாசிக்கின்றனர். ஒன்று கூடி பாருங்கள், ரோமா பிரிவின் இசாயாவை அவர் செய்தது போலவே இவர்களும் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டார்கள். இசாயா ஆலோசனை சங்கத்தில் தான் கத்தோலிக்க சபையை அவர் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். இவர்கள் இருவரும் ஒன்று போலவே இருக்கின்றனர். இருவரும் ஒன்றுதான். ஒரு ஸ்தாபனத்தை உண்டு பண்ணும்படியாக உருவாக்க அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்கள். இப்படியாக மகத்தான உண்மைகள் என்ற காரியத்திற்கு வரும்போது அவைகள் இன்றைக்கு வினோதமாக இருக்கின்றது, அது அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளதெல்லாம் சடங்குகள் தான். நம்மிடம் சடங்குகள் இல்லை, வேதம் தான் இருக்கின்றது. தேவனுடைய பரிசுத்த வார்த்தை எல்லாம் நம்மிடம் வேறொன்றும் இல்லை, நாம் அங்கேதான் இருக்கிறோம். இன்றைக்கு நான் ஒரு நிமிஷம் சில வேத வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த புனித வேத வார்த்தையிலிருந்து பரிசுத்த லூக்காவின் புத்தகத்தில்
the 23rd chapter of Saint Luke.
நான் சொல்ல போகின்றவைகளுக்கு ஒரு அடித்தளமாய் இருக்க பரிசுத்த லூக்கா 23rd அதிகாரம். நான் பேச போகின்ற காரியத்திற்கு ஒரு அடிப்படையான கருத்தாய் இருக்கும்படியாக இப்பொழுது நீங்கள் பரிசுத்த லூக்கா 23rd அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த காலையில் அதை அடிப்படையாக வைக்க எனக்கு வேண்டியதெல்லாம் அதுவே.
We read the 23rd chapter, the
23rd இப்பொழுது 23rd அதிகாரம், 23rd அதிகாரத்தின் 33rd வசனத்தை வாசிப்போம். கபாலத்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அறிந்தார்கள். அங்கிருந்து நான் 4 வார்த்தைகளை எடுக்க விரும்புகின்றேன். வாசிக்கப்பட்டதிலிருந்து நான் பேச போவதற்கு அடிப்படையாக இருக்கும்படி அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். 4 வார்த்தைகள். என்னுடைய தலைப்பை இவ்விதம் அழைக்கப்
போகின்றேன்.
இந்திய நாட்களின் கட்டப்பட்ட சாபனின் மேலும் சாதியின சாபனின் மேலும் நான் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிறேன்.
For crucifying Jesus
இயேசு கிறிஸ்துவின் நாளில் மறுபடியும் சிலுவையில் அறைகின்றனர் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன். இந்த காலையில் இது குற்றச்சாட்டு என்று அழைக்கப்படுகின்றது. நான் இதை ஒரு அறையை போன்று, ஒரு நீதிமன்ற அறையை போன்று உபயோகிக்க விரும்புகிறேன். பார்க்க போனால் பிரசங்க பீடமும் சபையும் ஒரு நீதிமன்றம் தான்.
The Bible said it's a judgment seat.
வேதம் சொல்லுகிறது நியாயாசனம் அது முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்க வேண்டும்
என்று.
இது ஒரு சிம்மாசனம் போன்றும் ஜூரிகளும் சாட்சிகளும் அனைவரும் உள்ளனர். இன்றைக்கு எனக்கு சாட்சியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. என் குற்றச்சாட்டு இன்றைய சபைகளுக்கு எதிராக இருக்கிறது. நான் இதற்குள்ளாக பாவியை கொண்டு வரவில்லை, இதை நான் சபைகளிடத்தில் பேசுகிறேன். இதை ஒலிநாடாவில் பதிவு செய்ய போவதால் நான் துரிதமாய் முடிக்க பிரயாசிப்பேன். இயேசு கிறிஸ்துவை 2 முறையாக சிலுவையில் அறைந்ததற்காக நான் இந்த சந்ததியை குற்றம்
சாட்டுகிறேன்.
நாம் வாழும் இந்த காலத்தில் அதை செய்ய நான் ஆதாரங்கள் காட்ட வேண்டியவனாயிருக்கிறேன். நான் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர வேண்டுமானால் செய்யப்பட்ட அந்த குற்றத்தின் அத்தாட்சியை நான் காட்ட வேண்டியவனாயிருக்கிறேன். அவர்களை குற்றப்படுத்த நான் சாட்சிகளை கொண்டு வந்து அதை நிரூபிக்க
வேண்டியவனாயிருக்கிறேன்.
அதாவது நான் சொல்லுவது தலைமை நீதிபதிக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. இந்த குற்றச்சாட்டில் என்னை ஒரு வழக்கறிஞனாக எடுத்துக்
கொள்கிறேன்.
வார்த்தையை சாட்சியாக வைத்து சிலுவையில் அறிந்ததற்காக இந்த சந்ததியை குற்றம் சாட்டுகிறேன். முதலாம் சிலுவையின் மரணத்துக்கு காரணமாயிருந்த அதே ஆவிதான் இன்றைக்கும் ஜனங்கள் மேலே இருந்தது, அதே காரியத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் காட்ட வேண்டும். அவர்கள் சிலுவையில் அறைந்த அந்த மரணமாயிருக்குமாயின் நான் அதை செய்யத்தான் வேண்டும். இன்றைக்கு அதே விதமான போக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் ஜனங்களுக்குள் இருந்து அதே காரியத்தை செய்கிறது என்று நான் ஜனங்களுக்கு காட்ட வேண்டும். அப்போது அவர்கள் அது சரீர பிரகாரமாய் செய்தார்கள். தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக அவர் சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைக்கு அதே வார்த்தையின் மூலமாக, அதே பரிசுத்தாவின் மூலமாக, அதே வார்த்தையின் மூலமாக அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் சபைக்கு எடுத்துக்காட்ட வாஞ்சிக்கிறேன். அதாவது அவர்கள் அதே காரியத்தை உடையவளாக இருக்கிறார்கள் என்பதையும் அப்படித்தான் செய்வார்கள் என்று வேதமும் சொல்லுகிறது என்பதையும். நாம் ஜீவிக்கிறதான காலம் அறிவேதான் என்றும் நான் காட்ட விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி செய்திருக்க முடியாது, 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி செய்திருக்க முடியாது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கோ அது ஒரு ஏற்ற வேலையாயிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அது செய்யப்பட்டிருக்க முடியாத ஒரு காரியமாயிருக்கிறது, ஆனால் இன்றைக்கோ அது செய்யக்கூடியதாயிருக்கிறது. ஏனென்றால் காலம் கடந்து விட்டது.
நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். அவருடைய ஊழியனின் முறையில் நாம் இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்திற்கு கடக்க போகின்ற தருவாயில் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் ஒரு தேசத்திற்கு மனம் திரும்ப வேண்டிய நேரம் அது கடந்து போய்விட்டது. இந்த தேசத்தினால் மனம் திரும்ப முடியாது என்று நான் நம்புகிறேன். இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே உள்ள கோட்டை அது கடந்தாயிற்று என்று நான் நம்புகிறேன். அவள் தராசில் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் பெண்ணா, நீர் வழக்கை தொடங்குவதற்கு முன்னர் நீர் எப்படி அதை நிரூபிக்க போகிறீர்? இவ்வளவுதானா? அதாவது ஜலப்பிரளய உலகத்தில் தேவன் உலகத்தை அழிக்க காரணமாக இருந்த அதே பாவத்தை செய்த குற்றவாளிகளாய் நாம் இருக்கிறோம். சோதோம் குமாரவை அழிக்க காரணமாக இருந்த அதே பாவத்தை செய்த குற்றத்தினால் குற்றவாளிகளாய் நாம் இருக்கிறோம். நம்மிடம் எல்லா அதே ஆவிக்குரிய அத்தாட்சிகளும் இங்கே நமக்கு முன்பாகவே இருக்கிறது. உலகமெங்கும் அறியப்பட்டுள்ளதான அதே ஆவிக்குரிய அத்தாட்சிகள் தேவனுடைய இரக்கங்களை அந்த தலைவரின் மேல் கீழே கொண்டு வந்ததான அதை புறக்கணித்தல் அவர்கள் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. அந்த நாட்களில் புறக்கணித்தது போன்று இந்த தலைமுறையும் அதே இரக்கத்தை புறக்கணிக்குமானால் நியாய தீர்ப்பின்றி இவர்களை தப்பவிட தேவன் அநீதி உள்ளவராயிருப்பார். என்னுடைய நண்பன் ஜாக் மூர் ஒரு சமயம் எழுப்பி அவைகளை ஏறிப்பிட்டு போனதற்காக மன்னிப்பு கோர கடமைப்பட்டிருப்பார் என்று சொன்னார். இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அவர்கள் அதே காரியத்தை இன்றைக்கு செய்கிறார்கள் என்று நாம் யாவரும் அறிவோம். ஏனென்றால் அவர்கள் அதே நோக்கத்திற்காக அதை செய்கிறார்கள். அவர்கள் அதே விதமாகத்தான் தனித பிரகாரமாக கர்த்தரை சிறுமையில் அறிந்தார்கள். அவர்கள் அதை பொறாமையினால் செய்தார்கள்.
They're doing it because of jealousy.
அவர்கள் அதை பொறாமையினால் செய்தார்கள்.
Because of
ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையின் காரணமாக அவர்கள் காண விரும்பவில்லை. அவர்கள் அதற்கு செவி கடக்கவும் மாட்டார்கள். இயேசு இந்த பூமியில் அவருடைய யாத்திரையின் போது அவர் சொன்னார், நீங்கள் கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்தும் கேளாமலும் இருக்கிறீர்கள் என்று ஏசாயா உங்களை குறித்து நன்றாய் சொன்னான் என்று புரிகின்றதா? அதே காரணம், அதே நோக்கம், அதே விவாதம். அவர்கள் கிறிஸ்துவின் சிறுமை மரணத்தை மறுபடியும் புதிதாக கொண்டு வருகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பின்பு நாம் அதற்கு வருவோம். அன்றைக்கு அவர்கள் செய்த அதே காரணத்திற்காக அதற்கு எதிராக அவர்களால் ஒன்றையும் கொண்டு வர முடியவில்லை. அதற்கு சவாலிடவும் அவர்களுக்கு தைரியம் இல்லை. அங்கே அத்தாட்சிகள் உண்டு என்று அவர்கள் அறிவார்கள். வேதம் அபிதமாய் சொல்லி இருக்கிறது என்று அவர்கள் அறிவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அதை தேவதூஷணமாக்குவது. சரியாக அதே தான். இவைகள் எல்லாம் அதே காரணத்தினால் தான். இப்பொழுது இதை அடிப்படையாக கொண்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிந்ததற்காக இந்த சந்ததியை நான் சவாலிடுகிறேன். சிலுவையில் அறிந்ததற்காக அந்த கூட்டத்திற்காக என்று தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பிய ஜீவாதிபதியை அசுத்தமுள்ள அக்கிரமமான சுயநலமுள்ள ஸ்தாபன கரங்களை கொண்டு அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அதே நபரையா என்று கேட்கலாம்.
In the beginning was the word.
ஆதியிலே வார்த்தை இருந்தது.
And the word was God.
அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது. தன்னில் தானே அது வெளிப்பட்டது. வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டது. அவர்கள் அதை குற்றப்படுத்தி அதை கொண்டு போட்டனர். வார்த்தையானது வெளிப்பட்ட காரணத்தால் எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதே வார்த்தை தான் அது. புரிகின்றதா? இந்த காரணத்திற்காக அவர்கள் வார்த்தையை சிலுவையில் அறிய பிரயாசிக்கிறார்கள். நான் பேச இருக்கின்ற பொருளிற்கு திரும்ப வருகின்றேன். நான்கு வார்த்தைகள் அங்கே என்பதை குறித்து நாம் விளக்குவோம். அங்கே உலகிலேயே மிகவும் பரிசுத்தமான பட்டணம் எருசலேம். அங்கே உலகிலேயே மிகவும் பக்தி வாய்ந்த பட்டணத்தில் அங்கே அவர்கள் உலகிலேயே மிகவும் பக்தி வாய்ந்த ஜனங்கள் ஒரு மிகவும் பக்தியான பண்டிகையின் போது, பஸ்கா பண்டிகையின் போது, அங்கே மிகவும் பக்தியான ஸ்தலத்தில், பக்தி வாய்ந்த பட்டணத்தில், ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலும் மிக பெரியதான ஸ்தாபனத்தால் அவைகள் எல்லாவற்றுக்கும் தலைமையான இருந்ததில் அங்கே அவர்கள் உலகமெங்கிலும் உள்ள பக்தி வாய்ந்த ஜனங்கள் எல்லாரும் உலகின் பல பாகங்களிலிருந்து கூடி வந்துள்ள போது அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். மிகவும் அவமானமான ஒரு மரணம், ஒரு மனிதன் கொல்லப்படக்கூடியதில் கேவலமான விதத்தில் நிர்வாணியாய் அவரது வஸ்திரங்களை கழட்டிக் கொண்டார்கள். அவர் நிந்தையை சகித்தார். அவருடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவரை கந்தை துணிகளால் சுற்றினார்கள். மிகவும் அவமானமான அங்கே அந்த பெரிய பக்தி வாய்ந்த பட்டணத்தில் அவர்கள் அந்த மிகுந்த பக்தி வாய்ந்த ஜனங்கள் சிறுவர் அறிந்தார்கள். மிகவும் கேவலமான மரணம். அவரை அந்த மிகவும் விலையேற பெற்ற நபரை இப்படிப்பட்ட சந்ததியை குற்றப்படுத்த இது போதாதா என்ன? அங்கே மிகவும் பக்தி வாய்ந்த ஸ்தாபனம், எல்லா சபைகளிலும் மிக பெரியதான சபை, ஒன்று திரண்டு ஒரு இடத்தில் கூடியுள்ள நேரத்தில் அவர்கள் எல்லா இனத்திலும் மிகுந்த பக்தி வாய்ந்த ஜனங்கள், தேவனை ஆராதிப்பதாக கருதப்பட்ட ஜனங்கள், அவர்கள் அவர்களுக்கு இருந்த அந்த பெரிய பரிசுத்த பண்டிகையின் போது, அதாவது சுத்திகரித்துக் கொள்ளுதல் பஸ்கா பண்டிகை, அடிமைதனத்திற்குள் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வரப்பட்ட போது, அப்படிப்பட்டதான அந்த நேரத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் மிகுந்த பக்தி வாய்ந்த ஜனங்கள் பயபக்தியான ஸ்தலத்திலும் மிகுந்த பக்தியான ஒரு பண்டிகையின் போதும் செய்யக்கூடியதிலேயே மிகவும் கேவலமான ஒரு மரணத்தை ஜீவாதிபதியின் மேல் கொண்டு வந்தார்கள். ஒரு மனிதரின் ஆடைகளை புரிந்து கொண்டு மரத்தில் தூக்கி தொங்க வைக்க வேண்டுமானால், ஏனென்றால் மரத்தில் தூக்கப்பட்ட தேவனும் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறார். அவர் நமக்காக சாபமானார். அவருடைய விடைகளை உறிந்து கொண்டு அவரை அடித்து அவரை கேலி செய்தார்கள். பரலோகத்தின் தேவனாகிய அவரையே அப்படி செய்தார்கள். அவருடைய ஆடைகளை உறிந்து கொண்டு ஒரு சிலுவையில் ஆணிகள் அடித்து அறிந்தார்கள். அவரை அங்கே அவர்கள் ரோம கொடூர தண்டனையின் கீழ் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைய மிகவும் அவமானமான மரணம் சுட்டுக் கொல்லப்படுதல் அல்ல. இந்திய மிகவும் அவமானமான மரணம் ஒரு கார் விபத்தில் சிக்கிக் கொள்வதல்ல, தண்ணீரில் மூழ்கி மறிப்பதோ தீப்பற்றி எரிந்து சாவதோ அல்ல. ஆனால் இந்திய அவமான மரணம் உலகறிய குற்றவாளி என தீர்ப்பு கூறி தண்டிக்கப்படுவது, அதில் முழு உலகமும் உன்னை குற்றவாளி என்று அழைத்து ஒரு தண்டனைக்குள்ளாக்குவது, முழு உலகமே தன் கரங்களை அவன் மேல் வைத்து அவனை குற்றவாளி என்று அழைத்தது. அவர் விரோதிகளால் கொல்லப்பட்டார், நண்பர்களால் அல்ல, தம்முடைய சட்டங்களின்படி அல்ல, விரோதியின் மரண தண்டனை முறைப்படி சிலுவையில் அறியப்பட்டார். இதுவரை வாழ்ந்ததில் அல்லது இனிமேலும் வாழ்வு போதில் மிகவும் விலையேற பெற்ற நபராகிய ஜீவாதிபதியை, இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பேசிக் கொண்டு போகும் இந்நேரத்தில் அதை உங்கள் நினைவில் வையுங்கள். உங்களால் யூகித்து பார்க்க முடியுமா? எருசலேமை போன்ற ஒரு ஸ்தலத்தில் அங்கே 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாக அங்கே ஜனங்கள், அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, ஒரு கால நான் கூடுதலாக சொல்லி இருக்கக்கூடும், அது 800 அல்லது 900 ஆண்டு காலம் தான் இருக்கும். சாலமோன் ஆலயத்தை கட்டியது முதற்கொண்டு அது எவ்வளவு ஆண்டுகள் என்று சரியாக எனக்கு தெரியவில்லை. சுமார் 800 ஆண்டுகள் இருக்கலாம் நினைக்கிறேன். அவர்கள் வரப்போகிற மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கூடி வந்திருந்தனர். அதை இப்பொழுது சற்று யோசித்து பாருங்கள். அரிசேயர்களின் தலைவரும் சதுசேயரின் தலைவர்களும் இன்னும் மற்ற எல்லாரும் அங்கு ஒரு பெரிய கூட்டமாக கூடி தேவனை ஆராதித்தனர். அது மிகவும் பரிசுத்தமான ஸ்தலம் எருசலேம், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஜனங்கள் தேவனை தானே கொண்டு போய் கொடூர தண்டனையால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு செயல்.
இப்பொழுது அந்த 4 வார்த்தைகள், அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்னமும் நீங்கள் வேதத்தை காட்டுகிறீர்கள், நீங்கள் பாருங்கள். அது வெறும் 4 வார்த்தைகள், ஆனால் வேதம் அதன் சத்தியங்களை சுருக்கி அளிக்கிறது. ஆனால் எனக்கோ என்ன பேச என்பதை சுற்றி வளைத்து விவரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் வேதம் ஒன்றையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது முழுவதும் சத்தியமே. ஆகவே வேதம் எதையும் விவரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, முழுவதுமே சத்தியமாய் இருக்கின்றது. அது ஒன்றையும் விவரிக்க வேண்டியதில்லை, ஏனென்றால் அது முழுவதும் சத்தியமாயிருக்கிறது. இந்த 4 வார்த்தைகளும் சத்தியத்தின் மகத்தான சங்கிலிகளாக உள்ளது. அதை விவரிக்க முயல்கிறேன், அதை விவரிக்க வேண்டுமானால் அது ஒரு முழு நூலகமாகவே ஆகிவிடும். இந்த 4 வார்த்தைகளை விவரிக்க எனக்கு வழியே தெரியாது. ஆனால் இதை எழுத காரணமாயிருந்த அவருடைய உதவியை கொண்டு ஜனங்கள் ஒரு விதமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த 4 வார்த்தைகளை விவரிக்க முயல்கிறேன். நமக்கு முன்பாக இப்பொழுது என்ன இருக்கிறது? முதலாம் சிலுவை மரணம் இப்பொழுது நமக்கு முன்பாக இருக்கிறது. மிகவும் புனிதமான ஒரு ஸ்தலத்தில் மிகுந்த பயபக்தியுள்ள ஜனங்களின் மூலம் மிகுந்த விலையேற பெற்ற நபருக்கு மிகுந்த அவமானம் உள்ள ஒரு மரணம் ஏற்பட்டது. ஓ, அவ்வளவு முரண்பாடு! ஓ என்ன, அது மிகவும் அவமானமான ஒரு செயல். இப்பொழுது முதலாம் வார்த்தையை எடுத்துக் கொள்வோம்.
அங்கே நாம் குற்றச்சாட்டை கொண்டு வரும் முன்பு இதை குறித்து சில நிமிடங்கள் பேசுவோம். இதை நான் ஆராய்ந்து அவர்கள் என்ன செய்தனர் என்று உங்களுக்கு காண்பித்தால் என் குற்றச்சாட்டு சரியா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அங்கே எருசலேம் மிகவும் புனிதமான ஸ்தலம், தேவாலயம் அங்கே இருந்தது. மிகுந்த புனிதமான ஸ்தலம் ஏனென்றால் தேவாலயம் அங்கே இருந்தது. உலகமெங்கிலும் உள்ள யூதர்கள் இந்த ஸ்தலத்தில் ஒன்று கூடினர். ஆராதனைக்காக சந்திக்கும் ஒரு ஸ்தலமாக இது அமைந்திருந்தது. ஆராதனைக்கென நியமிக்கப்பட்ட மிக மகத்தான ஸ்தலமாக எருசலேம் இருந்தது. தேவாலயம் அங்கு கட்டப்பட்டிருந்தது. எல்லாரும் எருசலேமில் ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. சரி, ஏனென்றால் அது ஆராதனையின் மையஸ்தலமாக இருந்தது. இன்றைக்கு இவ்வாறு கூறப்படுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஓ நாங்கள் இந்த கன்வென்ஷன்களுக்கு வந்துள்ளோம் என்று இந்த ஸ்தாபனங்கள் அமிதமாய் செய்வார்கள். வேட்டிகன் பட்டணத்தில் பெரிய திறந்த வெளி உண்டு, அங்கே போப்புகளும் மற்ற பதவிகளுக்கு நியமன கூட்டங்கள் நடைபெறும். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மெத்தோதுடைய கூட்டு திட்டங்களுக்கு நாம் போவோம், அல்லது பாப்டிஸ்டுகள் கன்வென்ஷனுக்கு போவோம், அல்லது நாம் எல்லாரும் ரோமாபுரிக்கு போவோம் என்பார்கள். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மையஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. கடந்த யுத்தத்தின் போது ரோமராஜ்யம் தோற்று போன போது இந்த ஜெர்மானிய போர் சேவர்கள் பயன்களாகிய உங்களில் அநேகருக்கு தெரியும், ஜெர்மானிய போர் வீரர்கள் அங்கே அந்த வாட்டிகன் பட்டணம் வரை போன போது அங்கே முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவத்தை நோக்கி சுட்டனர். சகோதரன் ஃபங்க், சகோதரன் ராபர்ட்சன், உங்களில் அநேகர், சகோதரன் பீலர், இன்னிமண்ட யுத்தத்தின் மத்தியில் இருந்த அநேக சகோதரர்களுக்கு அது தெரியும். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பட்டணத்தின் மீது சுடக்கூடாது என்று நாம் கட்டளை விடுத்திருந்தோம், அமெரிக்கர்கள். ஆனால் நீ அங்கே நின்றால் ஜெர்மானியர்களுக்கு ஒரு லக்காக ஆனீர்கள். ஆனால் இங்கிலாந்தில் காணப்பட்டதான அந்த வெட்மின்ஸ்டர் ஆபேயில் நீங்கள் நோக்கி சுட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் இந்த புரோட்டஸ்டன்ட்கள் ஒன்று கூடுவார்கள். ஆக அதை நோக்கி சுட்டால் பரவாயில்லையா இருந்தது. ஆனால் அந்த வாட்டிகன் பட்டணத்தை நோக்கி மட்டுமோ சுடக்கூடாது என்ற உத்தரவா இருந்தது. ஏனென்றால் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அன்றிரவு அவர் நெருப்பின் அருகில் பேச்சு என்ற நிகழ்ச்சியில் வானொலியில் பேசினதை நான் கேட்டேன். அதில் அவர் ரோமாபுரி விடுந்தால் அது அப்பேற்பட்ட ஒரு அவமானம் இருந்தால் ரோமாபுரி எல்லா கிறிஸ்தவ மதத்திற்கும் தலையாக விளங்குகிறது என்று சொன்னார். ஒரு பிராட்டஸ்டன்ட் அதுவுமாய் பேசுகிறார் உங்களால யூகித்து பார்க்க முடியுமா? ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பெரிய மையஸ்தலம் நீங்கள் விரும்பினால் எருசலேமை போன்று அதன் ஸ்தானத்தில் அதை வைக்க போகிறோம். நீங்கள் அதை செய்ய விரும்பினால் நாம் அதை எருசலேமில் வைப்போம். யாவற்றிற்கும் தலைமையாக சனகரிப்புகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்கள் யாவரும் எருசலேமுக்கு சென்றார்கள். அதுதான் உண்மையான தலைமை காரியாலயம். தாபன உரிமைகளின் படி ரோமன் கத்தோலிக்க சபை எல்லாவற்றுக்கும் தாயா இருக்கிறார் என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவள் அப்படித்தான். அது பெந்தேகோஸ்தில் இருந்து ஆரம்பமானது. அவர்கள் ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்ட போது அப்படியானார்கள். இப்பொழுது பிராட்டஸ்டன்ட்களாகி நாம் அந்த சபையிலிருந்து வந்த சிறிய சகோதரிகளாக இருக்கிறோம். அமிதமான கூடி வருதல் இன்றைக்கு அங்கே வாட்டிகனில் உள்ளது என்று எடுத்துக்கொள்வோம், அல்லது அங்கே எருசலேமில் அந்நாளில் இருந்தது போன்று ஆராதனைக்கென்று எல்லாருமாக எருசலேமுக்கு வரத்தான் வேண்டும் என்பது போன்று எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் நாட்களில் அவர்கள் ஏன் அதை செய்தார்கள்? எல்லா மனுஷரும் எருசலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஏன் அவர்கள் சொன்னார்கள்? ஏனென்றால் தேவன் ஒரே ஒரு தளத்தில் தான் மனுஷருடனே ஐக்கியப்படுவார், அதாவது பலியின் ரத்தத்தின் கீழ் மட்டுமே. அக்காரணத்தின் நிமித்தமாகவே அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டியதாயிற்று. ரத்தத்தின் கீழே இல்லாமல் தேவன் வேறு எங்கேயும் மனிதனை சந்திக்க மாட்டார். நீ ரத்தத்தை புறக்கணித்து தள்ளும் போது தேவனோடு நீ சந்திக்கின்ற சதத்தை எடுத்து போட்டாய். பலியினால் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மட்டுமே அவரை மனிதன் தொழுது கொள்ள முடியும் என்ற முதல் தீர்மானத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தில் எடுத்தார். அப்பொழுது அந்த ஒரே ஸ்தலத்தில் தான் தேவன் மனிதனை சந்தித்தார். அந்த ஸ்தலத்தில் தான் அவர் இன்றைக்கும் மனிதனை சந்திக்கிறார். அந்த ஸ்தலத்தில் தான் அவர் இன்றைக்கும் மனிதனை பலியில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் சந்திக்கிறார். புரிகின்றதா? நீ ஒரு மெத்தடிஸ்டோ, பாஸ்பிட்டோ, பிரஸ்பிட்டேரியனோ பரவாயிருந்தால் பரவாயில்லை, ரோமன் கத்தோலிக்கோ என்னவாயிருந்தாலும் சரி, வித்தியாச பேதங்களை மறந்துவிட்டு சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் வருவாயானால் அங்கே தேவன் நம் இருவரையும் சந்திப்பார். அங்கேதான் நாம் யாவரும் அதே அடிப்படையின் கீழ் தான் நாம் சந்திக்கவும் ஐக்கியப்படவும் முடியும். அப்படி இல்லை என்றால் நீ ஒரு மெத்தடிஸ்டாக இருப்பதனாலே அவர் உன்னை சந்திக்க மாட்டார். நீ ஒரு பெந்தேகோஸ்தவாய் இருப்பதனாலே அவர் உன்னை சந்திக்க மாட்டார். ஒரு நிபந்தனையின் கீழ் உன்னை சந்திப்பார், அதாவது சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ். அவருடைய சமூகத்தினுடைய பாவங்கள் அறிக்கையிடப்பட்டு நீக்கப்பட்டிருக்கும் போது சந்திப்பார். ரத்தத்தினால் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் ரத்தம் இருக்கும். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் ஊடாக மட்டும்தான் அவர் உன்னை காண முடியும். உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்ட பிறகு நீ உறைந்த பனியை போல் வெண்மையாகின்றாய். இல்லை என்றால் நீ அங்கே இருக்க மாட்டாய், உன்னால் ஐக்கியம் கொள்ள முடியாது. அக்காரணத்து நிமித்தமாகத்தான் உன்னால் சபையில் சம்பவிக்கின்ற காரியங்களை உன்னால் காண முடியவில்லை. ரத்தத்தை விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் ரத்தத்தண்டைக்கு வார்த்தை அண்டைக்கு போகத்தக்கதான திட்டத்தை புறக்கணிக்கிறார்கள். புரிகின்றதா? தேவன் என்ற வார்த்தையை கனம் பண்ண ஒரே ஒரு வழிதான் உண்டு. நானும் ரோமன் கத்தோலிக்கன் என்று சொல்லி உன்னால் அந்த வார்த்தையை கனம் பண்ண முடியாது. இதை செய்தாக வேண்டும் என்று கோருகிறேன் என்று சொல்லி கனம் பண்ண முடியாது. உன்னால் ஒரு மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தே என்று அதை செய்ய முடியாது. உன்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழி அவருடைய இரக்கங்களின் மூலமாக தேவனுடைய கிருபையின் கீழாக மட்டுமே, சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாகவே மட்டும் உன்னால் அதை செய்ய முடியும். கர்த்தாவே, நானும் உம்முடைய வாகனத்தை உரிமை கோருகிறேன் என்று சொல். புரிகின்றதா? நீ உண்மையாகவே அந்த ரத்தத்தின் கீழ் இருப்பாயானால், ஆனால் முதலாவதாக நீ அந்த ரத்தத்தின் கீழாக இருக்க வேண்டும். உங்களால் அதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகின்றதா? அவர்கள் அற்புதங்களை விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறதில் வியப்பொன்றும் இல்லை. இயற்கைக்கு மேம்பட்டதில் உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் அதை விரோதிக்கிறார்கள். அதே காரணத்திற்காகத்தான் அன்றைக்கு அவர்கள் அதற்கு எதிர்த்து பேசினார்கள். இன்றைக்கும் அதே காரணத்திற்காகவே அதை எதிர்த்து பேசுகிறார்கள். குற்றம் இருக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் மட்டுமே. அப்படி தைரியத்தோடு வருபவர்கள் தேவனே அவருடைய வார்த்தையின்படியாக எடுத்துக் கொள்ள யாராவது சிறிய சகோதரர் தாழ்மையோடு தைரியமாய் அங்கே வெளியே வந்தவருடைய பாவங்களை அறிக்கை செய்து கோட்பாடுகள் மற்ற காரியங்கள் யாவையும் மறந்து ரத்தத்தின் கீழ் அங்கே நின்று அதை விசுவாசிப்பாரானால், அப்பொழுது அவர்கள் அவனை ஒரு மூடபக்தி வாயிலாக என்று அழைப்பார்கள். அவனை ஒரு வகையாராக்குவார்கள். நாம் சொல்வது போன்று பீடத்திலிருந்து உபயோகிக்காத ஒரு நல்ல வார்த்தை அல்ல. ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்காகவே நான் சொல்லுகிறேன். அவன் ஒரு வினோதமானவன் என்பார்கள். பார்க்க போனால் நாம் எல்லோரும் வினோதமானவர்கள் இல்லையா? புரிகின்றதா? ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசிக்கு வினோதமானவன், ஒரு அவிசுவாசி ஒரு விசுவாசிக்கு வினோதமானவன். அப்படியானால் யார் வினோதமானவன்? புரிகின்றதா? ஒரு குடியானவன் ஒரு வியாபாரிக்கு வினோதமானவன், ஒரு வியாபாரி ஒரு குடியானவனுக்கு வினோதமானவன். ஆகவே எப்படி இருந்தாலும் அவன் யார்? நான் உனக்கு சொல்லுகிறேன், ரட்சிப்பு என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மாத்திரம் ஒரு தனிப்பட்ட காரியமாயிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னுடைய ரட்சிப்பை தேடும் போது, நீண்ட காலையில் ஒரு போதகன் என்ற முறையில், கிறிஸ்துவிலிருந்து வந்த ஒரு ஊழியன் என்ற முறையில், எனக்கு வேறு எந்த ஒரு அடிப்படையும் தெரியவில்லை. வார்த்தையின் பெயரில் அதை வைப்பதை காட்டிலும் வேறு என்று தெரியவில்லை. என்னால் வேறு எதன் பெயரிலும் அதை வைக்க முடியவில்லை. அப்படியானால் நாம் அங்கே பார்க்கின்ற காரியம், தேவன் ரத்தத்தை மட்டுமே தொழுது கொள்ளுகிறவனை தேவன் சந்திக்கிறார். ஆகவே அவர்கள் எருசலேமில் சந்தித்தனர். கிறிஸ்து தான் தேவனால் அளிக்கப்பட்ட வலிக்கான ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். இன்றைக்கு தேவன் மனிதனை சந்திக்கின்ற ஒரே இடம் தான் இருக்கிறது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழ் மட்டுமே. மற்ற எந்த இடத்திலும் நிராகரிக்கப்படும். தேவன் அதற்கு ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டார். நீ எவ்வளவுதான் உணர்ச்சி வசப்பட்டாலும், தத்துவங்களை கொண்டிருந்தாலும், கொலுக்கினாலும் குறித்தாலும், ரத்தமும் நெருப்பும் புகையும் மற்றெல்லாம் முடியவர்களாக இருந்தாலும், அந்த ஜீவியமானது தேவனுடைய வார்த்தையோடு கோபி போகவில்லை என்றால், அந்த ஜீவியத்தை தேவன் முழுவதுமாக ஏற்று நிறுவனம் செய்யவில்லை என்றால், அந்நிலையில் நீங்கள் அதற்காக பிரயாசிக்க தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் அதற்கு புறம்பாய் இருக்கிறீர்கள். அந்த ரத்தத்தின் அரவணைப்புக்குள் அது வந்து சேருமட்டாய் தேவன் அதை ஒருபோது சந்திக்கவே மாட்டார். அது உண்மை. ஆகவே நீங்கள் பாருங்கள், வேத பாக்கியங்களில் உங்களுக்கு சபைக்கு ஒரு ஜெருசலேம் இருக்கிறது. அது பரலோகத்தில் இருக்கிறது. பரலோக எருசலேம், அங்கே தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நாம் எருசலேம் ஆக்க முயற்சிக்கின்ற ஏதோ கோட்பாட்டிலோ காரியங்களிலோ அது இல்லை. மெத்தடிஸ்டுகளுக்கு எருசலேமை மெத்தடிஸ்ட் தலைமை தளமாக ஆக்க விரும்பும். கத்தோலிக்கர்கள் ரோமாபுரியா இருக்க விரும்புவார்கள். வித்தியாசமான இடங்களில் நம்முடைய தலைமை தளங்களை நாம் நம்முடைய எருசலேமாக்க விரும்புகிறோம். நம்முடைய எருசலேம் பரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அது எல்லா விசுவாசிகளுக்கும் தாயாயிருக்கிறது. கிறிஸ்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். இப்பொழுது அது எவ்வளவு பொருத்தமாய் உள்ளது, அதாவது அன்னை எருசலேமானது இல்லாமல் போகின்றது என்பதை காட்டுகின்றது. எப்பொழுது? அந்த மணி நேரம் வரும் வரைக்கும் அது அங்கீகாரம் உள்ளதா இருந்தது. அந்த நாள் வரைக்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் போதுமானதா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ சிலுவை மரணத்திற்கு பிறகு அது மாறுகிறது. பழைய ஒழுங்கு தீர்ந்து போய்விட்டது, ஒரு புதிய ஒழுங்கு அங்கே இருந்தது. ஆட்டுக்குட்டியானது பலியண்டையில் இருந்தது. ஆட்டுக்குட்டி பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்கே தளத்தில் இருந்தது. அவர்கள் செய்ய வேண்டியதாயிருந்த அதே காரியத்தை அதை நிராகரித்தும் அவர்கள் செய்தார்கள்.
அது உண்மை. இந்த கடைசி நாளில் இந்த அற்புதமான பரலோக வெளிச்சத்தை நாம் காணும்படியாக செய்ததற்காக தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஏனென்றால் சபைகளும் இன்றைக்கு அதே காரியங்களை செய்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தையை நிராகரித்து பலியாய் செலுத்துகிறார்கள் என்று நிரூபிக்கும் மணி நேரம் மட்டும். அப்பொழுதிலிருந்து வார்த்தை வருகிறது, வார்த்தை மட்டுமே. அந்த பழைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானது கடந்து போயிட்டு சிலுவையில் அறிந்த அந்த நாள் முதற் கொண்டு கிறிஸ்து நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியானார்.
That the denomination
தாபனம் தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறிந்து வார்த்தைக்கு பதிலாக ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட அந்த நாள்,
that's the day the word
அந்த நாள் முதல் கொண்டுதான் வார்த்தையானது முழுவதுமாக அமலுக்கு வந்தது. அது அண்மையில் நிகழ்ந்தது. கவனியங்கள், இரண்டாவதாக, முதலாவதாக அங்கே எருசலேம், இரண்டாவதாக அவர்கள். அவர்கள் யார்? யூதர்கள், தொழுகைக்காரர்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். தெரிந்து கொண்டவர்களே, தாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று உரிமை பாராட்டின அவரையே கொலை செய்தார்கள். புத்தி கூர்மை உள்ள ஆசாரியர்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? அவர்கள் நன்றாய் பயிற்சி பெற்றவர்கள், டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு ஆசாரியர் ஆவதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட தலைமுறையிலிருந்து வந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் லேவியர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய பிதாக்கள் ஆசாரியர்கள், அவருடைய பாட்டனார்கள் ஆசாரியர்கள், அவருடைய முப்பாட்டனார்கள் யாவரும் ஆசாரியர்கள். அவர்களுடைய ஜீவியம் அவ்வளவு பிரதிஷ்டையுள்ள ஜீவியமாய் இருக்க வேண்டும். ஒரு சிறு குற்றம் அவர்கள் மேல் வருமாயின் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். எவ்வித இறுக்கமும் காட்டப்பட மாட்டாது. பரிசுத்தமா? நிச்சயமாக. ஆனால் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட பரிசுத்த தன்மை முகத்தை சபையாருக்கே காட்ட அவர்கள் அது போன்று நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்குள் நீங்கள் முழுவதுமாய் மரித்த மனிதனுடைய எலும்புகள் நிறைந்திருக்கிறீர்கள் என்று இயேசு
சொன்னார்.
அது சத்தியம் என்றும், இந்த வார்த்தை சத்தியம் என்றும் அறிந்து ஒரு ஸ்தாபனத்துக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை காட்டுவதற்காக சத்தியத்தை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு மனிதனின் பேரில் நான் எப்படி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர முடியும்? தேவனுடைய வார்த்தையின் பேரில் அவர்களை குற்றப்படுத்த எனக்கு உரிமை உண்டு. அது உண்மை. கவனியுங்கள், அவர்கள் தொழுகிறவர்கள், ஆகுதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள், பன்னிரண்டு காலங்களாக அதற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள், ஒன்றை செய்வதற்கு இல்லாதவர்களாய் ஆனால் அந்த வேத பள்ளியில் காலம் கடத்தினவர்கள். ஆனால் அவர்கள் அந்த வேத பள்ளியின் போதனைக்கு ஏற்ப வார்த்தையை பகுத்து அதில் உள்ளதான சத்தியத்தை காண தவறிவிட்டவர்கள். அவர்கள் ஆசாரியர்கள், அந்த நாளின் ஊழியம் அங்கே அவர்களுடைய தலைமை ஸ்தலத்தில், அவர்கள் அந்த நாளின் ஊழியமானது அந்த தேவனையே, அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரையே கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாங்கள் யாரை தொழுது கொள்கிறோம் என்று உரிமை பாராட்டினார்களோ அவரையே கொலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இந்த நியமிக்கப்பட்ட ஊழியர் குழுவை நான் குற்றம் சாட்டுகிறேன். அவர்களுடைய கோட்பாடுகளிலும் ஸ்தாபனங்களிலும் அவர்கள் யாரை நேசிக்கிறோம், சேவை செய்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறார்களோ அந்த தேவனையே ஜனங்களுக்கு செலவில் அறிகிறார்கள். நான் இந்த ஊழியர்களை கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே குற்றம் சாட்டுகிறேன். அவர்களுடைய உபதேசத்தின் பேரில் அற்புதங்களின் காலம் கடந்து போய்விட்டது என்றும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கும் ஞானஸ்தானம் போதாது என்றும், சரியில்லை என்றும் சொல்வதன் பேரில் நான் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக இவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட கோட்பாடுகளின் காரணத்தால் உரியதாக கர்த்தராகிய இயேசுவை இரண்டாம் முறையாக சிலுவையில் அறிந்ததினால், அவர்கள் கைகளில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் கரங்களில் இருப்பதன் காரணத்தாலும் நான் அவர்களை குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டுகிறேன். பொது ஜனங்களுக்கு அவர்கள் அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டியுள்ள காரியங்களையே அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார்கள். அதற்கு பதிலாக அதன் ஸ்தானத்தில் வேறு எதையோ, அவர்கள் நன்மதிப்பிற்காக ஒரு சுவை கோட்பாட்டை ஜனங்களிடத்தில் வைக்கிறார்கள். அங்கே அவர்கள் அதிகம் அறிந்திருக்க வேண்டிய அவர்கள், யாருக்காகிலும் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டுமானால் அது ஊழியர்களாய்த்தான் இருக்க வேண்டும். யாருக்காகிலும் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டுமானால் அது இந்த நாளைய போதகர்களே, குருமார்களே, யாராகிலும் வித்தியாசமாக இருந்திருக்க கூடுமானால் அது பேராயர்களும், தலைமை பேராயர்களும், ஊழியக்காரர்களும், டாக்டர் பட்டம் பெற்றவர்களுமே. ஆனால் ஏன் அவர்களால் முடியவில்லை? என்ன ஒரு முரண்பாடு! ஒரு முரண்பாடு இல்லாமல் இப்பொழுது நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது? அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஜீவாதிபதியை கொலை செய்கிறார்கள். அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள், இங்கே அவர்கள் மறுபடியும் அதே காரியத்தை செய்கிறார்கள்.
அவர் வார்த்தையாயிருக்கிறார், அவர் வெறுமனே வார்த்தையின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதுவாய்தான் இருக்கிறார், வார்த்தையின் ஒரு பிரதிபலிப்பாயிருக்கிறார். யார் மூலமாக தம்மை பிரதிபலிக்கும்படியாக தேடுகிறார்.
இந்த ஜனங்கள் சபையாரை தேவனிடத்திலிருந்து தூரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஏதாவது காரியம் சம்பவத்தில் சபையார் மத்தியில் பேசப்படுமானால் அவர்கள் அதை மேடையில் இருந்தே பீடத்தில் இருந்தே நிராகரித்து அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது நின்று விலகியிருங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் அப்படி செய்வதன் மூலம் 1963 இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். அந்த நாளில் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தது போல இவர்களும் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான சொற்றொடர், ஆனால் அது உண்மை. இன்றைக்கு சரியாக தான் செய்கிறார்கள். இந்த அடிப்படையின் கீழ் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். வார்த்தை எடுத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையின் கீழ் ஜனங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார்கள். சரியாக தான் இவர்கள் செய்கிறார்கள். அப்படித்தான் இருந்தது என்று நிரூபிக்கும்படியாய் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் மூலமாய் பிரதிபலிக்கின்ற அந்த வார்த்தையே நாங்கள் நேசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகின்ற அவரையே வேத வாக்கியங்களின் மூலமாக யெகோவா தம்மை வெளிப்படுத்தினதை அவர் என்ன செய்வார் என்று சொன்னாரோ, தேவன் சரியாகத்தான் என்ன செய்வார் என்று சொன்னாரோ அதையே செய்து அடையே அவர்களுக்கு முன்பாக பிரதிபலிக்கும்படியா செய்தார். அவர்களுடைய சபை குழுக்கள் மற்ற காரியங்களை நிமித்தமாக அவர்கள் ஜீவாதிபதியை குற்றவாளியாக தீர்த்தனர். இன்றைக்கு அதே குழுவை குற்றவாளியாக தீர்க்கிறேன். தேவனுக்கு முன்பாக அவர்கள் குற்றவாளிகள் என்றும் அதே காரியத்தை அவர்கள் செய்கின்றனர் என்றும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறேன். இந்த தலைமுறை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நினைவிருக்கட்டும் எபிரேயர் 13:8, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர்கள் அவரை எவ்வாறு குற்றம் சாட்டுகிறார்கள்? அவர்களுடைய கோட்பாடுகள் அவரை ஏற்றுக்கொள்ள கூடாமற் போனபடினாலே அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே அவர்கள் வித்தியாசம் அறிந்திருந்தார்கள். நிக்கேதேமு பரிசுத்த யோவான் 3 நன்றாய் சொல்லவில்லையா? ரபி, பரிசேயராகிய வேதபாரர்களாகிய உபதேசகராகிய நாங்கள் நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதகர் என்று அறிவோம். ஏனெனில் தன்னுடைய தேவனீராவிட்டால் நீர் செய்கின்ற காரியங்களை ஒருவனும் செய்ய மாட்டான். புரிகின்றதா? அவர்களுடைய பேர் போன ஒரு மனிதன் மூலமாக அவர்கள் பகிரங்கமாய் அறிக்கையிட்டார்கள். இருந்த போதிலும் அவர்களுடைய கோட்பாடுகளின் காரணமாக அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள். இன்னைக்கு நாம் வாசிப்பது போன்றே அப்போஸ்தலர் 2:38 வாசிக்க முடியாத ஒரு வாசகனும் இல்லை. மற்றவர்களும் நான் வாசிப்பது போன்றே வாசிக்க கூடியவர்கள், ஆனால் அவர்களுடைய கோட்பாடுகளின் காரணமாக அவர்களுடைய ஜோபிகளில் இருக்கும் ஸ்தாபன சீட்டுகளின் காரணமாக ஐக்கிய அட்டை என்று தங்களுடன் சுமந்து கொண்டு போகின்ற அந்த மிருகத்தின் முத்திரையின் காரணமாக அப்படி வாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக மறுபடியும் சிலுவையில் அவரை அறைகிறார்கள். ஜனங்களுக்கு முன்பாக அவரை சிலுவையில் அறிந்து இவைகளை செய்வேன் என்று வாக்களித்துள்ள அதே தேவன் பேரில் தேவதூஷணம் உரைத்து அந்த இனத்தின் மீது ஆக்கிய வடிவித்துக் கொள்ளுகின்றனர். அங்கே அவர்கள் பாவியானவர்கள் அல்ல, அவர்கள் அதாவது அந்த நாளின் சபை.
They found fault with the man who was
வார்த்தையாக அந்த மனிதனிடத்தில் குறை கூறினர். அது உண்மைதானே?
They found fault.
அவர்கள் வார்த்தையாகிய மனிதனிடத்தில் குற்றம் பிடித்தனர்.
Now they find fault with the
இப்பொழுது மனிதனின் மூலமாக கிரியை செய்கின்ற வார்த்தையின் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் அதை அப்படியே மாறுதலையாக செய்கிறார்கள். அப்பொழுது அது நபரில் இருந்தது. இரு பரிசுத்தாவின் கிரியின் ஊடாக அது தேவனுடைய ரூபகாரமாய் இருக்கிறது. அவர் கிறிஸ்து என்றவர்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள்? ஏனென்றால் அவர் யார் என்று அவருடைய கிரியைகள் நிரூபிக்கின்றது. அவர் என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? நான் என்ன செய்வேன் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றபடியே நான் சரியாக செய்யவில்லை என்றால், நான் இங்கே அப்படி செய்யாமல் தவறி போனேன் என்று யாராவது எனக்கு சொல்லக்கூடுமானால், நான் மேசியாதான் என்பதற்கும் நான் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறவர் நான் தான் என்பதற்குமான எல்லா அடையாளங்களையும் நான் செய்து காண்பிக்கவில்லை. ஆனால் அவர்களோ, எங்களுக்கு மோசே இருக்கிறான், நாங்கள் மோசையை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள். அவர், நீங்கள் மோசையை விசுவாசித்தால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். மோசேயினுடைய ஆட்களை கண்டான், இந்த நாளில் ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். மோசே தீர்க்கதரிசிக்குள் தூரத்தில் இருந்து அதை கண்டான், ஆனால் நீங்கள் இங்கே அதன் பக்கத்தில் ஜீவித்துக் கொண்டு அதை நிராகரிக்கிறீர்கள் என்றார். அவர், மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை உங்களால் நிதானிக்க முடிகிறது, ஆனால் காலத்தின் அடையாளத்தை உங்களால் நிதானிக்க முடியவில்லையே என்றார். அங்கே இருக்கிறது காலத்தின் அடையாளம். அவரை என்னவிடமாக கருதினர்? ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவரானார், வைத்தியக்காரன் என்று. ஆம், பார்த்தி ஆகிய மனிதனிடத்தில் இவர்கள் குற்றம் பிடித்தனர். அவர் வார்த்தையாயிருந்தார். பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் அதை நிரூபிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். அவரே ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். ஏனென்றால் அவர் தம் மூலமாய் தேவனை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் அவ்வளவு முழுவதுமாய் வார்த்தைக்கு தம்மை ஒப்புவித்ததினால் அவரும் அந்த வார்த்தையும் ஒன்றாகிவிட்டனர். இன்றைக்கு சபையான சரியாக அப்படித்தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. ஏறக்குறைய எல்லாவற்றையும் நீங்கள் மறுதளிக்கும் போது எப்படி வார்த்தையாக வார்த்தையின் ஒரு பகுதியாக இருக்க முடியும்? அமிரமாக அதை செய்யப்பட்டிருப்பது ஜனங்களை நிமித்தமாக அல்ல. நான் நினைக்கிறேன் அக்காலத்தை நிமித்தமாகத்தான் இந்த ஜனங்களை ரிக்கிகளும் ரிக்கிட்டாகளும் என்று தேவன் என்னிடம் பேசினார். இந்த சுயநல ஜனங்கள் தன் இஷ்டபடியாக ஜீவித்து தன்னிடத்தே அப்பேற்பட்டவர்களை கொண்டுள்ளதன் காரணத்தினால் தான் அவர்கள் சத்தியத்தை சிலுவையில் அறிந்தார்கள். ஜனங்களை தேவதூஷணம் என்று அழைக்கின்றனர். சொல்ல போனால் அதையே தேவதூஷணமாக ஆக்குகிறார்கள். அவர்களது பைத்தியக்காரத்தனம் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அவர்கள் ஆலயங்களுக்கு போய் சேவிக்கின்ற அதே தேவனையே தேவதூஷணமாய் உரைக்கின்றதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையினாலே நான் இந்த குருமார்களின் கூட்டத்தின் பேரில் குற்றஞ்சாட்டுகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தின் கீழ் நீங்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறிகிறீர்கள் என்று நான் தலைமுறைக்கு குற்றஞ்சாட்டுகிறேன்.
He's the same yesterday and forever. God's word.
அவனியங்களவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இரண்டு கல்வாரிகளையும் அவர்களுடைய கூட்டச்சாட்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். நினைவிருக்கட்டும், அவர் தம்மை தேவனாக்கி கொண்டபடியினால் இந்த மனிதனங்களை ஆளும்படியாக நாங்கள் விடமாட்டோம். இயேசுவை ஒரு சிறுவில் அறிந்த போது அந்த ஆலோசனை சங்கத்தில் அந்த காலையிலே அவர்கள் கொண்டு வந்த குற்றச்சாட்டு என்ன? அவர் தம்மை தேவனாக்கி கொண்டார்.
He was God.
அவர் தேவன் தான். அவர் ஓய்வு நாள் ஆசிரிப்பை மீறினார். அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராயிருந்தார். அவர் தம்மை தேவனாக்கி கொண்ட காரணத்தினால் அவர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள். உனக்கு இதை செய்ய எவ்வித அதிகாரமும் இல்லை. எங்களுடைய பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது வர வேண்டியதா இருந்தால் அது எங்களுடைய ஆசாரியர்களின் மூலமாகத்தான் வர வேண்டும். அதை இன்றைய கல்வாரியோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய குமாரனை தோன்ற செய்து நம்முடைய பிதாவுக்கு தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் எழுத அவர் ஒரு சரீரத்தை கொண்டு வந்தார். அவருக்கும் அவருடைய நோக்கத்தின் சேவை செய்ய அது போதுமானதாயிருந்தது. தேவன் கிறிஸ்துவில் இருந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் இருந்தது. ஜனங்களுக்கு தேவன் என்னவாய் இருந்தார் என்பது அவருக்குள் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தேவன் எப்படி இருக்க விரும்புகிறார் என்பதை உலகம் முழுவதும் அறியும்படியாக செய்தார். அதாவது ஒரு குமாரனும் ஒரு குமாரத்தியுமாக அவர் ஒரு மனிதனை எடுத்து அதை செய்தார். அவர் அவர்களுடைய ஸ்தாபன முறைப்பாடுகளோடு சேர்ந்து கொள்ளாமல் போனபடினாலே அவரை குற்றப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தார். இப்பொழுது அந்த கல்வாரியை இந்த நாளோடு ஒப்பிட்டு பாருங்கள். இது ஸ்தாபனத்தின் தவறான அபிப்பிராயத்தினால்தான். தேவனுடைய வார்த்தையும் திட்டத்தையும் அறிந்திருக்க வேண்டிய பாண்டித்யம் பெற்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட அலட்சியத்தின் காரணமாகத்தான். இதன் காரணமாக தேவன் ஒரு சிறு குடிஜனத்தை எடுத்து அவர்கள் மூலமாய் கிரியை செய்து தம்மை பிரதிபலிக்க கூடும். அவர்கள் தங்களை வார்த்தைக்கு தாழ்த்துவார்கள். அப்படி இருக்க முடியாது என்று அவர்களால் சொல்ல முடியாது. அவர்கள் அதை செய்யவில்லை என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய கூட்டத்தாரே அதற்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு முன்பாக சம்பவித்தது. அவர்களால் அதை மறுக்க முடியாது. அவருடைய உரிமைகளை அவர்கள் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசித்த அந்த வார்த்தை தானே அது அவர்தான் என்று நிரூபித்தபடினாலே மேசியாவாக இருக்க வேண்டிய அந்த வார்த்தையை தேவன் எடுத்து அதை ஒரு மனிதன் மூலமாக நிரூபித்து காட்டினார். அவர்கள் அவரை ஒழித்து கட்டத்தான் வேண்டியவளாயிருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து தங்கள் வழிகளிலேயே போய்கொண்டிருக்க உள்ளதான ஒரே ஒரு வழி மேசியாவை தொலைத்து கட்ட வேண்டும். அவர்களுக்கு கல்வி அறிவு இருந்த போதிலும் குருட்டாட்டத்தினாலும் அறிவின்மையாருமே அவர்கள் அதை செய்துள்ளார்கள். உலக பிரகாரமாக பேசும் போது அவர்கள் சமத்தராய் சாதுரியம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஆண்டிரவை நாம் ஒப்பிட்டு பார்த்தது போன்று அந்த வாலிப ஐஸ்வர்யம் உள்ள அதிகாரியின் மீது ஒளிப்பட்ட உடனேயே அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள். புத்திசாலியான ஒரு மனிதன் அது வேண்டாம் என்று தள்ளினான். இன்னொரு புத்திசாலியான மனிதன் பவுல் அவன் மேல் மெலிச்சப்பட்டவுடன் அவன் என்ன செய்தான்? அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அவன் அதை மறந்து விட்டான். அதுவரை அவன் அறிந்திருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக மறந்து போனான். அது அவனுடைய ஜீவியத்தை சுவிசேஷத்திற்கு தகுதியாக ஆக்கினது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியது. இன்றைக்கு அங்கே இருக்கிறது. ஒரு கால் தேவ அழைப்பை பெற்று அதை உணர்ந்த ஒரு மனிதன் மேல் அது பட்டிருக்கலாம். ஏதோ வேதாக மாமல்லிக்கு சென்று ஏதோ ஒரு கோட்பாட்டை கற்றுக் கொண்டு வந்தான். அவன் அந்த கொள்கைகளோடு ஜீவிக்க வேண்டும்.
அல்லது தன்னுடைய ஐக்கிய சீட்டை கொடுத்து விட வேண்டும். அவன் அப்படி செய்வானால் அது தவறாக குறிக்கப்படுவான். வேறு யாரும் அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு சமயம் வேறு எதையோ சேர்ந்தவனாக இருந்தான், ஆனால் இப்பொழுதோ அவன் அதை சார்ந்தவன் அல்ல. அவனிடத்தில் ஏதோ கோளாறு உண்டாகி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அவர்களுடைய கூட்டத்தில் அவனை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். சபையாளர்கள் ஒரே ஒரு அடையாளத்தை தான் பார்க்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கின்றதை இவன் விசுவாசிக்கின்றானா என்று. அவனிடத்தில் ஒரு சீட்டு இருக்குமானால் அது ஒரு மெத்தடிஸ்டா. அவனிடம் ஒரு சீட்டு இருக்குமானால் அல்லது ஒருந்துவக்காரனா அல்லது திருத்துவக்காரனா அல்லது அது எதுவாக இருந்தாலும் தேவசபை அல்லது பெண்ணை கோத்திய முறைமைகள் அப்படிப்பட்டவர்கள் உண்டா இருக்கலாம். அவரிடம் அந்த சீட்டுகள் இருக்குமானால் தலைமை ஸ்தலம் அவனை நன்றாய் ஆராய்ந்து பார்த்திருக்கும். அவனுடைய மூளையை பரிசோதித்து அவனுக்கு ஒரு மனோ தத்துவ பரீட்சையை கொடுத்து அவனுடைய புத்தி கூர்மையானது அவர்களுக்கு முன்பாக பேசுவதற்கு அவ்வளவு உயர்ந்ததாய் உள்ளதா என்று கண்டறிந்து உள்ளது என்று உணர்கிறார்கள். அவனிடத்தில் அது இல்லை என்றால் அவனை தள்ளிவிடுகிறார்கள். அது உண்மையே. ஆனால் நீங்கள் பாருங்கள், சபையானவர்கள் தேவனுடைய கருத்தை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நியமித்திருக்கிறாரா இல்லையா என்று காணும்படியாக அதைதான் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தேவனுடைய குமாரனை புதியதாய் மறுபடியும் சிலுவையில் அறிகிறார்கள். தேவனுடைய கிருபையால் தேவனால் ஒரு மனிதன் அழைக்கப்பட்டு அவன் மூலமாய் தேவன் தம்மை பிரதிபலிக்க அனுமதிக்கும் போது நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார் அவர். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது என்ன ஒரு நாள் என்பதை கவனியுங்கள். வேண்டுமானால் இந்த காலையில் நாம் அந்த கல்வாரியையும் அதே காரணத்தையும் எடுத்துக் கொள்வோம். அது சத்தியம் என்று அவர்கள் அறிந்தார்கள். ஆனாலும் அலட்சியத்தின் காரணத்தால் பொறாமையின் காரணத்தால் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். என்ன சொன்னார்? தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்தினால் நீங்கள் யாரால் அவைகளை துரத்துகிறீர்கள் என்று. அவைகளே உங்களை நியாயம் தீர்க்கட்டும். புரிகின்றதா? நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினால் இப்பொழுது அவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டது போன்று அது தேவனுடைய விரல் என்று உங்களால் நிரூபிக்க கூடுமா? அவர்கள் அந்த கேள்வி அவரிடத்தில் கேட்ட போது அதை கேட்க எனக்கு விருப்பம். அந்த கேள்வியை கேட்க அவர்கள் கவனியுங்கள். அவர் தம்மை தேவனாக ஆக்கின காரணத்திற்காக, அவர் தேவன் தான், அவர் நம்மை ஆளுகை செய்ய நாங்கள் விடமாட்டோம். ஆனால் இப்பொழுது காரியம் என்னவென்றால் அதே பழைய கூக்குரல் மறுபடியும் உண்டாகின்றது. அந்த வேதாகமும் ஒரு மனிதனால் எழுதப்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அதன்படியாக ஜீவிக்க வேண்டியதில்லை. அது தேவனுடையது, அது தேவனுடைய வார்த்தை, அது தேவன் தாமே. நான் நேற்று ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவன் ஏதோ ஒரு மனிதன் இந்த வேதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆம், ஒரு மனிதன் இருந்தான், அவருடைய பெயர், நாங்கள் அவரை தேவன் என்று அறிந்துள்ளோம் என்று. முதற்கொண்டு புதிய ஏற்பாடு வரை ஏறக்குரிய 4000 ஆண்டு காலமாக எழுதப்பட்டுள்ளது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டு காலமாக எழுதப்பட்டது. வித்தியாசப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் ஒருவரை ஒருவர் அறியார்கள். நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இருந்தவர்கள். அப்படி இருந்தும் ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தைக்கு முரணாக வேதத்தில் இல்லை. எவனாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழே வந்து அதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் ஒன்றின் மேல் உரிமை பாராட்டுவானேயானால் அதை நிறைவேற்றி தீர தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வந்து, ஓ கர்த்தாவே, நான் ஏதோ செய்ய வேண்டும் என்றிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வரத்தை தாரும், அல்லேலூயா, கர்த்தாவே தேவனுக்கு மகமே உண்டாவதாக, நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு கால அதிகமான மனத்துவத்தை அதற்குள் கொண்டு வரலாம், ஆனால் அது கிரியை செய்யாது.
God's got to recognize that repentance.
அந்த மனதிருபதியில் தேவன் அங்கீகரிக்க வேண்டும். தேவன் தாமே அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அந்த வழியில் நாம் அதிகம் சொல்லலாம், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள். ஆனால் இப்பொழுது வார்த்தைகள் மேல் ஆளுகை செய்ய அவர்கள் விடமாட்டார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி வாருங்கள். நீங்கள் தவறாக ஞானஸ்தானம் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் கத்தோலிக்க சபைக்குள் ஞானஸ்தானம் பெற்றுள்ளீர்கள் என்று சொன்னேனானால் அதை எங்களுக்கு சொல்லு. நீர் யார்? அது நான் அல்ல, அது வார்த்தையாயிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீர் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. வேதமானது அதைத்தான் சொல்லுகின்றது. நாங்கள் அதை கொண்டு ஜீவிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டுமில்லையே. நீங்கள் இந்த வேதத்தின்படி நியாயத்தீர்ப்பின் கீழ் இருக்கிறீர்கள். ஏனென்றால் எவனாகிலும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அல்லது அதனோடு கூட்டினாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போவோம். அவன் ஒரு ஊழியக்காரனாயினும் குருமாராயினும் அல்லது அவன் யாரா இருந்தாலும் சரி, நீ இந்த வார்த்தையின் ஆளுகைக்குள்ளாக வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அது தேவன் என்று. இதயங்களை ஆளுகை செய்ய நாங்கள் விடமாட்டோம். அவர்களுடைய கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் எடுத்துக் கொள்கிறார்கள். மனித சங்கங்களில் ஏற்றுக் கொள்ளப்பட்டதும் அவர்கள் விசுவாசிக்கின்றதுமான சிறு காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக அதை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கொலை பாதகனாகிய ஒரு பரபாசவர் தெரிந்து கொண்டார்கள்.
முதலாவதாக அவர் சிலுவையில் அறிந்த அந்த நாள் என்று தேவகுமாரனுக்கு பதிலாக அவனை தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு பொய்யா இருக்கிறது, மரணத்தின் வழியா இருக்கிறது. ஜீவனின் வழியை தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்வதற்கு மறுக்கிறார்கள். இந்த சந்ததியை நான் குற்றப்படுத்தி அவர்கள் தவறு என்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறேன். சிலுவையில் அறிந்ததில் அல்லது அறைய முயற்சிப்பதில் அவர்கள் குற்றவாளிகளாயுள்ளனர். ஆவியை சிலுவையில் அறிகிறார்கள். எல்லாவிடத்தும் அவர்கள் எழுப்புதலை அழைக்கின்றன. மூலமாக கிரி செய்ய கூடாமல் இருக்கும் போது எப்படி எழுப்புதல் உங்களுக்குள் இருக்க போகின்றது? யாராவது அதற்கு பதிலை எனக்கு அளிக்கும்படி நான்
விரும்புகிறேன்.
அதை குறித்து நன்றாய் சொல்லி இருக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷம் என்று அவர்களுடைய சொந்த வேஷமே அந்த ஜீவ வார்த்தையை அங்கே மறுதளித்தது. எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய காரியத்தை அவர்களுடைய சொந்த வேஷமே இன்றைக்கு மறுதளிக்கிறது. அவர்களுடைய கோட்பாடுகளும் ஒழுங்குகளும் ஆமையா, வார்த்தைக்கு பதிலாக அவர்கள் தங்கள் தாபனங்களையும் அவைகளின் கோட்பாடுகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த காரியமானது அவருடைய வார்த்தையை சிலுவையில் அறிந்து ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை பிரயோஜனமற்றதாக ஆக்குகிறது. தேவனுடைய வார்த்தையானது அவ்வளவு தெள்ளுந்தெளிவா இருக்க அவர்கள் கண்டே அதனிடத்தில் அதை பொருத்திக் கொண்டு இதை செய்வேன் என்று தேவன் வாக்களித்து இதோ இங்கே அவர் அதை செய்கிறார். அவர்கள் அதை பரிகசித்து அதை விட்டு விலகி போகிறார்கள். அது ஒரு தேவ தூஷணம். அவர்கள் வார்த்தையே சிலுவையில் அறிய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் ஏனென சிலுவையில் அறிகிறார்கள். அவர்கள் எப்படி தேவனை சிலுவையில் அறிய முடியாதோ அப்படியே வார்த்தையும் சிலுவையில் அறிய முடியாது. தேவனை தாங்கிக் கொண்டிருந்த இந்த சரீரத்தை தேவனுடைய குமாரனை அவர்களால் சிலுவையில் அறிய முடிந்தது. அவர்களால் அதை சிலுவையில் அறிய முடிந்தது. ஆனால் தேவனை சிலுவையில் அறிய அவர்களால் முடியாது. அந்த நேரத்தில் அவர் அப்படி ஆக வேண்டி இருந்தது. ஏனென்றால் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட அநேக குமார்களை கொண்டு வரும்படியான பலியாய் அவர் இருந்தபடியினால் முடிந்தது. அவர்கள் அப்பொழுது அப்படி செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்களால் செய்ய முடியாது. அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் வார்த்தை தானே ஜீவிக்கின்றதா இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எப்படி வேஷம் தரிக்கின்றனர்? அப்படியானால் நீ என்ன சொல்கின்றாய்? அவர்கள் அப்படி அவரை சிலுவையில் அறியும்படியாக எப்படி எல்லாம் உன் மேடையை கட்டுகின்றாய்? சுவிசேஷம் ஜனங்களுக்கு அளிக்கக்கூடிய பலனை அவருடைய கோட்பாடுகளின் மூலம் அவர்கள் சிலுவையில் அறிகிறார்கள். அதுதான் சிலுவையில் அறிதல். அங்கே பொது ஜனங்கள் ஸ்தாபனங்கள் எனப்படும் சப அறைகளில் அமர்ந்து கொண்டு கோட்பாடுகள் என்னும் ஒரு கோட்டை வரைந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவானவர் சம்பவிக்கும் என்று சொல்லிய காரியங்களே அவர் குற்றம் சாட்டுகிறபடினாலே தேவனுடைய வார்த்தையானது அவர்கள் மேல் ஒரு விளைவையும் செய்ய முடியவில்லை. அது அவருடைய கோட்பாடுகளின் படியாக வரவில்லை. இயேசுவும் அவருடைய வருகையை குறித்து அவர்களுக்கு இருந்த புரிந்து கொள்ளுதலின் படியாகவும் வரவில்லை. அவர் தேவன் அவரை அனுப்பிய விதமாக வந்தார். அவர் சரியாக வார்த்தையின்படியாக வந்தார். ஞானிகள் கல்விமான்கள் இவர்களின் கண்களுக்கு மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு புரிகின்றதா? ஓ, அவர்கள் வார்த்தையின் பலனை அவர்கள் சிலுவையில் அறிந்து விட்டார்கள். இங்கே நான் சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்திருக்கிறேன். அவைகளில் ரெண்டு அல்லது மூன்றை குறிப்பிடுகிறேன். அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். நீங்கள் சொல்லலாம், அவர்கள் வார்த்தையை எப்படி சிலுவையில் அறிந்தார்கள் என்று. நான் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 ஏசு சொன்ன போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்டு விடமாக பார்த்தால் அவர் அப்படி இருக்கிறார் என்று புரிகின்றதா? சரிதானே, இயேசுவானவர் அவருடைய கடைசி கட்டளை சபைக்கு கொடுத்திருப்பாரே. ஆனால் அதாவது நீங்கள் உலகம் எங்கும் போய், மார்க் 16, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடர்ந்து வரும். எல்லா உலகத்துக்கும் எல்லா சிருஷ்டிக்கும் இன்னும் பாதி அளவு கூட அறியவில்லை. ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே அறியாத லட்சக்கணக்கானவர்கள் மறிக்கிறார்கள். ஆக இன்னுமா அது பொது கட்டளையா இருக்கிறது? அது இன்னமும் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவரோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என்னுடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தால் சாவுக்கு ஏதுவானதை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள். அது அண்டு தலைமுறைக்கானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தேவனுடைய கற்பனைகளை இதில் அவர்கள் அவமாக்குகிறார்கள். அவர் ஜனங்களுக்கு உண்டாகும் வார்த்தையின் பலனை சிலுவையில் அறிகிறார்கள். ஆம்பேன் ஏதிரி பெண்ணை கோத்து நாள் அன்றி இயேசுவானவர் கொடுத்த ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவராய் நீங்க என்ன கூறினாலும் அதை நான் அங்கு கூறுவேன். பெந்தேகோஸ்து நாளன்று அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மற்றவர்கள் பைத்தியக்காரதனம் என்று சொல்லுகின்ற காரியத்தை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கின்றதை கவனித்துக் கொண்டு அதை அவர்கள் அவ்வளவாய் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். தடிமாறிக்கொண்டு குதித்துக் கொண்டு விழுந்து கொண்டு ஏதோ குடித்து வெறுத்தவர்கள் போல் நடந்து கொண்டனர். இவர்கள் அந்த மனிதர்கள் எல்லாம் புதிய தாட்சரசத்தினால் அறிந்திருக்கிறார்கள் என்று கூறினர். ஆனால் அங்கே ஒரு மனிதன் பேதுரு பெயர் கொண்டவன் எழுப்பி நின்று அவன் ராஜ்யத்தை தெரிவிக்கிறான். அவன் சொன்னான், நீங்கள் நினைக்கிறது போன்று அப்போ சில 2
இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடுந்து மூன்றாம் மணி வேலையாக இருக்கிறதே, இது ஏற்கனவே வெறிக்கப்பட்டபடியே நடக்கிறது என்றான். புரிகின்றதா? அடியாக மறுபடியும் வார்த்தைக்கு திரும்பி ஆவி இன்னமும் வார்த்தையாக இருக்கிறது, வார்த்தை இன்னமும் ஆவியாக இருக்கிறது என்று காண்பித்தான். யோவேல் தீர்க்கதரிசியினால் யோவேல் 2:38 வரைக்கப்பட்டபடியே
It shall come to pass in the
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அங்கே நின்று கொண்டிருக்கின்ற தீர்க்கதரிசியை சொல்லுவதை கேளுங்கள். அவனை நோக்கி பாருங்கள், பயமின்றி அந்த கூட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டவர்களை கண்டித்து குற்றப்படுத்துகிறதை பாருங்கள். இதுதான் அதன் வேதவாக்கியம். இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடி நடந்தேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், உங்களுடைய குமாரரும் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்றார். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உயர வானத்திலும் அடையாளங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்கலான அற்புதங்களையும் நான் காட்டுவேன் என்றார். வேத வார்த்தைகளை கொண்டு அது வேத வார்த்தை நிரூபித்தான். அவர்களோ பரிகசித்ததை கேலி செய்தார்கள். அவர்கள் நியாய தீர்ப்புக்குள் சென்று நேர்ந்த பட்டணம் எரிந்து போனதை அவர்கள் ஒருவருடைய பிள்ளைகளை மற்றவர் தின்றார்கள். இன்றைக்கோ அவர்கள் உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை ஜீவிக்கும்படியாக செய்ய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறார் என்பதை இது காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நபர், மனிதன், தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தேவனுடைய வெளிப்படுதலாய் இருந்தார். அந்த காலத்துக்கு தேவனுடைய வார்த்தையை பிரதிபலிக்க அவர் சரீரூபத்திலுள்ள தேவனாய் இருந்தார். அந்த காலத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தை அக்காலத்து அவர் காணும்படியாக செய்ய இந்த காலத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் அதே காரியமாய் இருக்கிறார். அது எழுதப்பட்ட வார்த்தையின் மேலுள்ள தேவனுடைய ஆவியாய் இருக்கிறது. இந்த காலத்திற்கு தன்னை பிரதிபலிக்கும்படியாக யாரை ஆகியும் கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நேற்று மீண்டும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக பரிசுத்த யோவான் 14:12 நான் செய்கிறேன், நீங்களும் செய்வீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். புரிகின்றதா? அது தன்னை தொடர்ந்து பிரதிபலிக்கும் வழியை முயன்று கொண்டிருக்கிறது. அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஜனங்களோட ஸ்தாபனங்களை குறித்து அவைகள் என்று அழைக்கப்படுகின்றவைகளில் அவர்களுக்கு உண்டாக இருக்கின்ற சிறு கூடுகளை பெரிதாய் கருதுகிறார்கள். ஆகவே அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கிறதில்லை. இன்றைக்கும் அவர்கள் அப்படியே செய்கிறார்கள். அதே காரியம் திரும்பவுமாய் சிலுவையில் அடைகிறார்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் வாசம் பண்ணும் ஜனங்களே, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இவர்கள் மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் அமைதியாக இருந்தால் அது என்னவென்று நான் உங்களுக்கு காட்டுவேன். அவன் இன்னும் தொடர்ந்து பேசி அதை குறித்து அவர்களுக்கு விளக்குகிறான். அவர்கள் அதை கேட்டபொழுது இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இதை பெற்றுக் கொள்ள என்ன செய்யலாம், உங்களுடைய வார்த்தை சத்தியம் என்று நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். அவன் சொன்னான், மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று. ஏனென்றால் இது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உள்ளது என்றார். இதைதான் அவர்கள் செய்ய வேண்டியவர்களாக இருந்தார்கள். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சபையானது அதன் ஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியை கையாண்டது. அப்பம் பெற்றுதலுக்கு பதிலாக நாக்கை நீட்டி வட்டவடி ஒரு ரொட்டியை பெற்றுக் கொண்டு ராட்சரசத்தை சபை கூறு குடித்து விடுவார். அதில் ஒன்றாய் ஐக்கியப்படுகிறார்கள். அப்பம் பெறுதல் பரிசுத்த ஆவி என்பதற்கு பதிலாக பரிசுத்த யூகரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரு திருத்தம ஞானசான வேதத்தில் அதை குறித்து சொல்லப்படவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமம் கற்றாக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. அதை நீங்கள் இந்த மாறுபாடு சந்ததிக்கு விருத்து காட்டினால் மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொன்னார். நீங்கள் அதை விவரித்து காட்டினால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதை பரிகசித்து எங்கள் சபை ஆண்டவிதமாக பிரசங்கிக்கிறது இல்லை என்கிறார். அப்படியானால் நீ குற்றவாளியாக இருக்கின்றாய். ஜனங்களிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை எடுத்து போடுகின்ற கூட்டத்தின் மூலமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்ததற்கு குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். அந்த தேவனுடைய வார்த்தையான ஜனங்களுக்கு சிலுவையில் அறிகிறீர்கள். உங்களுடைய ஸ்தாபனத்தோடு சேர்ந்து உங்களையும் நீங்களையும் குற்றப்படுத்திக் கொள்கிறீர்கள். அது அவர்களை ஒரு மரண கண்டிக்குள் நடத்துகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியக்காரனை குறித்து நான் சொன்னது போன்று மார்ட்டின் லூதர் கிங் இந்த வெளியேறப்பட்ட ஜனங்களோடு கூட போன போது அவர்களை ஒரு மரண கண்ணிக்குள்ளாக வழிநடத்தி செல்கிறார். ஓ, யாராவது அவரிடம் இது குறித்து சொல்லக்கூடுமானால் நலமாயிருக்கும். முடிந்தால் நானே பேச விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கூட விவகாரத்தில் எழுந்த ஒரு பிரச்சனை, புரிகின்றதா? அதிக வித்தியாசப்பட்டிருக்கிறது. நிறத்தின் காரணமாக ஒரு மனுஷனுடன் சேர்ந்து கூடி வாழ இருதயம் இல்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே ஆக்கிரமிப்புக்குட்பட்டு மறித்து விட்டார்கள். தேசம் அவர்களுக்கு உரிமை கொடுக்கிறது. அதற்கு எதிராக ஒருபோதும் சண்டையிடாதே. யாராவது அயர்லாந்துக்காரர் அல்லது ஜெர்மானியர்கள் அல்லது வேறு யாரோ போன்றவர்கள் விரிந்திருக்க வேண்டும் என்றால் அதை கிறிஸ்தவர்களுக்கு தொல்லையாகிறார். அவர் தொடர்ந்து ஒருமித்து போவார்கள். அந்த மனிதன் ஒரு கிறிஸ்தவ ஊழியன். அவன் ஒரு ஊழியனாக இருந்து கொண்டு அதற்கு எதிராக ஜனங்கள் நடத்தக்கூடாது. அவர்கள் லட்சக்கணக்கான மறிக்கும்படியா செய்ய போகிறார்கள். அது இன்னொரு புரட்சியை உண்டு பண்ணும். அப்படி செய்வது அவமானம். அதே விதமான காரியம் சரியாக இங்கே சம்பவிக்கின்றது. சரியாக அதே விதமான காரியம், புரிகின்றதா? ஜனங்கள் சத்தியத்தை மட்டும் பார்த்து அது சத்தியம் என்ன என்று அறிந்து கொண்டால் எப்படி இருக்கும்? எங்கள் சபையை விசுவாசிக்கிறதிலே வேறுவிதமான வழி எங்களிடத்தில் இருக்கிறது. சரி, அது சரியான முறை இல்லை, அது காரியமும் இல்லை. அவன் சொன்னார், மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று. இப்பொழுது அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஓ, அப்படியானவர்கள் என்ன செய்தார்கள்? இப்பொழுது நான் பார்க்கும் போது நூற்றுக்கணக்கான காரியங்களில் இது ஒன்று. நாம் அதை துரிதமாய் பார்ப்போம். இப்பொழுது இரண்டாவது சிலுவையில் அறைதல்.
If a man accepts Father, Son and Holy Spirit
ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற கோட்பாட்டை வார்த்தைக்கு பதிலாக எடுப்பானேயானால், நாமத்திற்கு பதிலாக பட்ட பெயர்கள் எடுப்பானேயானால், அவன் ஜனங்களுக்கு என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு வார்த்தையினால் உண்டாகும் பலனை சிலுவையில் அறைகிறான். நீங்கள் உலகம் எங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கின்றவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. எவ்வளவு தூரம் ஒவ்வொரு தேசத்திற்கும், ஒவ்வொரு கோட்பாட்டிற்கும், ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அதே சுவிசேஷம். ஒரு மனிதனது வேதத்திலிருந்து துண்டித்து போட பிரயாசிக்கும் போது அதை சபையாருக்கு சுவிசேஷத்தினால் கிடைக்கும் பலனை அவர்கள் சிலுவையில் அறிகிறார்கள். ஆகவே நான் உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குற்றம் சாட்டுகிறேன். கர்த்தரை கொலை செய்ய குற்றவாளியாயிருக்கின்றார். சபையானது அவரை வெறுத்தது. ஏன்? அவர் தானே அவ்வளவு தேவனாய் இருந்தார். அவர்கள் அவரை வெறுத்து அவரை அவர்கள் மேசியாவாக ஏற்க மறுத்தனர். இல்லை ஐயா, அப்படிப்பட்டதான ஒரு மேசியா அவர்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு சபையானது அதே காரியத்தை செய்கிறது. அது வார்த்தையை மறுக்கிறது. அது அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுடைய கோட்பாடுகளினால் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதற்கு அது முரணாயிருக்கிறது. வார்த்தை தான் மேசியாவாக இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் வார்த்தையின் பிரதிபலிப்பு என்ன? அவர் தம்மை பிரதிபலிக்கிறார். எங்கெல்லாம் அவருக்கு ஒரு அதனூடாக பார்க்கக்கூடிய ஒரு விளக்கு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் பிரயாசிக்கிறார். கோட்பாடுகள் மற்ற காயங்களால் புகைப்படாதவைகளின் மூலமாக அவர் ஒளி கொடுக்கும்படியாக உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அவர்கள் எழுப்பி தங்கள் விளக்குகளை சுத்தப்படுத்தி சிமிழிகளை எல்லாம் நன்றாய் கழுவினார்கள் என்று. ஆனால் அது மிகவும் காலம் கழிந்ததாகிவிட்டது. ஆகவே லூதரன்கள், பிரஸ்பிடேரியன்கள், மெத்தடிஸ்டுகள் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள பிரயாசிக்கின்றதை ஒரு மனிதன் காணும் போது, ஏன் உங்களுக்கு தெரியும் அவர் கிடைக்கப் போகிறதில்லை என்று. அவர்கள் அந்நிய பாஷையில் பேசலாம், மேலும் கீழுமா குடிக்கலாம், ஆனால் என்ன சம்பவிக்கின்றது என்பதை கவனியுங்கள். அவர்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு காலத்தின் அடையாளமாய் இருக்கிறது. நாம் முடிவில் இருக்கிறோம். என்ன நேரத்திலும் உயிரை எழுப்பி வா என்ற சவாலை கேட்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமென். அப்படியே சரியாக எல்லாம் ஆயத்தமாக அமர்ந்திருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து உண்மை பொருளாய் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நம்மை தாமே நிரூபித்து கீழே இறங்கி வந்து அவருடைய புகைப்படங்கள் எடுக்க அதை காட்டுகின்றார். அடையாளங்களை ஏற்படுத்துகின்றார். அதை குறித்து பேசவும் மற்ற காரியங்களும் செய்கிறார். அவர் செய்வேன் என சொன்னதை அப்படியே செய்து நிரூபிக்கிறார். வேத வார்த்தையின்படியாக தாம் செய்வேன் என்று சொன்ன காரியங்களை சரியாக அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு கோட்பாடும் அல்ல, மனித ஞானத்தினால் எழுந்த ஒரு கருத்தும் அல்ல, அதிகப்படியான ரத்தம், நெருப்பு, புகை இப்படிப்பட்ட காரியங்களால் அல்ல. ஆனால் வேத வார்த்தைகளின்படியாக மேசியாவின் அத்தாட்சி. அதிகப்படியான போலியானவர்களும் போலியான செயல்களும் மற்ற காரியங்களும் அதிகமாய் உள்ளன. ஆனால் அது உண்மையான வார்த்தையை சிறப்பாக பிரகாசிக்க செய்கின்றது. அது சரியே. ஆவிக்குருளாய் இருக்கின்றவர்கள் நன்மை தீமை இவைகளுக்கு வித்தியாசம் காணக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளட்டும். புரிகின்றதா? அவரை மறுதளிக்கிறது. அவருடைய மேசியாவையே மறுதளித்தார்கள். எங்களுக்கு அவர் தேவையில்லை. இன்றைக்கு அதே காரியத்தை செய்கிறார்கள். சரி, நான் அங்கே கீழே போய் அந்த கூட்டத்தாரை போல நடந்து கொள்ள வேண்டுமானால் அது எனக்கு தேவையே இல்லை. சரி, அப்படியானால் அது ஒரு கிடைக்கவே போகின்றது கிடையாது. புரிகின்றதா? இப்பொழுது அதே காரியம். அவர் சரியான விதமாக தன்னை அடையாளம் காட்டியும் அவர் அவர்களுக்கு தேவையற்றவரானால் அவர்கள் அவரை வெறுத்தார்கள். அப்படி ஏன் செய்தார்கள்? அவர்களுடைய போதகர்களை அவர் ஒரு கூட்ட பாம்புகள் என்று அழைத்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களே, நீங்கள் கல்லறை குழிகளை இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார். உங்களுடைய வெளி தோற்றம் அங்கிகளாலும் திருப்பி போடப்பட்ட கழுத்து பட்டைகளாலும் மெருகேற்றப்பட்டதாக இருக்கிறீர்கள். உட்புறமாகவோ மறித்த மனிதனுடைய எலும்புகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அவர் எதையும் மறைக்கவில்லை. ஒரு சிறு நொடிச்ச கலிலேயன், ஒரு தச்சினுடைய குமாரன், அவன் ஒன்றையும் மறுத்து வைக்காமல் அவரிடம் உள்ளபடியே சொன்னார். அவனுடைய முன்னோடியான யோவான் சொன்னார், ஒன்றையும் மறைக்காமல் பேசின இன்னொருவன் இன்று விடுமா எண்ணாதிருங்கள் என்று சொன்னார். நீங்கள் இங்கே வந்து ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லாதேயுங்கள். ஏவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றார். ஆமையா, கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கறி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமையா, தேவன் அவருடைய வார்த்தையோடு கண்டிப்பாயும் உறுதியாயும் கடுமையாயும் இருக்கிறார். ஆமையா,
இயேசுவானவர் வேத வார்த்தையினால் நிரூபிக்கப்பட்டவராய் இருக்கிறார். நான் சொல்வதை கவனமாய் கேட்கிறீர்களா?
Jesus was identified by God.
இயேசுவானவர் தான் மேசியா என்று வேத வார்த்தையின் மூலமாய் தேவனால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார்.
Is that right?
அது சரிதானே? ஏதேனும் குற்றச்சாட்டிற்கு இன்னும் சில நிமிடங்கள் பார்ப்போம். அப்படி உள்ளதா அல்லது இல்லையா என்று நீங்கள்
கண்டறிவீர்கள்.
மனுஷகுமாரன் என்று அடைக்கப்பட்ட மனிதனில் வெளிப்பட்ட அவர்தான் தேவன் என்று முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். அது சரிதானே? அவர் சரியான விதமாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டும் அவர்தான் மேசியா என்று வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தையினாலே ரூபகாரப்படுத்தப்பட்டார். இந்த மேசியா அவர் வரும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று மோசே
சொன்னான்.
நின்று கொண்டிருந்த அந்த சிறிய ஸ்திரீ அவளுக்கு இருந்த அசுத்தமான நிலைமையில் அது எதை அடையாளம் காட்டுகிறது? தேவன் இந்த கடைசி நாட்களில் புறம்பாக்கப்பட்டவர்களை தம்மடையிலே இருப்பார் என்பதை காட்டுகிறது. கடந்த நினைவிருக்கின்றதா அந்த கல்யாணம் அல்லது வேறு ஒரு சமயம் கல்யாண இரவு ஆகாரம் என்ற செய்தியை இங்கே பிரசங்கித்ததில் அவன் சொன்னான், எப்படி அவன் நான் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், இந்த ஜனங்கள் யாவரையும் நான் அதற்கு அழைத்திருந்தேன், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாக்கு போக்கு உடையவளாய் இருந்தால் என்று சொன்னான். என்னால் வர முடியாது ஏனென்றால் அது எங்களுடைய கோட்பாட்டை பாழாக்கிவிடும். என்னால் வர முடியாது ஏனென்றால் ஒரு மனைவியை விவாகம் செய்தேன், அவள் என்னை போகவிட மாட்டாள். நான் இங்கே ஒரு சமய திருமணம் செய்து கொண்டேன், தாயார் ஒரு மெத்தடிஸ்ட் அல்லது பேப்டிஸ்ட் அல்லது ஒரு கத்தோலிக்கர் அல்லது என்னால் அதை பொறுக்க முடியாது. அவன் சொன்னால், நீங்கள் வர மாட்டீர்கள், என்னுடைய இரவு ஆகாரத்தை நீங்கள் ருசி பார்ப்பதில்லை என்று. ஆனால் நீங்கள் வெளியே போய் வேசிகள், உபசாரிகள், குடிவெறியர்கள், இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு வாருங்கள், நான் அவளை சரியாக்குகிறேன். நான் என்னுடைய இரு ஆகாரத்தை ஆயத்தம் செய்துள்ளேன், என்னுடைய விருந்தாளிகள்,
என்னுடைய
பந்தி ஆயத்தம் செய்யப்பட்ட ஆயிற்று, அங்கு யாராவது இருக்க போகிறார்கள். அவர்கள் வரவில்லை, அறிகுதர்களாகி அவர்களை குற்றவாளிகள் ஆக்கியது. இன்றைய குறித்து என்ன? நான் பிரஸ்பிரியனை சார்ந்தவன், நான் ஒரு லூதரன், நான் குருத்துவம், நான் திருத்துவம், நான் இதுதான், அது என்னால் முடியாது. அங்கே நான் காரியம், அப்படியானால் அங்கு இருக்க மாட்டாய். சரியாக அவர் அப்படித்தானே சொன்னார். சரியான விதமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட மேசியா, சரியான விதமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை, வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தை, வார்த்தையை வாக்கு பண்ணின தேவன், அதாவது மேசா இப்படியாய்தான் இருப்பார் என்று சொன்னவர் இதோ இங்கே வந்து சரியாக அப்படியே நின்றார். அவர் அவர்களிடத்தில், இப்பொழுது நான் எந்த இடத்தில் தவறி போனேன், என்னை ஒரு மனதிலிருந்த முறையில் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால், நான் செய்கின்ற கிரியைகளை விசுவாசியுங்கள், ஏனென்றால் நான் யார் என்று அவைகளே எடுத்துரைக்கின்றன. நான் தான் மேசியா என்று அவைகள் தான் எடுத்துரைக்கின்றது. நீங்கள் என்னை விசுவாசிக்க விரும்பவில்லை ஏனென்றால் அங்கே இருக்கின்றான யோசேப்பு, அங்கே இருக்கின்றதான சிறிய குடிசையில் நான் பிறந்தேன் என்பதற்காக, என்னுடைய வளர்ப்பு தகப்பனார் இதோ இங்கே இருக்கின்றாரே, அவர் ஒரு தச்சன் என்பதினா. அவர் அங்கே கலிலேயாவுக்கு வந்த போது அவர்கள் ஏய், இந்த ஆள் யார், இவன் யார், சரி சரி இந்த மனிதன், இந்த ஜோஸ், இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இவனுடைய சகோதரர் தானே, இவனுடைய சகோதரி நம்மோடு இல்ல, இவனுடைய தாயார் மரியாள் என்று தகப்பனார் யோசேப் என்று பெயர் உள்ளவர் தானே. இப்படிப்பட்ட ஒருவனை எங்கிருந்து கிடைத்தான், அவன் எந்த பள்ளியிலிருந்து வந்திருக்கிறான், அவனிடம் ஐக்கிய பங்கு அட்டை இல்லை, அச்சாட்சி பத்திரங்கள் அவனிடம் இல்லை,
இவனை
எங்கிருந்து பிடித்துக் கொண்டு வந்தீர்கள்? வேதம் அவர் இடரடைந்தார் என்று சொல்லுகிறது. அநேக பலத்த கிரியைகள் அங்கே அவரால் செய்ய முடியாமல் போயிற்று என்று அவர் சொன்னார். அவர் தம்முடைய முதுகை திருப்பி அவர்களை விட்டு கடந்து போனார். அவர் தீர்க்கதரிசி ஒருவன் தன் சொந்த ஜனங்கள் மத்தியிலும் கனவீனம் அடைவான், புரிகின்றதா? அவனுடைய சொந்த இடத்திலும் கவனியுங்கள், அல்லது அவனுடைய சொந்த தேசத்திலும் கனவீனம் அடைவான். அதோ அவர் இருக்கிறார், சரியான விதமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட மேசியாவாக இருந்தார். தனக்கென்று எந்த சொந்த கனத்தையும் எடுத்துக் கொள்ளாதவராக இருந்தார். அவர் பிதா செய்ய நான் காண்கின்ற எதுவோ அது தவிர என்னால் தானாக ஒன்றை செய்ய முடியாது என்று அவர் சொன்னார். அதுதான் மேசியா என்று கேட்கும்படியா அவர்களும் சவாலிட்டார். அந்த துர்க்கீர்த்தி பெற்ற அந்த சிறிய ஸ்திரீயை பாருங்கள், அவளது அடையாளம் கண்டு கொண்டாள், அவள் நற்சான்று பெற்றவள் அல்ல, அவள் ஒடுக்கும் தவறினவளாய் இருந்தாள். ஒருவரும் அதை சரி என்று சொல்ல மாட்டார்கள். தேவனுடைய நியமங்கள் அது குற்றம் என்று தீர்க்கிறது. அவள் ஒழுக்கம் தவறினவளாய் இருந்தால் ஆனால் என்னவா இருக்கின்றா என்பதை பொறுத்து தேவன் நியாயம் தீர்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரியவள் அல்லது எவ்வளவு சிறியவள் என்று நியாயம் தீர்ப்பதில்லை. அவர் உன்னுடைய இருதயத்தை நீ என்னவா இருக்க வேண்டும் என்பதை நியாயம் தீர்க்கிறார். அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கின்ற காரியங்கள் ஒன்றையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளுக்கு தேவையா இருந்ததெல்லாம் அதுதான். அப்பொழுது அவள் எப்படி இருந்தாள் என்பது பொருட்டல்ல, அவள் வருவதற்கு ஆயத்தமாயிருந்தாள். தேவன் இருதயத்தை நியாயம் தீர்க்கிறார், மனிதன் வெளித்தோட்டத்தின்படி நியாயம் தீர்க்கிறார்கள். தேவன் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அவள் எப்படியா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல, வெளிச்சம் பிரகாசித்தது, அது காரியத்தை முடித்தது. அவள் நித்திய ஜீவனின் சாரத்தை பற்றி கொண்டாள்.
ஓ, இது என்ன கொடுமையா எனக்கு இருக்கிறது புரிகின்ற, அதை கண்டு அது சத்தியம் என்று அறிந்து கொள்வது, இதில் நான் உறுதியாயிருப்பேன். லோகத்தின் தேவன் தாமே எழும்புவார். என்னுடைய சத்தம் அக்கறையில் நேரத்தில் தேவனுடைய வெளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த கடைசி நாளில் அது இந்த சந்ததியை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். அவர் இன்னமும் நேற்று மீண்டும் மாறாத இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அடையாளம் காட்டினார். அவர் இன்னமும் நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டினார். தேவனுடைய வார்த்தையினால் நான் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். நான் துரிதமாக இன்னொரு வாக்குத்தத்திற்கு செல்ல வேண்டும், ஏனென்றால் நமக்கு இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அங்கே அவர்கள் என்ன, ஓ என்ன, அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். மூன்றாவதாக, தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை வெளிப்பட்டதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டதனால் அவரை சிலுவையில் அறியவில்லை. அவர்கள் ஏன் அந்த மனிதனை சிலுவையில் அறிந்தார்கள்? உங்களால் யூகிக்க, ஒரு நிமிஷம் சற்று பின் சென்று பார்ப்போம். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஏன் அவர்கள் சிலுவையில் அறிய வேண்டும்? ஒரு சமயம் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதன் பெயர் ஒரு தாவீதின் வீட்டாரின் இளவரசன் என்பதாகும். அது டாக்டர் இங்கிராம் என்பவரால் எழுதப்பட்டது. அருமையான புத்தகம். அது ஒரு நாடகம். அதினா என்ற சீனிடமிருந்து எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பழைய ஏடுகளில் இருந்து தொகுக்கப்பட்டது. ஒரு பகுதி உண்மையான சம்பவம் என்று கருதப்படுகிறது. எகிப்தில் உள்ள கெய்ரோவில் இருந்து அவள் பலஸ்தீனாவுக்கு சென்றுள்ளால் அவளுடைய படிப்பை முடிக்கும்படியாக என்று கருதுகிறார்கள். கிறிஸ்து பூமியில் இருந்த காலத்தில் அவள் அங்கே இருந்தால் அவள் தன் தகப்பனாருக்கு இந்த சம்பவங்களை எழுத வேண்டும் என்று இருந்தாலாம். நீங்கள் இந்த புத்தகத்தை தேடி எடுத்து வாசிப்பீர்களானால் நன்றாயிருக்கும். உண்மையாகவே அருமையாயிருக்கிறது. ஒரு தாவீது வீட்டார் இளவரசன் இதை எழுதினவனே அக்னி சம்பவம் என்று எழுதினான். அதிலிருந்து தான் சிசில் டிவில் 10 கற்பனை உள்ள சினிமா படத்தை எடுத்தார். இந்த அதினா எழுதின புத்தகத்தில் நாம் இதை பார்க்கிறோம். அவள் அதில் சொல்லுகிறாள், சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்று அவள் மீது இருந்துதான் அவர் ஏழு சாசனம் துரத்தினார். அவள் கூட்டத்துக்கு முன்பாக ஓடி போய் அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார், யாரியத்தில் சுகப்படுத்தி கட்டுண்டில் விடுதலை ஆக்கினார் தானே, அதுதானே. தண்ணியே இல்லாமல் அவர் வேறு என்ன செய்தார், யாராவது சொல்லுங்களேன் என்று சொன்னார். ஒரு மனிதன் அவளை அங்கேயே முற்றத்தில் அவள் கன்னத்தில் அடித்து, உங்களுடைய ஆசாரியனுக்கு முன்பாக இந்த அற்ப ஸ்திரீ சொல்வதை நீங்கள் விசுவாசிப்பீர்களா என்று கேட்டானாம். அங்கேதான் விஷயம் புரிகின்றதா? அவர் என்ன செய்தார்? அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? ஏன்?
Because they didn't recognize who he was.
இன்றைக்கும் காரியம் அப்படியே தான் இருக்கிறது. பிரசங்கிமார்களும் இந்த நாட்களில் நம்முடைய நவீன போதகர்களும் ஜனங்களுடைய சிந்தையை எவ்வளவாய் மாற்றி இது ஒரு செய்வினை என்றும் அல்லது பிசாசு என்றும் அல்லது மனோதத்துவ செயல் என்றும் அல்லது கட்டுக்கதை என்றும் அல்லது ஏதோ ஒரு விதமான ஏமாற்று என்றும் நம்ப செய்து இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையின் உபகாரப்படுத்தலை ஜனங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு செய்துவிட்டார்கள். இது கடைசி கால அடையாளமாக இருக்கிறது. சபையானது நீங்கள் அவருடைய ஸ்தாபனங்களை சார்ந்தில்லையானால் அது மாய்மாலம் அல்லது அது ஒரு ஏமாற்று என்பார்கள். இங்கே இருக்கின்ற இவரை பாருங்கள், அங்கே இருக்கின்ற அவரை பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு முறையாவது உண்மையான ஏமாற்று என்று நிரூபிக்கட்டும். அவர்கள் ஒரு முறை தவறு நிரூபிக்கட்டும், அவர்களால் செய்ய முடியாது. அது தவறாய் போய்விட்டது என்று ஒருபோதும் அறியப்பட்டது கிடையாது. ஒருபோதும் தவற போவதும் இல்லை. ஏனென்றால் அது தேவனாயிருக்கிறது. புரிகின்றதா? ஆனால் அவர்கள் சுட்டி காட்ட விரும்புகிறார்கள். அவர்கள் ஓ சரி, ஒரு கால் அது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்திருந்தால் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சிறுபான்மையான ஒரு விதமாக தள்ளப்பட்டவள் போன்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அவர்களை எங்கள் சபையிலிருந்து நாங்கள் புறம்பாக்கினோம். புரிகின்றதா? அவர்கள் எங்கள் கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். புரிகின்றதா? ஆனால் அவர்கள் அதை கொண்டு சென்றார்கள், இதை கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அவர்கள் அதில் முடிவெடுத்துள்ளார்கள். அது என்னவென்று பாருங்கள், அது யார் என்று பாருங்கள். எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியவர்களையும் பார்த்து அவர்கள் இதே காரியத்தை சொல்லி இருக்க கூடும். ஒரு பேதுமை உள்ளவர்களும் படிப்படியாதவர்களும் என்றார். ஆனால் அதாவது அந்த நேரம் முதற்கொண்டு ஏதோ சம்பவித்துள்ளது என்பதை அவர்கள் அறிய வேண்டியதா இருந்தது. அவர்கள் இயேசு போல் இருந்தார்கள். அதுதான் அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணிட்டு. புரிகின்றதா? அவர்கள் அதை செய்தார்கள். ஏனென்றால் அவர் யார் என்று அவர்கள் அறியாதிருந்தபடினால், தேவனுடைய வார்த்தையின் உபகாரம் அந்த நாளிலே அங்கே மேலாக நின்று கொண்டிருக்கவில்லை என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அது ஒரு நாளில் இருந்தது, அப்பொழுது சரிதான். அது ஒரு நாளில், அப்பொழுது அவர்கள் கற்பனைகள் மற்ற காரியங்கள் யாவை உடையவளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கை கொள்ள வேண்டியதாக இருந்த அதே கற்பனைகள், அவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது இந்த மனிதனாக இருக்க வேண்டியவருமா இருப்பார் என்று ஒரு நேரத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டினது. அவர்களிடம் இந்த பகுதி இருந்தது, ஆனால் அந்த பகுதியை அவர்கள் எடுக்கவில்லை. அதே காரியத்தை தான் அவள் இன்றைக்கும் செய்கின்றனர். அவர்களுக்கு ஒரு சபை இருக்கின்றவள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமா இருக்கிறார்கள். அவர்கள் காரியங்களை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் ஜீவிக்கின்றதான இந்த வேலையை மறுக்கிறார்கள். அது இன்னமும் அந்த பண்டைய பழமொழியை கொண்டு வருகிறதா இருக்கின்றது. மனிதன் எப்பொழுதும் தேவனை அவர் செய்த காரியங்களுக்காக துதித்துக் கொண்டே அவர் என்ன செய்வார் அல்லது என்ன செய்ய போகிறார் என்று எதிர்நோக்கிக் கொண்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அதை அசட்டை செய்து அதனால் அவன் ஆக்கினை அடைகிறான். புரிகின்றதா? தேவன் அற்புதமாயிருக்கிறார், எவ்வளவு மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். அவர் என்ன காரியங்களை செய்ய போகிறார், அவர் திரும்ப வரப்போகிறார். ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டாகி நாம் வீட்டுக்கு போவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அவர் செய்வார் என்று வேதம் சொல்லி இருக்கின்ற காரியங்களையும் அடையாளங்களையும் சரியாக இங்கே இந்த வேளையிலே செய்ய கண்டு அதை மறுதளிக்கிறார்கள். முழு காரியத்தையும் காண தவறிவிடுகிறார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினாரேயானால் இயேசு சொன்னார், யாவருமே குடியில் விடுவார்கள் என்று. இந்த கடைசி நாட்கள் நமது கண்களை திறக்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபியுங்கள். சரியா? இப்பொழுதும் அதே இன்றைக்கும் அவர்கள் அதே காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் மறுதளித்து அதே தேவனை அவர் யார் என்று அறியாதவளாய் அவரை சிறுமையில் அறிகிறார்கள். அதே காரியத்தை செய்து அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் காரியங்களை மறுதளிப்பதன் மூலமாக சிலுவையில் அறைகிறார்கள். சரியாக அப்படி அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக தேவதூஷணம் சொல்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்வதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவர்கள் எப்படி தேவதூஷணம் சொல்ல முடியும்? அன்றைக்கிய காலத்தில் அவர்கள் எப்படி தேவதூஷணம் உரைத்தார்கள்? அவர்களால் அதற்கு விரோதமாக தேவதூஷணம் உரைத்திருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது அருளப்படவில்லையே. அவர்கள் இயேசுவை பெயெல்செபூல் என்று அடைத்தார்கள். பெயெல்செபூல் என்று அவரை அழைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களின் காரியங்களை எல்லாம் அவர் அறியக்கூடியவராய் இருந்தபடினால் அவர்கள் இருவரும் பிசாசி என்றார்கள். வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் அவர் ஒரு ஜூரி சொல்லுகிறவன். அந்த விதமாகத்தான் அதை செய்கிறான். புரி சொல்லுகிறனாலே இதை செய்கிறான். அவன் பிசாசை என்று வேறொன்றும் இல்லை. பாருங்கள், 400 வருடங்களாக ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இருந்தவர்களாய் புரிகின்றதா? அதற்குள்ள இருந்துதான் வந்தார்கள். அவர்களுக்கு வெறுமனை கற்பனை தான் இருந்தது. அவர்கள் இது ஒரு பெயெல்செபூல் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், அதற்கு நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இப்பொழுது புரிகின்றதா? அதற்கு விரோதமாக நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவீர்களானால் அது ஒருபோது மன்னிக்கப்பட மாட்டாது என்று ஞாபகம் இருக்கட்டும். அப்படி நடக்கும். ஆனால் எவ்விதத்திலும் அது மன்னிக்கப்படாது. இருக்குமே கிடையாது. நீ தேவதூஷணம் உரைத்து தேவனுடைய ஆவியை ஆவியினால ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், வார்த்தை அதிபதமாக உரைக்கின்றது. ஆவியானது அது ரூபகாரப்படுத்துகிறது. நீ அதை அசுத்தமான காரியம் அழைக்கலாம். நீ இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே உள்ள கோட்டை தாண்டி விட்டாய். ஆகவே ஒருபோதும் அதற்காக மன்னிக்கப்படவே மாட்டாய். அந்த காரணத்தினால் தான் வெளிப்பட்ட தேவகுமாரனை சிலுவையில் அறைந்த தேவதூஷணம் உரைக்கின்ற கூட்டத்திற்காக நான் இந்த தலைமுறையை குற்றம் சாட்டுகிறேன். கிறிஸ்து தாமே இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுவார் என்று அவர் எல்லா தீர்க்கதரிசி மூலமாகவும் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதாவது நோவாவின் நாட்கள் நடந்தது போன்றும் சோதோமின் நாட்கள் நடந்தது போன்றும் இருக்கும் என்று. தேவகுமாரனை மறுபடியும் ஜனங்களுக்கு அவர்கள் சிலுவையில் அறிவதே தேவதூஷணமாயிருக்கிறது. அவரே ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறார். அதற்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாலும் மன்னிக்கப்படவே முடியாது. அப்படியானால் நீ என்ன செய்ய போகின்றாய்? நீ எங்கே போய் இருக்க போகின்றாய்? அவர்களாக கிணைக்குள்ளாக்கப்பட்டு தேவ கோபாக்கினவர்கள் மேல் ஊற்றப்படும் நேரத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் நொறுக்கி போடுவார். தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை நேசிப்பதை காட்டிலும் மனிதனால் ஆக்கப்பட்ட ஸ்தாபன கொள்கைகளையும் கோட்பாடுகள் நேசிக்கின்றனர். இந்த சந்ததியாளான ஜனங்கள் இதை குறித்து பேச அதிகப்படியான நேரம் கிடைத்தால் நலமாயிருக்கும். இந்த சந்ததியாரான ஜனங்கள் இந்த சந்ததி தேவனுடைய வெளிப்பாட்டை வேண்டாம் என்று தள்ளுகிறது. ஆனால் நாமோ அப்போது நடந்த பாதையில் நடக்கிறோம். அது உண்மைதான். மற்றவர்களும் கூட சொல்லுகிறார்கள் என்று நீ சொல்லலாம். தேவன் அதை ரூபகாரப்படுத்துகிறார். இயேசு சொன்னார், என்னுடைய கிரியைகள் என்னை குறித்து பேசவில்லை என்றால் நீங்கள் போய் நான் தான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று. ஆனால் என்னுடைய கிரியைகள் பேசுமாய் என்னுடைய கிரிகளை விசுவாசிப்பது நலம். புரிகின்றதா? ஏனென்றால் அதுவே வேலையாய் இருக்கிறது. அவர் சொன்னார், நாளை சூரியன் பிரகாசிக்குமோ அல்லது மப்பு மந்தாரமாய் இருக்குமோ என்று வானம் சிவந்து இருப்பதினால் என்று உங்களால் சொல்ல முடியும். வானத்தின் தோற்றத்தை கண்டு உங்களால் நிதானிக்க முடிகிறது. ஆனால் காலத்தின் அடையாளத்தை குறித்தோ உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் என்னுடைய நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவர்கள், நீ உன்னை குறித்து மிஞ்சி எண்ணிக்கொள்கிறாய், உன்னை தேவனாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். அவரை சிறுவையில் அறிந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஏதோ ஒரு மூன்றாவது ஆள் இல்லை, அது தேவனாய் இருக்கிறது. அவர் தானே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மனித மாம்சத்தில் வெளிப்பட்டு அதன் மூலமாக தம்மையே பிரதிபலிக்கும்படியாய் ஒரு ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்தினார். வெளிப்பட்ட அதே வார்த்தையை அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். உங்களுக்கு புரிகின்றதா?
ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனை மறுதளித்து அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த நாட்கள் சம்பவிக்கும் என்று அவர் சொன்ன அந்த காரியங்களை கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவை சிலுவையில் அறிகிறார்கள். புரிகின்றதா? இப்பொழுது அவர் அதே தேவகுமாரனானால் அதே ரூபகாரப்படுத்துதல் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் யோவான் 14:12 நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னார். எபிரேயர் 13:8 அவர் நேற்று என்று மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் என்னிலும், யோவான் 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஆமையா, அவர்கள் மிகவும் பக்தியான ஜனங்கள், அதை செய்துள்ளார் என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் வெளியாட்கள் அல்ல, அவர்கள் அந்திய நாட்களின் பக்தியான ஜனங்களாயிருந்தார்கள். அதேதான் இன்றைக்கும் அதை செய்கிறது பக்தியான ஜனங்கள். அதே சிலுவையில் அறைதல் இன்றைக்கும் அதே காரியம். விரிதமாக பார்ப்போம். அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியானால் நிச்சயமாக அப்படியானால் அவர்கள் வெளிப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தனர். வார்த்தைக்கு பதிலாக தங்கள் சொந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டனர். இன்றைக்கும் அதையேதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? சரியாக அப்படியேதான் இன்றைக்கும் அதையே செய்கிறார்கள். அவர் வார்த்தையாயிருந்தார், அவர்கள் அந்த வார்த்தையை புறக்கணித்தனர். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் காண தவறிவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இதை தவறிவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவர் வார்த்தையாயிருந்தார், அவர்கள் அவரை புறக்கணித்த போது அவர்கள் வார்த்தையை புறக்கணித்தார்கள். அவர்கள் அவரை புறக்கணித்த போது முடிவிலே அவர்கள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அதைத்தான் செய்துள்ளார்கள். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். அவர்களுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக அவர்களுடைய சபையோர்கள் முன்னிலையில் பரிசுத்தாவியின் கிரியைகளை சிலுவையில் அறிந்தார்கள். அவர்கள் குற்றவாளிகளாயிருக்கின்றனர். நான் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குற்றம் சாட்டுகிறேன். இந்த தேசத்தினூடாக அவர் 15 ஆடுகளாக அசைபாடி கொண்டிருக்கிறது நான் கண்டேன். ஆனால் இன்னும் அவர்கள் தங்கள் கோட்பாடுகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குற்றவாளிகளாயிருக்கின்றனர். எல்லா சபைகளையும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து பெண்டைகோஸ்துக்கள் மற்றவருடைய ஒரு மகா பெரிய சகோதர ஐக்கியத்துவத்தை உண்டாக்கி இருக்கலாம். அதை செய்வதற்கு பதிலாக அவர்களது புறக்கணித்தார்கள், வேண்டாம் என்று தள்ளினார்கள். அதை பரிகாசம் செய்தனர், வெவ்வேறு பெயர்களை சூட்டினர். இப்பொழுதோ சபை சங்கம் மூலமாக பிசாசின் திட்டத்தினூடாக உள்ளே வந்து இப்பொழுது நாங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்கிக் கொள்வோம் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த குற்றத்தினால் அவர்கள் குற்றவாளியாயிருக்கின்றனர். தேவனுடைய நிபந்தனையின் பெயரில் அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய நிபந்தனைகள் கிரியை செய்யாது. புரிகின்றதா? அவர்களுடைய கோட்பாடுகளுக்காக வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். இன்றைக்கும் அதே காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அவர் வார்த்தையாயிருந்தார். பரிசுத்த யோவான் 1:13 அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவரா என்று சொல்லுகிறது. அவர்கள் அவரை திரும்பவுமாக சிலுவையில் அறிகிறார்கள். நாம் அதை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் அறிவீர்களா? இன்னும் கொஞ்சம் வாசிக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பம்? எனக்கு இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் கொடுப்பீர்களா? சரிதானே, நாம் சற்று மறுபடியும் சிலுவையின் அறிதலுக்கு ஒரு நிமிஷம் திருப்புவோம். எபிரேயர் 6 போய் சற்று வாசிப்போம். எபிரேயர் 6, நாம் மறுபடியும் தேவகுமாரனை சிலுவையில் அறைகிறோம் என்று பார்ப்போம். அப்படி செய்ய முடியுமா என்று பார்ப்போம். அவரை 2வது முறையாக சிலுவையில் அறைய முடியாது என்று நீங்கள் கூறலாம். நம்மால் முடியுமா அல்லது முடியாதா என்று நாம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கிறது, உண்மைதானே? எபிரேயர் 6:1
Therefore leaving the principles
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு
not into the laying of foundation of
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், அறித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவளாகி அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
This we
தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஆறுங்கள், இவைகள் தவிர்க்கப்பட முடியாதபடிக்கு முக்கியமானவை என்று நாம் அறிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறான். ஞானஸ்நானம், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், 2 வருகை போன்றவை இவையாவும் நித்தியமானவை, அவை முற்றிலும் சத்தியம். இப்பொழுது கவனியுங்கள், ஏனென்றால் அது கூடாத காரியம். என்னுடன் ஒரே ஒரு வசனத்தை படியுங்கள், 4 வசனத்தை என்னுடன் படியுங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அறிதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்பொழுது அது என்னுடைய வார்த்தைகளா அல்லது அவருடையதா? ஒரு மனிதன்
தேவனை அறியும் அறிவுக்கு வரும்போது நினைவிருக்கட்டும், அவர்கள் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்கள் எல்லை கோடு விசுவாசிகள். நாம் தேவனுடைய வார்த்தையின் அறிவை பெற்றுக் கொண்ட பின்பு நீ இதை அறிவினால் பெற்றுக் கொள்ளுகின்றாய். அதை படிப்பதன் மூலமாயும் அதை காணுவதன் மூலமாயும் அதன் பின்பு அதை புறக்கணித்தால் அதற்கு பின்பு நீங்கள் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். அதை நீங்கள் இப்பொழுது படித்தீர்களா? பாருங்கள், சத்தியத்தை அறியும் அறிவை பெற்றுக் கொண்டீர்கள். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ளவில்லை. வெளியே போன அந்த சகோதரர்களை போன்று அது இருக்கின்றது. அது அந்த யாத்திரையின் சரியான மாதிரியா இருக்கிறது? இந்த மூன்று யாத்திரை மற்ற யாத்திரைகளின் ஒரு மாதிரியா இருக்கிறது? கவனியுங்கள், அங்கே பின்னோக்கி பாருங்கள். ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கட்டும், விவரிக்கட்டும், விதத்திற்காக மன்னிக்கவும். இஸ்ரவேல் 12 பேரை தெரிந்து கொண்டார்கள், கோத்திரத்திற்கு ஒருவன் என்று ஆவண தலைவர். அந்த எல்லையின் வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஓரத்திற்கு கொண்டு போய் அவர்களிடத்தில் வரப்போகின்றதான நன்மையான காரியங்களை அவர்களுக்கு காட்டி எங்களால் அதை செய்ய முடியாது என்று முறுமுறுத்துக் கொண்டு திரும்பி வந்தார்கள். ஆனால் அந்த 12 பேரில் 2 பேர் இருந்தார்கள், யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள். அவர்கள் வார்த்தையை நோக்கி பார்த்தார்கள். தேவன் சொன்னார், அது நம்முடையது என்றும், நாம் அன்று சுலபமாய் கைப்பற்றிக் கொள்ளலாம். அது சரிதானே? அது என்னவாயிருக்கிறது? எல்லை கோடு விசுவாசிகள், புரிகின்றதா? அவர்கள் உண்மையாகவே அதற்குள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களின் தலைவர்களாக இருந்தார்கள். சொல்ல போனால் அவர்கள் பேராயர்கள். தேவனுடைய வார்த்தை உண்மை என்று நிரூபித்து காட்டப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்கள் நடந்து சென்றார்கள். தேசம் அங்கு இருக்கின்றது, ஆனால் அவர்கள் அதற்குள் போனதே கிடையாது. அது அங்கே இருக்கிறது என்றே அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் அது அங்கே இருக்கிறது என்று காணும்படியாக அவர்கள் அங்கே வந்தார்கள். அது அங்கே இருந்தது. காலேபும் யோசுவாவும் கடந்து போய் ஒரு திராட்சை கொலையை கொண்டு வந்து அவைகளில் சிலவற்றை அவர்கள் புசிக்கும்படியாக செய்தார்கள். அவர்கள் அந்த தேசத்தின் நன்மையை ருசித்த பின்பு திரும்பி போய் நம்மால் இயலாது என்றார்கள். புரிகின்றதா? அவர்களால் அது முடியாத காரியம் என்றார்கள். அதே போன்றதான ஒரு கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் இருந்தது. நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிவோம். புரிகின்றதா? எல்லை கோடு விசுவாசிகள், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிவோம். நீ செய்கின்ற காரியங்களை ஒரு மனிதனால் செய்ய முடியாது. தேவனது இருக்கத்தான் வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏன் அவர்களதை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் அவர்களதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை? எல்லைக்கோடு விசுவாசிகள், எல்லைக்கோடு விசுவாசிகள், இந்த மூன்றாவது யாத்திரையின் போதும் இதோ அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே அடையாளங்கள், அதே வெளிப்படுதல், அதே கிறிஸ்து, அதே பரிசுத்த ஆவியானவர், அதே கிரியைகள், அதே தேவன், அதே செய்தி. அவர்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய ஐக்கிய சீட்டை அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்னமாய் இருக்கிறது? சத்தியத்தின் அறிவை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதை நோக்கி பார்த்து அது முற்றிலுமாய் சத்தியம் என்று கண்டனர். அதை அவர்களால் மறுக்க முடியாது. அவர்கள் அதை கண்டுள்ளார்கள் என்று பத்திரிகைகள் சாட்சி பகர வேண்டி இருக்கின்றது. புகைப்படங்கள், பத்திரிகைகள், அத்தாட்சிகள், மருத்துவரின் உயிர்த்தெழுதல், வியாதியஸ்தனை பற்றின வைத்தியரின் சான்றிதழ்கள், அது அவர்தான் என்று அவர்கள் சொல்ல வேண்டியவர்களாயிருந்தார்கள். முன்னுரைத்தல்கள் இத்தனை ஆண்டுகளாக ஒன்று கூட தவறி போனதில்லை. ஒவ்வொன்று சரியாக அப்படியே சொன்ன விதமாகவே அது தேவன் என்றே இல்லாமல் அவர்களால் வேறொன்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிகாகோவில் இருந்த அந்த ஊழியக்கார கும்பல், ஏறக்குறைய 300 பேர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற போகிறதா இருந்தது. அவர்கள் இப்பொழுது எங்கே? அதன் கிரைய மிகவும் பெரியதா இருக்கிறது. அவர்களால் அதை செய்ய முடியாது. அது என்னவா இருக்கிறது? வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் அப்படி செய்யும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே அவர்கள் தங்களை பிரித்துக் கொள்கிறார்கள். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களால் அது கூடாத காரியமாயிருக்கிறது. அதை அவர்கள் காணும்படியாக கொண்டு வரப்பட்டார்கள். சத்தியத்தை குறித்து அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய நல்வார்த்தையை ருசித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு திரும்புவார்களே ஆனால் அவர்கள் தங்களை திரும்பவுமாக புதுப்பித்து சரி இப்பொழுது நான் செய்வேன் ஆம் என்று சொல்ல வைப்பது கூடாத காரியமாயிருக்கிறது. பிரஸ்பிடியர்களாகிய நீங்கள், மெத்தடிஸ்டுகளாகிய, பாப்டிஸ்டுகளாகிய, லூத்தரன்களாகிய நீங்கள், இந்த முடிச்சு தேச வர்த்தகர்கள், நீங்கள் யாவரும் உள்ளே வருவதாக கூறிக்கொண்டு செய்தியை புறக்கணித்தீர்கள். உங்கள் சபைகளில் தனிப்பட்ட நபர்கள் இருப்பார்களாய் நிச்சயமாக வருவார்கள், ஆனால் சபையாய் அல்ல. அதை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சபையை விட்டு வெளியே வர வேண்டும். புரிகின்றதா? அது உண்மை. தனிப்பட்ட நபர்கள் உள்ளே வர முடியும். ஆனால் பிரஸ்பிடேரியன் சபையானது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களுடைய அங்கீகார சீட்டுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வருவாள் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஒருபோதும் அப்படி நினைக்கவே வேண்டாம். மெத்தடிஸ்டுகளாகி நீங்கள் அதை செய்ய போகிறேன் நினைப்பீர்களா? நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை. திருத்துவக்காரராகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஞானஸ்தான பெறுவீர்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை. நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை. ஆனால் தனிப்பட்ட நபர்கள் வெளியே வந்து அதை செய்வார்கள். அது உண்மையே. அரிதான முடிவு அடையாளம், ஆனால் சத்தியத்தை கண்டும் அதை தங்கள் ஆலோசனை தங்கங்களில் புறக்கணித்த சபைகளுக்கு அது கூடாத காரியம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறைந்ததற்கு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். நீர் எப்படி அவளை குற்றம் சாட்டுகிறீர்? தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய வார்த்தையில் தம்மை தெளிவாக அடையாளம் காட்டியுள்ளார். தாம் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவர் அறியும்படியா செய்தும் அவர்கள் அதை அப்படியே புறக்கணித்து விட்ட காரணத்தால் தான் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை தூஷிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் இருந்த குற்றத்தை உடையவளாயிருக்கிறீர்கள். அது உண்மை. நாங்கள் மறுபடியும் உங்களை எபிரேயர் பத்திற்கு கொண்டு போகிறோம். அங்கே மறுபடியும் வேத வார்த்தைகளில் சொல்லுகிறது, கூடாத காரியம் மட்டுமல்லாமல் தேவனையே உங்களால் காண முடியாது, அது உங்களை தேவனிடத்திலிருந்து முற்றிலுமாக பிரிக்கிறது. பரிசுத்த ஆவியை புறக்கணித்து அதை பரிகசித்த பின்னர் நீங்கள் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக மறுபடியும் வரவே முடியாது. இப்பொழுது பாருங்கள், நீங்கள் வார்த்தையை ருசித்திருக்கிறீர்கள், புரிகின்றதா? எல்லைக்கோடு விசுவாசிகள். ஓ, அவர்களோடு விசுவாசிகள் அல்ல என்று கூறலாம், அவர்கள் விசுவாசிகள் தான் அல்லது விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். ஆனால் வார்த்தையை என்பதை பொறுத்த மட்டில் அவர்கள் இஸ்ரவேலர்கள், அவர்கள் ரத்தத்தின் கீழ் வெளிவந்தவர்கள், மோசேயின் அடையாளங்களின் கீழ் வெளியே வந்தவர்கள், அந்த அடையாளங்களுக்கு இனி செய்ததை கண்டவர்கள். நான் உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்வேன் என்று தேவன் சொன்னார். வர வேண்டியதான வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட வார்த்தையும் படியாத கீழிடத்திற்கு வரும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஓ, எங்களால் முடியாது. புரிகின்றதா? நேசமானது சொல்லும்படியே இருக்கின்ற நிரூபிக்கும்படியாக அவர்கள் காட்சிக்குரிய மற்ற காரியங்களை திரும்பி வரும்போது அங்கிருந்து கொண்டு வந்தார்கள். தேவனுடைய வார்த்தை உண்மையாயிருந்தது. தேவன் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலை, அப்பப்பா அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டி கிளிகளை போன்றிருக்கிறோம், எங்களால் அதை செய்யவே முடியாது. என்னவா இருந்தாலும் சரி, சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பழைய கப்பல் நடுதலம் ஒரு கூடாரமா இங்கே இருந்த போது யாரே உள்ள வந்து அங்கே வெளியே நடந்து போய் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாராம். பில்லி, ஆண்டவிடமான செய்திகளை இந்நாட்களில் ஒன்றில் நீ நான்கு தூண்களுக்கு மட்டுமே பிரசங்கித்துக் கொண்டிருக்க போகின்றா என்று சொன்னாராம். நான் நான்கு தூண்களுக்கு பிரசங்கம் செய்வேன், ஏனென்றால் இந்த தூண்களினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னேன். அதுதான் காரியம், அது உண்மையாயிருக்கிறது. உம்மிடம் தவறு நிரூபிக்க ஏதாகிலும் இருக்குமானால் அதை தெரியப்படுத்தும் என்றேன். அம்பிழிக்க என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதை நிரூபித்து காட்டுவது என்பது கட்டம் வரும்போது அது முற்றிலும் வித்தியாசமானது. ஆம், அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. சரிதானே? மறுபடியுமாக அவருடைய கோட்பாடுகளோடு அவர் சிலுவையில் அறைகிறார்கள். இப்பொழுது எபிரேயர் 6 அதை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போகலாம். இங்கே நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே போகலாம். நமக்கு அதிகப்படியான நேரம் இருக்கிறது. நான் இங்கே ஒரு வேத வார்த்தை குறித்து வைத்திருக்கிறேன். எபிரேயர் 6 முழுவதுமாக எடுத்துக் கொள்ளலாம். ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மாறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மேலும் மேலும் படிக்க நமக்கு நேரமில்லை, ஏனென்றால் நான் இன்னொரு வேத வார்த்தையை குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு நிமிஷத்தில் நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். இதை கவனியுங்கள், அவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை ருசித்து அது சத்தியம் என்று அறிந்து அதன் பின்பு அதை மறுதளித்தல். அவர்கள் என்ன செய்தார்கள்? அது கூடாத காரியம். ஆக அதைதான் இந்த தேசம் செய்துள்ளது, அதைதான் இந்த ஜனங்கள் செய்தார்கள், அதைதான் இந்த சபைகள் செய்தன. அவர்கள் அதை மறுதளித்து செய்தியை அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். சத்தியத்தை அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். அவர்கள் ஏற்றுமை என்ன செய்தார்கள்? அவருடைய ஆடைகளை உரிந்து கொண்டு அவரை அவர்கள் அவமானத்திற்குள்ளாக்கினார்கள். அவரை சிலுவையில் தொங்க வைத்து ஆடைகள் அடித்து ஜீவாதிபதியை அவமானப்படுத்தினார்கள். இன்றைக்கும் அதே காரியத்தை அவர்களுடைய கோட்பாடுகளை கொண்டு செய்தார்கள். அவர்கள் அதே காரியத்தை செய்தார்கள். காரியங்களை கலைந்து விட்டார்கள். நன்மையை, சுவிசேஷமாகிய வஸ்திரத்தை கலந்து கொண்டார்கள். அதை வேறு எங்கேயாவது பொருத்தி விட்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஓ ஐயோ, ஏன் அங்கே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கடைசியான பகுதி அவரை மிகவும் வெறையேறு பெற்றவரே. அவர்கள் ஏன் அதை செய்தார்கள்? அவர்களால் அவரை அறியவில்லை. அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? இதுதான் சத்தியம் என்று அவர்கள் அறியாதபடினாலே. அதை குறித்து அவர்கள் செவிடரும் குருடருமாய் இருக்கிறார்கள். அவர்களதை அறியார்கள். அதுதான் காரணம். அவர்களுடைய கோட்பாடுகளும் பாரம்பரியமும் அவர்களை தேவனுடைய வார்த்தை நின்று தூரமாய் கொண்டு போயிற்று. இப்பொழுது முடிக்க போகிற நேரத்திலே இங்கே உள்ள நீங்கள் உங்கள் கூர்ந்த கவனத்தை செலுத்துங்கள். புரிகின்றதா? இருக்கிறது என்று நான் அறிவேன், நானும் கூட உணர்கிறேன். ஆனாலோ சகோதரனே, இந்த வார்த்தை நீங்கள் பற்றிக் கொண்டால் ஜீவனாயிருக்கிறது. கவனியுங்கள், இதற்கு பின்னர் சம்பவிக்க போகின்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் பேசவில்லை. இது ஏதோ நம்மிடையே ஏற்கனவே இருந்து கொண்டு இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. இனி வரபோகும் ஒன்றை குறித்து அல்ல, ஏற்கனவே சம்பவித்ததை குறித்து. அவர் என்ன செய்தார் என்றும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் என்று நாம் சாட்சி உரைக்கவில்லை. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இப்பொழுது நாங்கள் உரைக்கின்றோம். புரிகின்றதா? இதுதான் நம்முடைய வேலை. ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை காணும்படியாக நாம ஜீவிக்காமல் இருக்கலாம். ஒரு கால் நான் இன்று மறிக்கலாம், நீங்கள் இன்று மறிக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அப்படி நடைபெறும் போது நாம் அங்கே இருப்போம், கவலைப்பட வேண்டாம். கடந்த காலங்களின் ஊடாகவும் இதை விசுவாசித்து எதிர்நோக்கி கொண்டிருந்த அனைவருக்கும் அப்படியே நடைபெறும். அவர்களுடைய காலத்தின் வெளிச்சத்தில் உணர்ந்தார்கள், இதோ இருக்கிறது வெளிச்சம். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். உங்களுடைய கோட்பாடுகளை மறந்து வார்த்தையை விசுவாசியுங்கள். இதுதான் சத்தியம், வார்த்தை தான் சத்தியம். இயேசுவானவரின் வார்த்தை ஆவியாயும் வார்த்தை ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் ஜீவனை வேண்டாம் என்று தள்ளும் போது உங்களால் எப்படி ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும்? ஜீவனுள்ள வார்த்தையையும் நீங்கள் எப்படி உள்ளே எடுக்கப் போகிறீர்கள்? மரணத்தை எடுக்கும்படியாக ஜீவனுள்ள வார்த்தையை புறக்கணிக்கப் போகிறீர்களா? ஒரே நேரத்தில் நீங்கள் எப்படி இரண்டையும் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? உங்களால் அதை செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையும் பொய்யும், எந்த ஒரு கோட்பாடும் பொய். தேவனுடைய வார்த்தை மட்டுமே சத்தியம். யாரையாவது எனக்கு காட்டுங்கள் என்று எந்த மனிதனையும் சவாலிடுகிறேன். இந்த வழிநாடா உலகம் முழுவதும் போகிறது என்று நான் அறிவேன். எந்த மனுஷனானாலும் பேராயரானாலும் என்னுடைய படிக்கும் அறைக்கோ அல்லது சபையார் முன்னிலையோ புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று காட்டுங்கள் என்று நான் சவால் இடுகிறேன். ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட அனைவரும் வித்தியாசபதமாய் ஞானஸ்தானம் பெற்றவர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மறுபடியும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே உங்கள் கொள்கைகளோடு கூட வெளியே நிற்க போகிறீர்களோ? உங்கள் கொள்கைகளோடு கூட வெளியே நின்று மறிக்கவா போகிறீர்கள்? உங்களுடைய அக்கிரமக்கரங்களினால் ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவாதிபதியை எடுத்து ஜனங்களுக்கு அவர் சிறுவில் அறிந்த கூற்றவாளிகளாயிருக்கிறீர்கள். இப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை அறியவில்லை. இன்றைக்கு மனிதன் அறியாதவனாக நடந்து கொண்டிருக்கிறார். அதை ஏதோ ஒரு விதமான இசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தலின் ஆவிக்குள் போகும்படியாக அவர்கள் அறிய ஆழமாய் தோண்டி பார்க்கவில்லை. அவர்கள் போதுமான அளவிற்கு ஜெபிக்கவில்லை. அவர்கள் போதுமான அளவிற்கு தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. அதை லேசா எடுத்துக் கொண்டார்களோ, சரி அது தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக என்று. விசுவாசம் அதே காரியத்தை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகிறார்களே, அதை காட்டிலும் அதிகமாய் பிசாசு விசுவாசிக்கிறான். பிசாசு அதை விசுவாசித்து நடுங்குகிறான். ஜனங்கள் வெறுமனே விசுவாசித்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிசாசோ அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று அறிந்து நடுங்குகிறான். ஜனங்கள் அதை விசுவாசித்து வந்து கொண்டிருக்கின்றதான நியாய தீர்ப்புக்கு கவனம் ஏதும் செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். அவரை சிறுவயில் அறைந்த குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் நிச்சயமாக. துவக்கத்தில் அவர்களை குற்றவாளிகளாக கண்ட அதே வார்த்தையை கொண்டு அவர்களை குற்றவாளிகளாக கண்டு இந்த சந்ததியை நான் குற்றம் சாட்டுகிறேன். அது உண்மையே. யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு சொன்னார். மாமிசமாக்கப்பட்ட வார்த்தை அவரே. இன்றைக்கும் அதே வார்த்தை மாமிசமாக்கப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர்களில் பேதுரு தனது குற்றச்சாட்டில் சொல்கிறார். சற்று நாம் அதை வாசிப்போம். பேதுரு இது சம்பவிக்கின்றதை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஆவியானவர் கண்டபோது
Peter was defending
அவர்கள் பேதுரு அவர்கள் செய்ததை கண்டபோது கிறிஸ்துவுக்காக வாதாடுகிறான். விசேஷங்கள் சொல்லுகிறதற்கு நான் வாதாடுகிறேன். மனிதனை கிறிஸ்துவை கொலை செய்ததாக பேதுரு அவர்களை குற்றம் சாட்டுகிறார். மனிதனின் மூலம் வெளிப்பட்ட வார்த்தையை கொல்ல முயன்றதாக இந்த சந்ததியின் மேல் நான் குற்றம் சாட்டுகிறேன். பேதுரு என்ன சொன்னான் கவனியுங்கள். அவனுள்ள நீதியுள்ள கோபமானது அதிக உச்சகட்டத்தை அடைந்திருக்க வேண்டும். இங்கே அவன் அப்போஸ்தலர் 2:22 முதல் சொல்லுவதை கவனியுங்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் உங்களுக்குள்ளே அவரால் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இதை கவனியுங்கள்.
Ye men of Israel,
இஸ்ரவேலரே, ராஜகுமாரரே, சபையோரே, பரிசுத்த மனிதர்களே, ஆசாரியர்களே,
you men are supposed to be men of God.
தேவனுடைய மனிதனாய் இருக்க வேண்டியவர்களே,
hear these words, Jesus of Nazareth.
இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நசரேயனாகிய இயேசு உங்கள் மத்தியிலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டார். இப்போது நான் குருமாரர்களே உங்களுக்கும் ஜனங்களாகிய உங்களிடமும் சொல்லுகிறேன், ஆவியானவர் அவர் பரிசுத்த ஆவியிலே இங்கே இருக்கின்றார். அது அவருக்கு உள்ளாக இருந்த ஜீவன். அவர் இங்கே ஜனங்களின் மூலமாக கிரியை செய்து கொண்டு அவர் செய்கின்ற அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதோ இங்கே அவைகள் சுவர்களில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது விஞ்ஞான ரீதியாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. இங்கே மனிதர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புற்றுநோயினால் தின்று போடப்பட்டவர்கள் இன்றைக்கு சுகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு காணுகிறார்கள். குணமாயிருந்தவர்களை நடக்கிறார்கள். அவர் நசரேயனாகிய இயேசுவானவர். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அவரை அவருடைய வேலைக்காக முன்குறிக்கப்பட்டார். நீங்கள் அவரை பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே கொலை செய்தீர்கள். அது குற்றச்சாட்டா? அவன் எதை குற்றம் சாட்டுகிறான்? அந்த சனகரி ஆலோசனை சங்கத்தின் பேரில்
நான் இந்த காலையில் இந்த சபைகளின் சங்கத்தின் மேலில் குற்றம் சாட்டுகிறேன், குற்றம் சாட்டுகிறேன், உலகத்தில் உள்ள ஸ்தாபனங்களை நான் குற்றம் சாட்டுகிறேன், அக்கிரமமான தன்மயம் உள்ள பேராசையினால் ஜீவ வார்த்தையை ஜனங்கள் முன்னிலையில் சிலுவையில் அறிந்தார்கள், அதற்கு விரோதமாக தேவதூஷண உரைத்தீர்கள், அது கூட வைராக்கிய பக்தி என அழைத்தீர்கள், அவர் நேற்று மின்றி வென்று மாறாதவரை நிரூபிக்கும்படியாய் தேவன் அவர் நமது மத்தியில் எழுப்பி அதை நிரூபித்தார். நான் இந்த சந்ததியை குற்றம் சாட்டுகிறேன், தேவன் தாம் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து விட்டார். இதுதான் அவருடைய வார்த்தை என்று தேவன் நிரூபித்து விட்டார். ஒரு கொத்து கோட்பாடுகளும் கொள்கைகளும் தவிர வேறு என்ன உங்களிடம் இருக்கின்றது? ஜீவிக்கின்ற தேவனை நீங்கள் எங்கே காட்ட முடியும்? ஏனென்றால் இந்த காரியங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜீவ வார்த்தையை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஆமையா, ஓ எப்பேற்பட்ட ஒரு நேரத்தில் நாம் ஜீவிக்கின்றோம். ஓ பேதுரு சொன்னான், நீங்கள் அக்கிரம கைகளினால் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறிந்து கொலை செய்தீர்கள், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தில் கட்டப்படக்கூடாது இருந்தது. உங்களுடைய கோட்பாடுகள், ஸ்தாபனங்கள், ஒழுங்குமுறைகளின் மூலமாக உங்களுடைய தேவபக்தியின் வேஷத்தோடு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மறுதளித்தீர்கள். ஆனால் வேலை வந்துவிட்டது, கடைசி நாட்கள் இப்பொழுது இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவன் தாமே எழும்பி பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்களுடைய பிதாக்களுடைய பெந்தகோஸ்து விசுவாசத்தின் மூல ஆசீர்வாதங்களுக்கு திருப்புவார் என்று மல்கியா 4 வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களால் அதை மறுக்கவும் முடியாது, உங்களால் அதை ஒறுக்கவும் முடியாது. இப்பொழுது நான் உங்களை குற்றவாளிகளாக தீர்த்து தேவனுடைய முன்னிலையில் குற்றம் சாட்டி சவாலிடுகிறேன். அடாவது அக்கிரமமான தன்மையம் உள்ள ஸ்தாபனக்காரங்களால் ஜனங்கள் முன்னிலையில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சிலுவையில் அறிந்துவிட்டீர்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக உள்ளீர்கள் என்றும் நான் கூறுகிறேன். ஆமையா, பேதுரு கூறின அதையே நானும் கூறுகிறேன். அந்த சந்ததி மனம் திரும்ப வேண்டும் என்று அழைத்தான்.
I call repentance to this generation.
தேவன் பட்சமாக மனம் திரும்பி வார்த்தையின் மூல சத்தியத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று பிதாக்களுடைய விசுவாசத்திற்கு வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு திரும்பி வாருங்கள். ஏனென்றால் தேவனால் அதை மாற்ற முடியாது. இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும் என்று தேவன் சொல்லி இருக்க அவர் நித்திய காலம் முழுவதுமாக அந்த வார்த்தையில் அப்படியே மாறாமல் இருக்க வேண்டும். அது அவருடைய வார்த்தை. ஆமேன். நீங்கள் கை கொலுக்குங்கள், அல்லது அப்பம்பிடுதலில் பங்கு கொள்ளுங்கள், அல்லது அதை போன்று ஏதோ, அல்லது அந்த கோட்பாடுகளில் ஏதோ, அல்லது அந்த விதமான கருத்துக்களில் ஏதோ என்று சொல்லும் போது எந்த மனுஷனும் எந்த குடியனும் எந்த அபிசுவாசியும் அதை செய்யலாம். எந்த போலியானவனும் வேபச்சாரியும் அதை செய்யலாம். அப்பம்பிடுதல், அதில் பங்கு பெறுதல், ஒழுங்குகளை அனுசரித்தல், அது போன்ற காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் இவைகள் தான் உங்கள் அடையாளங்களாக இருக்கும் என்று இயேசு சொன்னார். ஒருவேளை இருக்கலாம் என்றல்ல, இருக்கும் என்று. எல்லா சந்ததியிலே விசுவாசிக்கிறவர்களை பின்தொடரும். எண்ணாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளில் பேசுவார்கள், புது பாஷைகளில் பேசுவார்கள், கற்பங்கள் எடுப்பார்கள், சாமிக்கு ஏதுமான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார் எதிர் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுகமடைவார்கள், யார் எத்தனை சுகப்படுத்துவார்கள் மரித்தோரை எழுப்புவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த எல்லா பெரிய பணம் சம்பாதிக்க திட்டங்களும் காரியங்களும் இன்றைக்கு இந்த காரியங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நியாய தீர்ப்பினால் இருந்திருக்கிறார்கள். ஆமையா, ஓ என்ன, இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆமையா,
பணம்
திரும்பும்படி அழைத்தல் இப்பொழுது என்னுடைய குற்றச்சாட்டு. இந்த புதிய கல்வாரி சபையா இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலங்களும் பெரிய பிரசங்க பீடங்களும் கத்தோலிக்க பீடங்களும் என்று அழைக்கப்படுகின்றவைகள், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூதரன், பெந்தகோஸ்து,
the most holy places, there he receives his hardest period.
மகா பரிசுத்த ஸ்தலங்கள், அங்கேதான் அவர் மிகவும் கடுமையாக குத்தப்பட்டார். கல்வாரி, அது எங்கு காணப்படுகின்றது? பாரிசுத்த தலத்தில், சபையில். அவர் எங்கே சிலுவையில் அறையப்பட்டார்? போதகர்களால். மாயக்காரரே, அதைவிட நன்றாக உங்களுக்கு தெரியும். நான் கோபம் அடையவில்லை, ஆனால் எனக்குள்ளாக என்னமோ பொங்கி வருகிறது.
God's been thoroughly identified among you.
அவருடைய வில்லாவில் உள்ள ஈட்டி குத்தை அவர் எங்கே பெற்றுக் கொண்டார்? அவர் எங்கே ஆணிகளினால் கடாவப்பட்டார்? தல்வாரில். இன்றைக்கு அவர் எங்கே பெற்றுக் கொண்டார்? இருந்து அவரை நேசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் தானே அதை செய்தார்கள். அப்படிப்பட்டவர் தானே இன்றைக்கும் அதை செய்கிறார்கள். அவருடைய இரண்டாவது கல்வாரி வார்த்தைக்கு விரோதமாக அங்கேதான் அவர் ஆணிகள் ஊடுருவதை பெற்றுக் கொண்டார். அதுதான் ஆணிகளின் ஊடுருவுதல். அவர் யாராயிருக்கிறார்? அவர்தான் வார்த்தை. அவர்தான் வார்த்தை. அவர் எந்த இடத்தில் மிகவும் கடுமையாய் குத்தப்பட்டார்? அன்றைக்கு உள்ளது போன்றே பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பிரசங்க பீடத்தில் குத்தப்பட்டார். இந்த சந்ததியை குற்றம் சாட்ட எனக்கு அதிகாரம் உண்டு. அவருடைய அடையாளங்களைக் கொண்டு அவர் தாமே தேவன் என்று நிரூபிக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஊழியன் என்ற முறையில் அதை செய்ய எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த சந்ததியின் பேரில் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் கடுமையான ஈட்டியின் முனைகள் சரியாக பிரசங்க பீடத்திலிருந்து வந்ததாய் உள்ளது. அங்குதான் அவர்கள் அவரை பரிகாசம் செய்து அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்படி வெளியே எங்கும் போக வேண்டாம், அது பிசாசினாலதா இருக்கிறது என்றார்கள். அவரை நேசிக்க வேண்டியதான ஸ்தலத்தில் இருந்துதான் அது வந்ததா இருக்கிறது. சம்பவிக்கும் என்று இயேசு சொன்ன அதே அடையாளங்கள் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அது பிசாஸ் என்று அழைக்கப்படுகிறது. எங்கிருந்து? பிரசங்கப்பிடத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து. ஓ தேவனே, அவரால் எப்படி கீழாக நோக்கி பார்க்க முடியும்? வெறுமனை இறக்கும், அவ்வளவுதான் கிருபை. நாம் நியாய தீர்ப்புக்கு செல்வதை தவிர நம்மால் வேறொன்றை செய்ய முடியாது. நாம் ஏற்கனவே அங்குதான் இருக்கிறோம். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். கடுமையான குத்துக்கள் அவருக்கு பிரசங்க பீடத்திலிருந்து தான் வருகின்றது. அங்குதான் அவருடைய புதிய கல்வாரி
இருக்கின்றது.
வார்த்தையாகி அவரை பிரசங்க பீடத்தில் அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள். அது உண்மை. எப்படி அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள்? அவர்களுடைய தேவ பக்தியின் வேஷத்தை கொண்டு. சரியாக அப்படித்தான். முடிசூட்டப்பட்டார் பரியாசக்காரராகிய சபையாரால். அவர் ஒரு புதிய முன்முடியை பரியாசக்காரரால் பிரசங்க பீடத்திலிருந்து குத்தப்பட்டார். பரியாசக்காரரால் முடிசூடப்பட்டார்.
Is he crucified again afresh? Stripe by man-made creeds.
அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஸ்தாபன போதகர்களால் மனித கோட்பாடு என்ற வாரினால் அடிக்கப்பட்டார்.
They strive it.
அதை பாரினால் அடித்து அதை அவமானத்தினால் குற்றப்படுத்துகிறார்கள். இயேசு சொன்னார், வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. வீணாய், ஒரு நன்மையும் அது செய்யாது. அவர்கள் யார் ஆராதிக்கிறார்கள்? அவர்கள் அதே தேவனை தான் ஆராதிக்கிறார்கள். அவர்கள் அதே தேவனை அவருடைய முதலாவதுல ஆராதித்தார்கள். அது வீணான ஆராதனையாக இருக்கிறது. இன்றைக்கு காரியம் அதேதான். வீணாய் அவருக்கு தாமதங்களை கட்டுகிறார்கள். வீணாயின வேதபாரதாலைகளை கட்டுகிறார்கள். வீணாயின கோட்பாடுகளுடையவர்களாயிருக்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து தேவனுடைய வார்த்தையை
மறுதளிக்கிறார்கள்.
சிலுவையில் அறிந்த குற்றவாளிகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷருடைய பிரமாணங்களை போதிக்கிறார்கள். வீணாயினுக்கு ஆராதனை செய்கிறார்கள். வாரினால் அடித்தார்கள், இட்டினால் குத்தினார்கள், விழுமுடி சுட்டினார்கள். ஸ்திரீகளாகிய உங்களில் சிலர் நீண்ட கூந்தலோடு வீதியில் போகும் போது அவள் பண்டைய நாகரிகத்தவள் இல்லையா என்கிறீர்கள். ஞாபகம் இருக்கட்டும், அதுதான் பரியாசக்காரர். அதை நீ அணிந்து கொண்டிருக்கும் ஒரு கிரீடம். அது உங்கள் மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் சொன்னார். அது பெருமையோடு அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
உன்னுடைய
கர்த்தருக்காக நீங்கள் ஒரு முற்றிடத்தை அணிந்து கொள்வது போன்று அது பெருமையோடு அணிந்து கொள்ளுங்கள். பெருமையோடு அணிந்து கொள்ளுங்கள், வெட்கப்படாதீர்கள். அவர் அப்படி சொன்னார். இந்த இயேசுபேல் இன்றைக்கு என்ன சொன்னாலும் சரி, பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த போதகர்கள், கிறிஸ்துவ சிலுவையில் அறிந்தவர்கள், இவர்கள் என்ன சொன்னாலும் சரி பரவாயில்லை, நீங்கள் பெருமையுடன் நடந்து கொள்ளுங்கள். தேவன் அவ்வாறு கூறியுள்ளார், நீங்கள் அப்படியே கடைபிடியுங்கள். அவர் பரியாசக்காரர்களால் மறுபடியும் முள்முடி சூடப்பட்டார். பிரசங்க பீடங்களில் இருந்து கோட்பாடுகளினால் குத்தப்பட்டார். அவருக்கு ஒரு புதிய கொள்கதா உள்ளது. அவரை அவர்கள் எங்கே கொண்டு போனார்கள்? இந்த அங்கி அணிந்த பாடல் குழு, அரை கால்சட்டை அணியும் பெண்கள், அரைமயிரை வெட்டுக்கொண்டே விவசாயம் பூசினவள், தூதர்களை போன்று பாடும் வரத்தோடு பாடகர் குழுவில் பாடிக்கொண்டிருக்கும், அதுதான் அவருடைய நவீன கொல்கதா. நவீன அரை நிர்வாணத்தில் சோதோம் குமரால் நடந்தது போன்று ஒரு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஒரு பெண்ணாய் வீதியிலே போகும்போது கவனியுங்கள், சில நேரங்களில் பார்ப்பீர்களானால் ஒரு ஆண் நாய் கூட அது பின்னாக அது இருக்கும் இடத்திற்கு போகாது. ஒரு குறிப்பிட்ட காரியம் சம்பவிக்கட்டும், எல்லா ஆண் நாய்களும் அதன் பின்னால் ஓடும். அவளுக்கு அங்கு ஏதோ சம்பவித்துள்ளது. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண்கள் ஆடைகளை கலந்து விட்டு ஏன் தெருக்களில் போகின்றனர்? அது அதே காரணத்தினால் இல்லை என்று நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டாம். அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மனிதனை குறை கூறாதே.
ஆனால் அவர்கள் ஒரு சோதோமிய சட்டத்தினாலே பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த சட்டம் அப்படி, ஆனால் அவிடமாய் வெளியே வருவது சட்டம் விரோதமானது என்று நான் சொல்லுகிறேன். இருக்கும் போதகர்கள் குருமார் அங்கிகளுக்கு பதிலாக பெண்களுடைய உள்பாவாடை அணிந்து கொள்ள வேண்டும். அங்கே நின்று கொண்டு அதை அனுமதிக்கிறார்கள், அதை குறித்து பேச வெட்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஸ்தாபனம் கூட வெளியே தள்ளிவிடும். புருஷருடைய ஆடைகளை ஸ்திரீகள் உடுத்துவது அருவறுப்பானது என்று வேதம் கூறியிருக்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு செலுவில் அருகிறீர்கள். அந்த காரியத்தை நான் கண்டனம் பண்ணுகிறேன். ஜனங்கள் முன்பாக அந்த தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறைகிறீர்கள் என்று நான் குத்துப்படுத்துகிறேன். தலைமுடியை வெட்டிக் கொள்ளும் பெண்கள், அரை கால் சட்டை அணியும் பெண்கள் பாடகர் குழுவில் இருக்கின்றனர். சில பெண்கள் என்னிடம் வந்து அப்படிப்பட்ட பெண்களை எங்கே காண முடியும் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை அப்படிப்பட்ட பெண்களில் ஒரு 12 பேரை பொறுக்கியடு என்பாரானால் எனக்கு மரணதையில் உண்டாகும் என்று சொன்னேன். வகையேற்குமாவினால் அங்கே நின்று அவர்களை கவனிக்கும் போது அவர்கள் இந்த விதமாக நின்று கொண்டு அவர்கள் அந்த காரியங்களை செய்கின்றதை பார்க்க முடிகிறது. அசுத்தமான, நீசமான, மோசமான சிகரெட் பிடிக்கிறவர்கள் அங்கே நின்று கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார்கள். அங்கே அங்கிகளை அணிந்து கொண்டு அந்த நிலைமையில் குழுவோடு பாடுகிறார்கள். குழுவியுள்ளோர் அவர்கள் நிலையை அறிந்தால் அவளே அப்படி செய்யும் போது நானும் கூட அப்படி செய்யலாம் என்பார்கள். உலகனே, ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் பரிசுத்தமும் தூய்மையுமான ஒரு ஜீவியம். அவர்களுடைய அசுத்தம், மோசமான காரியங்கள் நிமித்தம் நான் அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குற்றம் சாட்டுகிறேன். அவர்கள் சுவிசேஷத்தை கேவலமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதை அப்படியே பற்றிக் கொள்ள முயற்சிக்கிறவர்களை மூடபக்தி வைராக்கியர் என்று அழைக்கிறார்கள். அது பழங்கால நாகரீகம் என்று அழைக்கின்றது. அர்த்தமற்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அவர்களை குற்றப்படுத்துகிறேன். தெருவில் நடமாடும் அரை நிர்வாணிகள், ஆடல் குழுக்களில் பாடுகிறார்கள், புகைப்பிடித்துக் கொண்டு அசுத்தமான நகைச்சுவை துணுக்குகளை சொல்லிக் கொண்டு 3-4 புருஷர்கள், அதற்கு பிறகு 6வது புருஷன், அதற்கு பின்னர் வந்து பாடல் குழுவில் பாடுகிறார்கள். ஏனென்றால் ஞானமில்லாத, ஆவிக்குறைவுகள் இல்லாத உன் சொந்த செயல்களின் காரணமாக புறக்கணிக்கப்பட்ட நீ, எந்த ஒரு மனிதனும் வாசிக்கின்ற அதே விதத்தை நீயும் வாசிக்கின்றாய். ஆனால் நீங்கள் தேவரின் ஆவியை புறக்கணித்தீர்கள். ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் அழிந்து போகும்படி ஒரு கொடிய வஞ்சகத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிற அளவிற்கு புறக்கணித்தார்கள். நீங்கள் சரியாய்தான் செய்கிறீர்கள் என்று அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்றும், நீங்கள் உண்மை என்று விசுவாசிக்கின்ற அதே பொய்யினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் ஜனங்களுக்கு ஒரு தவறை பிரசங்கித்து கிறிஸ்துவின் அடிப்படையான கொள்கையான பரிசுத்தத்தையும் மரத்தில் உள்ள ஜீவனையும் சிறுவில் அறிகிறீர்கள். ஒருவன் வீதியில் வெளியே நடந்து சென்று ஒரு வித்தியாசமான நபராய் காணப்படலாம். பிரசங்கிமார்கள் பந்தாடு மைதானத்தில் புகைப்பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். எழுதுவதற்கு ஏதுவானவர்களாய் எல்லாவித தவறானவைகளையும் அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள். அரை கால் சட்டை அணியும், தலைமையில வெட்டிக் கொள்ளும், முகத்தில் வர்ணம் பூச்சும், இப்படியா இருக்கின்ற பெண்கள் அவர்களுடைய பாடல் குழுவில் இருக்கிறார்கள். இப்படி இருந்து கொண்டு சகோதரியா இது அது என்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை வேதம் கண்டிக்கிறது. அது உண்மை. பலவித விருதுகளுக்கு போகின்றதானே காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இன்னமும் சபை அங்கத்தினராக இருந்து கொண்டு உங்கள் சாட்சியை காத்துக் கொண்டு விருப்பமானபடி எல்லாம் ஜீவித்தல். நான் முக்கியமாக பிரஸ்பிடியர்களை பற்றி தான் பேசுகிறேன் என்று வேண்டாம், பெண்டே கோஸ்துகளாகிய உங்களை பற்றியும் கூட பேசுகிறேன். அது உண்மை. ஒரு காலத்தில் நீங்கள் சத்தியத்தை அறிந்தீர்கள், ஆனால் அதை உங்களால் ஜீவிக்க முடியாது என்று நினைத்தீர்கள். உங்களால் போதகரை தாங்க முடியாது. போதகர் வந்து அருமையான சபையும் வாரத்திற்கு நூற்றுக்கணக்கான டாலர்கள் சம்பளம் கிடைக்கும் வேலையையும் நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு எதிர்த்து கண்டனம் செய்தால் இழந்து போக நேரிடும். சாபனமானது அவரை வெளியே தூக்கி எறியும். ஆகவே அதை சொல்லாமல் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அக்காரணத்தினால் அவன் இயேசாவை போன்று இவ்வுலகத்தின் ஒரு பாதை கூடுக்காக சிரேஷ்ட புத்திர பாக்கத்தை பெற்று போட்டான். அதற்கு பதிலாக அவன் எதை பெற்றுக் கொள்ளப் போகிறான்? இருவரும் ஆக்கினியின் குழியில் வீழ்ந்து ஆக்கினைக்குள்ளானார்கள்.
As prostitutes of the gospel.
சுவிசேஷத்தின் வேசிகள் என்று நான் அவளை குற்றம் சாட்டுகிறேன். சமீபத்தில் மிக பெயர் போன்ற பெரிய இடங்களில் ஒன்றிருக்கும் இருக்கின்ற பெந்தேகோஸ்தே ரகத்தில் மிகவும் உயரிய சபையின் பாட்டுக்குழுவினர் பாட்டை கேட்டேன். அந்த சகோதரனுடைய படிப்பறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அங்கே 4 அல்லது 5 பாடல் குழுவினர்கள் ஒன்று கூடினர். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களில் மிகவும் அருமையானது. ஓக்லஹோமாவில் உள்ள இந்த சகோதரனுடைய படிப்பறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இந்த ஊழியக்காரன் மேடைக்கு வருவதற்கு முன்பாக அவர் உட்கார்ந்து படிக்கும் அந்த கீழாக இருந்த அறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்படி நான் அங்கே இருந்த போது விக்கிகளும் முகத்துக்கு வர்ணம் தீட்டின ரிக்கட்டாக்களுமான அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களில் ஒருவருக்கும் நீண்ட தலைமையில் இல்லை. எல்லாரும் ஊழிய வெட்டிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் அழகு சாதனைகளை பூசிக்கொண்டு அங்கிகளை அணிந்திருந்தார்கள்.
அந்த சிறுநீதிகள் அங்கே சுற்றி நின்று கொண்டு அந்தவிடமாக போய்க் கொண்டிருந்தது. இன்னொருவர் மிஷினரி ஊழியத்திற்காக காணிக்கை எடுத்துக் கொண்டிருந்தான். அவர் ஒரு குருடனை போல நடித்து கையில் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு காணிக்கை மற்ற காரியங்களை குறித்து தூஷணமாக பேசிக் கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் அங்கே போய் அந்த மேசியா என்ற பாடலை பாட முயற்சித்தார். ஓ என்ன, அதை நன்றாகத்தான் பாடினார். ஆயினும் அந்த கம்பீரம் அதில் இல்லை, ஜீவனற்றதா இருந்தது. புரிகின்றதா? ஓ என்ன, அதில் தான் இருக்கிறது. இதுதான் இந்த புதிய கொல்கதா. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்க இருக்கின்ற ஒரு சிறு ஸ்திரீயோ அல்லது ஒரு சிறிய பெண்ணோ அவள் உடுக்க வேண்டிய விதமாக உடுத்திக் கொண்டு அங்கே வந்திருப்பாளையானால், நீண்ட கூந்தலுடன் முகத்திற்கு சாயம் பூசாமல் அதுபோன்று மற்ற காரியங்களோடு வந்திருப்பாளையானால், அவளை பார்த்து எல்லாரும் பரிகாசம் செய்திருப்பார்கள். அவள் அதற்கு எதிர்த்து நின்றிருப்பாளையானால், அங்கே அதை செய்யும்படியாய் அங்கே இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்டை கோஷ்டே சுமார் 30 அல்லது 40 பேர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அதை குறித்து அந்த சிறிய பெண் ஏதாவது கூறியிருப்பாளையானால், அந்த பாடல் குழுவிலிருந்தே அவளை வெளியே தள்ளி இருப்பார். சுவிசேஷ பிரசங்கியார் பிரசங்கப்படத்திலிருந்து கொண்டு அதை குறித்து ஏதாவது சொல்லட்டும், அவர்கள் அவனை அந்த ஸ்தாபனத்திலிருந்தே வெளியே தள்ளி இருப்பார்கள். நீங்கள் தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவரை பகிரங்கமான அவமானத்துக்குள்ளாக்குகிறீர்கள். அவருடைய சுவிசேஷத்தை தான் நீ பிரசங்கிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறாய். ஆனால் அவரையே நீ சிலுவையில் அறிகிறீர்.
And died this Christ rejecting generation.
இந்த கிறிஸ்துவை புறக்கணிக்கும் சந்ததியை தேவனுடைய வார்த்தை கொண்டும் அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் என்று இந்த கடைசி நாட்கள் ரூபகாரப்படுத்தும் அவருடைய வல்லமை கொண்டும் நான் குற்றம் சாட்டுகிறேன். இன்று தெளிவான ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தாபனங்களால் அதை சகிக்க முடியாது. அவருடைய புதிய கல்வாரியில் பெரிய சபைகளும் ஸ்தாபனங்களும் இருக்கின்றன. அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த நவீன அறை நிர்மாணிகள் தான் அவர்களுடைய பாடல் குழு. அந்த நாளில் பிரதான ஆசாரியனை போன்று ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் தலைமை பொறுப்புகளும் இப்பொழுது இறங்கி வந்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டும் என்று கூக்கிலிடுகிறார்கள். அது முதலாவது சிலுவை மரணம். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. அவர்களிடம், நீ மனிதர் உயிரோடு எழுப்பீர் அல்லவா, நீ ஏன் இங்கு கல்லூரி தோட்டத்துக்கு வந்து மறித்திருக்கிற ஒரு மனைவியையும் மறித்திருக்கிற ஒரு குழந்தையும் எழுப்பக்கூடாது என்று கேட்டார்கள். அவர்கள் அவரிடம், மருத்துவரை எழுப்புகிறேன் நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே எங்களுக்கு ஒரு கல்லூரி தோட்டம் முழுவதுமாய் மருத்துவரால் நிறைந்திருக்கிறது, வந்து எழுப்புமே என்றார்கள். ஓ அறியாமை, அறியாமையை பிரிப்பிக்கும் பெரிய சபைகள், பெரிய பாடல் குழுக்கள், இந்த நாட்களின் பிரதான ஆசாரியர்கள், இறங்கி வா, எங்கள் ஸ்தாபனத்தால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றை எங்களுக்கு செய்து காட்டும் என்கிறார். அண்மையில் அர்கன்சாவில் உள்ள ஜோனஸ்பர்க் என்னுமிடத்தில் நான் வானொலி ஒலிபரப்பிற்கு பின்னர் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சொன்னான். தெய்வீக சுகம் பெற்ற ஒரு ஸ்திரீயை பற்றி நான் சொல்லி முடித்தவுடன், இந்த மனிதன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபன சபையை சார்ந்தவன், அவன் அங்கே எழுப்பி நின்று என்ன மனிதனாயினும் எனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தனிடம் காட்டும்படியாக நான் சவாலிடுகிறேன் என்று சொன்னான். நான் போய் ஒரு வைத்தியன் கூட்டி நோயிலிருந்து சுகம் பெற்ற ஒரு மனிதனை போய் கொண்டு வந்தேன். நான் போய் 20 வருடங்களாக சக்கர நாற்காலியில் மூட்டு கீழ் வாதத்தில் இருந்து சுகம் பெற்ற ஒரு ஸ்திரீயை அழைத்துக் கொண்டு வந்தேன். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் இப்பொழுது எனக்கு அந்த $1,000 பணத்தை கொடும் என்று சொன்னேன். அவன், சரி இல்லை, இங்கே இல்லை, அது அங்கே டெக்சாஸில் உள்ள வேக்கோவில் அங்கேதான் எங்கள் தலைமை காரியாலயம் இருக்கிறது என்றான். நான் சொன்னேன், சரி நாம் அங்கே போய் அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று. நீ ஆயத்தங்களை செய், நாளைக்கு நாம் அங்கே போகலாம் என்று. புரிகின்றதா? நான் இவளுக்கு முழுவதுமாக புற்றுநோய் இருந்ததாக இந்த வைத்தியர் சொல்கின்றார். இது எக்ஸ்ரே பரவலும் இருக்கின்றது. 24 வருடங்களாக சக்கர நாற்காலில் உட்கார்ந்திருந்த ஸ்திரீ, சுற்று வட்டாரத்தார் யாவரும் தெரிந்ததான ஒரு ஸ்திரீ இதோ இருக்கிறார். இப்பொழுது அவள் நடந்து கொண்டிருக்கிறார். வைத்தியர் வைத்தியராய் பார்த்து எல்லாவற்றையும் செய்தவள் இதோ இவள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நீ $1,000 தருவதாக சொன்னாய், அது ஒரு மிஷினர் நிதிக்கு அதை நான் கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்றேன். அவன், சரி அது வாக்கோ டெக்சாஸில் காண்பிக்கும்படிதான் நான் கூறினேன் என்றான். நான், சரி நாளைக்கு நாம் அங்கே போகலாம் என்றேன். அவன், ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடன் ஒரு சிறுப்பினை கொண்டு வருவேன், நான் ஒரு சவரன் கட்டி எடுத்து அவருடைய கையை வெட்டட்டும், அதன் பின்பு எங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அதை சொஸ்தப்படுத்தும், அவர்கள் அந்த பணத்தை அப்பொழுது கொடுப்பார்கள் என்றான். நீ ஒரு பிசாசு என்று நான் சொன்னேன். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிறுவை விட்டு இறங்கி கீழே வாரும். உடைய கண்களை ஒரு துணியினால் மூடி தலையில் கொட்டி உன்னை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல். இப்பொழுது நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் யார் அதை செய்தது என்று எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிறுவை விட்டு கீழே இறங்கி வாரும். குருடனுக்கு வழி காட்டும் குருடர்கள், அவர்களுக்கு புத்தியில் சுகம் தேவை. அவ்விதமாக சொல்லும் ஒரு மனிதனுக்கு சிந்தை சொஸ்தமடைய வேண்டும். அந்த பழைய கூக்குரல் இருந்தாலும், நீர் ஒரு அற்புதம் செய்ய நாங்கள் காணட்டும், ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய்ய நாங்கள் காண வாஞ்சிக்கிறோம். இன்றைக்கும் அது நிலவுகிறது. தேவனுடைய வழிநடத்தலின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தொடர்ந்து சம்பவித்துக் கொண்டே இருக்கும் போதே இப்படி சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கு இல்லை. அவர்கள் அப்படி இருந்திருப்பார்களே ஆனால் அதை பிசாசு பெயல்செபுல் என்று அழைத்திருப்பார்கள். புரிகின்றதா? ஆண்டவரே நாங்கள் விரும்புகின்ற விதமாய் நீர் அதை செய்ய நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அதுதான்
நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்க நீர் போக வேண்டும், நாங்கள் விரும்புகின்றதை நீர் செய்ய வேண்டும், சரிதானே? அவர்களால் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை இல்லையா? அக்காரணத்தை நிமித்தம் தான் அவர்கள் மத்தியிலிருந்து போகும்படியாய் செய்கிறார். இன்றைக்கும் அதே காரியத்தை செய்ய அவர்கள் பிரயாசிக்கிறார்கள். சபைகளின் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக அவர்கள் அதை முடிவிலே செய்து தீர்வார்கள். எல்லோரும் அதற்குள் சேர்ந்து கொள்கின்றனர். அதே பழைய கூக்குரல். இங்கே நாம் மறுபடியும் மிகுந்த பக்தி வாய்ந்த ஸ்தலத்தை, மிகவும் நேர்த்தியான மிருகேற்றப்பட்ட வேத பண்டிதர்கள் மறுபடியும் அவருக்கு விரோதமாக கூக்குரலிடுவதை நாம் காண்கிறோம். மிகச் சிறந்த வேத பண்டிதர்கள், வித்தியாசமான காரியங்களை அறிந்திருக்க வேண்டியவர்கள், மிகவும் உயரிய சபைகள், சிறந்த பயிற்சி பெற்ற பண்டிதர்கள் அவரை அவர்கள் மத்தியில் இருந்து புறம்பாக்கி தள்ளுகின்றனர். அது அவர்களுக்கு தேவையில்லை. சகோதரன் பிரானம், அது தவறு என்று நீங்கள் சொல்லலாம். அப்படியானால் நீங்கள் ஏழு சபை காலங்களை பிரசங்கித்ததை காணவும் இல்லை, அல்லது அந்த டேப்புகளை கேட்டதும் இல்லை என்ற அர்த்தம். இந்த நபருக்கு சபையின் காலம் ஒன்றில் மாத்திரம்தான் அவர் சபைக்கு வெளியாக அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார் என்று பிரசங்கித்த போது நீங்கள் இங்கு இல்லை. அவர் வெளிப்பக்கமாக இருந்து கொண்டு தட்டிக்கொண்டு திரும்பமாக உள்ளே பிரவேசிக்கும்படியாக முயற்சிக்கிறார். அவர்கள் அவரை புறம்பாக்கினார்கள் என்றால் அவரால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். ஆமென். எவ்வளவு காலம் நாம் இப்படியே போய்கொண்டிருக்க முடியும்? 2 தீமோத்தேயு 3 தேவனுடைய வார்த்தையின் தீர்க்கதரிசி நமக்கு முன் அறிவித்ததை நினைவு கூறுங்கள். நீங்கள் அதை எழுதி கொள்ள வேண்டுமானால் அதை செய்ய நமக்கு நேரம் இல்லை. கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வருவார்கள். அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாயும் இருவாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் அவதொரு செய்கைகளாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரு பகிர்களாயும் ரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் அதிகம் படித்தவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மனிதர்களாயும் இருப்பார் என்று முன் அறிவித்துள்ளார். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்கள் தான் மதியிலும் உள்ள தலைமையரை வெட்டிக் கொண்ட அரைக்கால் சட்டை அணிந்த இடத்துக்கிட முகத்தில் வர்ணம் தீட்டிக் கொண்டு இருக்கின்ற பெண்களை வசப்படுத்திக் கொண்டு போய்விடுகிறார்கள். சரியாக அப்படித்தான். இப்படிப்பட்டவர்களை விட்டு இந்த கடைசி நாட்களில் விலகு என்று அவர் சொன்னார். தீர்க்கதரிசிக்கு நாம் கீழ்ப்படிவோம். கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகு. நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள். நான் இப்பொழுது இதை சபையிடத்தில் கூறுகிறேன். ஆமையா, அதை விட்டு விலகி போங்கள். இந்த நாட்களின் போதனை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசுவை அவருடைய நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது இதை இவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. யூத போதகர்கள் அவரை அவருடைய நாட்களில் அறிந்திருக்க வேண்டியது போலவே இன்றைக்கும் அனைவிடமாகவே இருக்கிறது. தேவனுடைய தெளிவாக ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை. அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் தாம் வார்த்தை என்று அவர் நிரூபித்து காட்டினார். அந்த நாட்களுக்குரிய வார்த்தை அவர் தாம் என்று அவர் நிரூபித்தார். அவர்தான் இந்த நாளின் வார்த்தை, இந்த வேளையில் வெளிச்சம் என்றும் தேவன் இந்த நாட்கள் நிரூபித்துள்ளார். அன்றைக்கும் அவர்களதை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அதை அறிந்து ஆக வேண்டும். ஆண்டவர்கள் சிறுவில் அறிந்தார்கள். இன்று இவர்கள் சிறுவில் அறிகிறார்கள். அதை குறித்து நான் அவளை குற்றம் சாட்டுகிறேன். சரியா? அதை தொடர்ந்து என் மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்களை குற்றம் சாட்டு, ஏனென்றால் அவர்கள் அதற்கான கிரியத்தை செலுத்தும்படியா தேவன் செய்ய போகிறார். அக்காலத்தின் யூதர்கள், தேவன் மறுபடியும் பூமியில் இருக்கின்ற நாட்களில் இயேசு சொன்னார், உன்னை ஒரு பெரிய கூட்டமாக கூட்டியிருக்கிறேன், ஆனால் நீயோ மனதில்லாமற் போனாய். இந்த கடைசி நாட்களில் தமிழ் ஜனத்தை ஒன்றாய் கூட்டி இணைக்கும்படி தேவன் எவ்வளவாய் பிரயாசப்பட்டார், ஆனால் நீங்களோ மனதில்லாமற் போனீர்கள். உங்களுடைய கோட்பாடுகளை வாஞ்சித்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ நீ அழிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். எருசலே மனதான் பெற்றுக் கொண்டது. அவள் தரைமட்டமாக்கப்பட்டால், எரிக்கப்பட்டால் அவள் இப்பொழுதும் இல்லை. சரியாக அதே மாதிரியாக இந்த நாட்களில் ஒன்றில் இங்கு காணப்படுகின்ற இந்த பெரிய காரியங்களுக்கு எல்லாம் சம்பவிக்க போகின்றது. உங்களுடைய பெரிய கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் மறித்து அழிந்து போய்கொண்டு, ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நித்திய காலமாய் இருக்கும், என்றென்றைக்குமாய் ஜீவனோடு இருக்கும். அவருடைய ஆழமான காயங்கள் அவருடைய நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வீட்டிலிருந்து தான் வந்ததாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். அதை சற்று சிந்தியுங்கள். நான் ஒரு நிமிடம் தாமதிக்கிறேன். அதை சற்று சிந்தியுங்கள். அவருடைய காயங்கள் எங்கே இருந்து வந்தது? அவருடைய நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வீட்டில் இருந்து. அன்று போலவே இன்றைக்கும் இருக்கிறது. அதை குறித்து சிந்தியுங்கள். கொடூரமானவர்களும் காட்டு மிராண்டிகளும் அவரை கல்வாரியில் சூழ்ந்து கொள்ளவில்லை, ஆனால் அவரை நேசிக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகிற போதர்களால் தான் அவர் சூழ்ந்து கொள்ளப்பட்டார். இன்றைக்கு சுவிசேஷமானது முற்றிலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகத்தான அடையாளங்கள் அது நிரூபிக்கப்பட்டும் இருக்கும் போது, அதற்கு எதிராக எழுதி போராடுபவர்கள் வீதி உள்ளவர்கள் அல்ல. அவரை நேசிக்க வேண்டியவர்களாக இருப்பவர்களே இன்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த காரியம் எங்கள் மத்தியில் சம்பவிக்க நாங்கள் விடமாட்டோம்.
இந்த மனிதன்கள் மீது அதிகாரம் செலுத்த நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அந்த காரியம் இன்னும் சம்பவிக்க போகிறது என்றால் அதை குறித்து இந்த பட்டணத்தில் எவ்வித ஒத்துழைப்பும் கிடைக்காது. அது மறித்த ஆவியுடன் தொடர்பு கொள்ளுள்ளவுடைய வேறொன்றும் இல்லை, அது பிசாசு. தேவனுடைய வார்த்தை அறியாதவளாய் அன்று போலவே குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கின்றனர். சிந்தியுங்கள், அப்படியே இன்றும் உள்ளது, அன்று இருந்தது போன்றே இப்பொழுதும் உள்ளது. சிந்தியுங்கள்,
His power to heal and to set man and woman free.
ஆணையும் பெண்ணையும் இவ்வுலக சிநேகத்தில் இருந்தும் தலைமுடியை வெட்டிக்கொண்டு சாயம் பூசினே யெசபேலின் முகத்தை வைத்துக் கொண்டு தங்களை கிறிஸ்தவிலிருந்து அழைத்துக் கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டு அசுத்தமான நகைச்சுவை துணுக்குகளை கூறிக்கொண்டு மிஷினரி சங்கம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டு தையல் தைப்பதும் ஆகார சம்பாஷணைகளை ஈடுபட்டு அரைக்காச்சட்டை அணிந்து கொண்டு மற்ற காரியங்களை செய்து கொண்டு தெருவில் நடந்து அதே சமயத்தில் மற்ற காரியங்களுக்கு முன்பாக தங்களை கிறிஸ்துவில் நின்று அழைத்துக் கொண்டிருக்கிறவர்களை அவர்களிடந்து விடுவித்து சுகத்தை அளிக்கும் இந்த வல்லமை. நான் ஒரு ராஜகுமார் என்று அறிந்தும் அதற்கு ஏற்ற குணாதிசயங்களையும் பெற்றிருந்த ஒரு அடிமையின் கதையை நான் சொன்னது நினைவிருக்கின்றதா? ஆண்களும் பெண்களும் மறுதளிக்கின்றனர். இந்த குருமார்கள், இந்த பிரசங்க பழங்கள் இங்கிருந்துதான் அவர் ஈட்டி குத்திகளை பெற்றுக் கொண்டார். ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அத்தகைய வாழ்க்கையை கண்டுகொள்ளாமல் அதை ஆமோதித்து விட்டனர். அங்கேதான் அவரை குத்தினார்கள். அதிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையை மறுதளித்து அமிலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதை ஆமோதிக்கிறார்கள். ஆனால் அதுபோல் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. அதாவது தலைமுடியை வெட்டிக் கொள்ளுதல், அல்லது முகத்திற்கு சாயம் பூசிக் கொள்ளுதல், அல்லது அரைக்கால் சட்டை அணிந்து கொள்ளுதல் போன்றது, அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை ஆமோதிக்கிறார்கள். இன்னொரு கல்வாரியை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த இடத்துல இருந்து வீட்டில் இருந்து கூட இருந்தா பிரசங்கப்பிடத்திலிருந்து மறுபடியும் அவருடைய கூக்குரல் என்ன? அவர் தன்னை தேவனாக்கி கொண்டார். அவருடைய தெய்வத்துவத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அவரை துண்டு போட்டு அவரிலிருந்து மூன்று அல்லது நான்கு தேவர்களை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். அவர் தேவனாக இருந்தார், அவர் தேவனாக எக்காலத்துமே இருக்கிறார், அவர் தேவனாயிருப்பார், ஏற்றமின்றி வென்று மாறாதவர். நீங்கள் அவர்களிடத்தில் ஒரு தேவனை குறித்து பேசும் போது அவர்கள் சிரிக்கிறார்கள். நாங்கள் ஒரு பரிசுத்த திருத்துவத்தை விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒரு பரிசுத்த தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய வல்லமை சொஸ்தப்படுத்தவும் விடுவிக்கவும் இவ்வுலக சிநேகத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுவிக்கவும் மகதலேனா மரியாளை போன்று அவர்களை விடுவிக்கவும் வல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். நினைவிருக்கட்டும், அவளும் கூட ஒரு சாயந்தீட்டின முகத்தை உடைய இயேசுவேல் தான். அவளுக்குள் ஏழு பிசாசுகள் இருந்தன. இன்றைக்கு வீதியில் உள்ள நவீன அரை நிர்வாணிகளை போன்று அவளும் ஒரு அரை நிர்வாணி தான். எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் போய் நோக்கி பாருங்கள். ஜனங்கள் நிர்வாண பெண்களின் புண்ணிய தலைமுறை தலை வணங்குகின்றதை நீங்கள் நம்பவில்லை என்றால் வீதியை நோக்கி இன்றைக்கும் பார். சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே இந்த நாட்களும் இருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் வெளியே நோக்கி பாருங்கள். எங்கே வேண்டுமானாலும் போய் பாருங்கள். ஒரு செய்தித்தாளை விரியுங்கள், ஒரு பத்திரிகை பிரித்து பாருங்கள், ஒரு விளம்பரத்தை பாருங்கள். நீங்கள் எதை காணுகிறீர்கள்? நினைவிருக்கட்டும், தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தியம் உள்ளது என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று. நீங்கள் அதில் காணப்படும் அவதூறை பாருங்கள், இங்கே இருக்கின்ற அவதூறை பாருங்கள் பாருங்கள். முழு காரியம் ஒரு வேசியின் வீடாக ஆகிவிட்டது. ஏனது அப்படி? ரஷ்யா ஏன் கம்யூனிஸ்டாக மாறியது? ஏனென்றால் அவலட்சணமும் அசூசியும் அதை மேற்கொள்ள கத்தோலிக்க சபைக்கு வல்லமை இல்லாமல் போனதுமே அதே காரணத்தின் நிமித்தமாக சரியாக சபையின் சங்கத்திற்குள் இந்த தேசமானது கம்யூனிஸ்டத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க சபையோடு தன்னை ஒன்று சேர்த்துக் கொள்கிறது. அதில் கம்யூனிசமும் கத்தோலிசமும் ஒன்றாக இணைந்து போ. உங்களுக்கு தெரியுமா இங்கே அவர்கள் செய்கிறார்களே? அவர்களை பிரித்தெடுத்து வித்தியாசமான ஜனங்களாக ஆக்குகின்ற சுவிசேஷத்தை புறக்கணித்து தள்ளின காரணத்தினால் அர்த்தமற்ற செயல். அதுதான் உண்மையான காரணம். பிரசங்கபிடத்தில் இருக்கும் போதகர்கள் வயிற்று பிடைப்பின் காரணமாக அதற்கு இடம் கொடுக்கிறார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும்படியாக நான் இதை சார்ந்தவன் என்று கூறிக்கொள்ள தேவனுடைய வல்லமைக்கு பதிலாக கல்வியை மாற்றிக்கொண்டார்கள். மகதலேனா மரியாளை விடுவித்தது போன்று இந்த பைத்திய கரதனமான ஓட்டப்பந்தயத்திலிருந்து அவர்களை விடுவித்தருளும். வீதியில் செல்லும் என்ற அரை நிர்வாணியை மாற்றி ஆடை அணிய வைத்து அவளை ஒரு மரியாதை ஸ்ரீயாய் மாற்றத்தக்க அவளிலிருந்து ஒரு கிறிஸ்துவளை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமையே அவர்கள் கண்டனம் செய்து அதை தன்னிடத்தே கொண்டுள்ள அந்த மனிதனை கல்வாரியிலே சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கு எந்த சுவிசேஷம் பரிசுத்த ஆவியும் ஒரு அரை நிர்வாணியை எடுத்து ஒரு நல்ல பெண்மணியை போன்று விடுத்து ஒரு கிறிஸ்துவளை போன்று நடக்க செய்யக்கூடுமோ அதை அவர்கள் மூடமத்தி வைராக்கியம் நடத்தி அது அவருடைய சபையான மத்தியில் சென்று அவர்களுக்குள் எழுச்சியை உண்டு பண்ணி மற்ற பெண்களைப் போலவே பின்பற்றி போக வேண்டாம் என்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அன்றைக்கும் அவர்கள் செய்தது போன்றே அதை வெளியே தள்ளிவிடுகிறார்கள். இப்பொழுதோ அந்த வார்த்தையை அவள் சிறுமையில் அறிந்து அது இன்னொரு காலத்திற்குரியது என்று சொல்லுகிறார். நான் அவளை மறுபடியும் குற்றம் சாட்டுகிறேன். ஆமையா, அப்பொழுது அவர்கள் குற்றச்சாட்டம் பட்டதை போன்று
அந்த பழைய லேகியோடே ஆடை அணிந்து கொள்ள செய்த அந்த அடையாளம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? தன் ஆடைகளை களைந்து போடுகிறவன் பைத்தியம் பிடித்தவன் என்பது புரிகின்றதா? அப்படியானால் ஒரு பெண்ணை குறித்து என்ன? லேகியோன் பைத்தியம் பிடித்தவன் அவன் மேலிருந்த ஆடைகளை அவன் களைந்து போட்டான். தேவன் அவனுடைய வல்லமை எடுத்து போட்டு அவனுடைய ஆடைகள் அணியும்படியா செய்தா? அவன் உடுத்தினவனாய் சரியான சிந்தை உள்ளவனாய் இயேசுவின் பாதத்தருகே உட்காரும்படியா செய்தா? அவர்களுடைய கோட்பாடுகளின் மத்தியிலே இருந்த குருடனான பார்த்திமேயுவை காணும்படியா செய்த அந்த வல்லமையை நோக்கி பாரு. இன்றைக்குள்ளது போன்றே அவ்வளவு அவிசுவாசம் இயேசுவானவர் பூமியில் இருந்த போதும் இருந்தது. ஆனால் அது அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் தொடர்ந்து அவ்வாறே செய்து கொண்டிருந்தார். அவர்களிடம் அவர் ஏதும் மறைக்கவில்லை. நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவரிடம் கூறினார். அவர் முழு காரியத்தையும் கண்டனம் செய்தார். விடுமைக்கு தன் மகனை உயிரோடு எழுப்பி தந்ததும் எழுப்பக்கூடிய வல்லமையை, ஓ தேவனே, அந்த காரியங்களை செய்யவும் வரப்போகின்ற காரியங்களை முன்னறிவிக்கும் கூடியதான அந்த வல்லமையை. அங்கு இரண்டு கழுதை குட்டிகள் கட்டி இருக்கும், ரெண்டு விதங்களில் ஒரு கழுதை கட்டி இருக்கும், இவைகளை எல்லாம் அவர் முன்னறிவித்தார். அந்த வல்லமையை தரித்துக் கொண்டவராயிருந்த அந்த மனிதனை அவனை அகற்றும். எங்கள் ஜனங்கள் மத்தியில் அவன் இருக்க விட மாட்டோம். அவன் எங்களுடைய போதனையை கெடுத்து போடுகிறான். அவரை அவர்கள் சிலுவையில் அறிந்தார்கள். இன்றைக்கும் காரியம் அப்படியே இருக்கிறது. பரிசுத்த ஆவியை அகற்றும், அதனோடு எந்தவித சம்பந்தமும் எங்களுக்கு தேவையில்லை. அதை கண்டனம் செய்கிறது, இந்த காரியங்களை எல்லாம் செய்கின்றது, இந்த காரியங்களை எல்லாம் எங்கள் ஜனங்களிடம் சொல்லுகிறது. எங்களுடைய ஸ்தாபனங்களோடு அதை கலக்க எங்களுக்கு விருப்பமில்லை. அது எங்களுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் அவரை சிலுவையில் மறுபடியுமா அறிந்தார்கள். நாம் முடிக்க போகும் தருணத்தில் இப்பொழுது கவனியுங்கள், நாம் முடிக்கத்தான் வேண்டும். திரும்பவும் அவர்களது மூடபக்தி வைராக்கியம் என்று அழைக்கின்றனர். அவர்கள் அவரை மூடபக்தி வைராக்கியம் என்று அழைத்தார்கள். அவரை பைத்தியம் பிடித்து விட்டார்கள். பரிசேயர்கள் அவரை இவ்விதமாக கூறினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று யாருக்காக தெரியுமா? இவன் ஒரு சமாரியன், இவனுக்கு பைத்தியம் என்றார்கள். பைத்தியம் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அந்த மனிதனுக்கு பைத்தியம். ஒரு கூட்ட பைத்தியக்கார ஜனங்கள் அவனை பின்தொடர்கின்றனர். அவன் பெயல் செபுல். மறுபடியும் அதே காரியத்தை அவர்கள் கூறுகிறார்கள். அது ஒரு விதமான மாந்திரிகம், அது குறி சொல்லுதல்.
Placing him again on the cross of shame.
மறுபடியுமாக அவரை அவமான சிலுவையில் வைத்தல்.
What cross?
என்ன சிலுவை?
What shame?
என்ன அவமானம்? அவர் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். அதை பரிகாசம் செய்து அது பிசாசு என்று சொல்லி ஏதோ செய்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்தமான கிரியைகளை அசுத்த ஆவியரை செய்கிறது என்று கூறுகின்றனர். அதற்கு மன்னிப்பே கிடையாது. அதை வெளியிடமாக்க முயற்சிக்கின்ற அவருடைய வார்த்தையை பரிகாசம் செய்து அது போலியானது என்றும் மூட வைராக்கியம் என்றும் அழைக்கின்றனர். அதனிடம் போகாதே, அந்த கூட்டங்களில் பங்கு கொள்ளாதேயுங்கள். அதை செய்வதன் மூலமாக என்ன செய்கிறார்கள்?
They take their denominational creed nails.
அவருடைய ஸ்தாபன கோட்பாடுகளின் ஆணிகளை எடுக்கிறார்கள். லௌகீக இன்பத்தை தேடி திரிகிற இந்த போதகர்கள், உலக பிரகாரமாக தெய்வ பயமில்லாத ஸ்தாபன பைத்தியம் உள்ளவர்கள், ஸ்தாபன ஆணிகளை எடுத்துக்கொண்டு அவருடைய பிரசங்க பீடங்களில் இருந்து தேவகுமாரனை மறுபடியும் சிறுமில் அறைகிறார்கள். இனைவர்கள் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் மனிதனுடைய புகழ்ச்சியை சபையானது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்விப்பட்டங்களை தேவனுடைய வார்த்தையின் மேலுள்ள அன்பை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள். நான் அவர்களை குற்றம் சாட்டுகிறேன். வார்த்தையோடு கூட ஒத்து போக அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷத்தை தரித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே தரித்து விட்டார்கள். நாம் ஜீவிக்கும் இந்த மாயமாலமான நாட்கள், என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு கல் வாரி போதாதா? நீங்கள் ஏன் இதை செய்ய வேண்டும்? அவரை நேசிக்க வேண்டிய நீங்கள், இது அவருடைய வார்த்தை தான் என்று அறிந்துள்ள நீங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தை வாசித்து விட்டு இதிலிருந்து ஒன்றை எடுத்து போட்டால் அல்லது ஒன்றை கூட்டினால் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் அதை நீங்கள் செய்கிறீர்கள்? அவருக்கு ஒரு கல்வாரி போதாதா? அவருக்காக நான் வாதாடுகிறேன். நான் அவருடைய வழக்கறிஞன். தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் உங்களை குற்றப்படுத்துகிறேன். உங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையே நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள். உங்களுடைய ஸ்தாபனங்கள் நொறுங்கிப்போம். நியாயாதிபதி முன்னிலையில் நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன். சரியா? நீங்களும் உங்களுடைய தேவபக்தியின் வேஷமும் மாய்மாலங்கள், நீங்கள் அதை என்னவென்று அழைக்கிறீர்கள்? ஒரு கல்வாரி போதாதா? உங்களுடைய ஸ்தாபனப்பு தாக்கல் என்று பேதுரு சொன்னது போன்று, பேதுரு உங்கள் பேரில் குற்றம் சாட்டி உங்கள் பிதாக்களில் யார் இப்படி செய்யாமல் இருந்தார்கள் என்றான். தேவானும் அதே காரியத்தை செய்தான். அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே ஜீவாதிபதியை சிறுவையில் அறிந்தீர்கள். இயேசுவானவர் தாமே சொன்னார், உங்கள் பிதாக்களில் யார் தீர்க்கதரிசியை கல்லில் வைக்காமல் இருந்தீர்கள், அதற்கு பின்பு நீங்கள் அதை சிங்காரிக்கிறீர்கள் என்று கூறவில்லையா? காலங்களாக இப்படித்தான் நீதிமானுக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் இந்த உலர்ந்த மெருகேற்றப்பட்ட கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு சபைக்கு போகும் இந்த நாட்களின் ஜனக்கூட்டத்தாராகிய உங்களை நான் குற்றப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் தேவபக்தியின் வேஷத்தோடு என்று கிறிஸ்துவை இரண்டாவது முறையாக சிலுவையில் அறிகிறீர்கள். இந்த வார்த்தைகள் வேறொரு நாட்களுக்கானது, இந்த நாட்களுக்கு உரிவில் அல்ல என்று ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டு அவரை சிலுவையில் அறிகிறீர்கள்.
நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன். கல்வாரியின் மரணத்தின் போது அவர்கள் செய்த அந்த குற்றத்தை, அதே குற்றத்தை செய்த குற்றவாளிகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். திரும்பி தேவனிடமாய் திரும்புங்கள், இல்லையே அழிந்து போங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இங்கே சபைகளுக்கு அவர்கள் போதகர்கள் நிலவில் அறிகிறார்கள். தேவதூஷனை உரைப்பதன் மூலமாய் அவரை வார்த்தையை தேவனே கிருபையாயிரும். நான் இன்னொரு முறை அதை சொல்லட்டும், ஒருவேளை ஒலிநாடாவில் அது கலந்து போயிருக்கலாம். இங்கே இந்த சபைகள் அவர்கள் குருமார்கள் நிலவில் அறிகிறார்கள். தேவதூஷனை உரைப்பதன் மூலம் அவரை வார்த்தையை அது மறுபடியுமாய் சம்பவிப்பதில் வியப்பொன்றும் இல்லை. நடுவாக பிளக்கப்பட்ட பாறைகளும் இருண்ட ஆகாயம் என் மீட்பர் தலையை சாய்த்து மறித்தார். திறக்கப்பட்ட திருச்சியிலே வழியை காண்பித்தது பரலோகத்தின் சந்தோஷத்திற்கும் முடிவில்லாத நாளுக்கும். நான் இதை வெளிநாடாவிலும் இங்கு குடும்பியுள்ளவர்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் நான் இதை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவன் இந்த வார்த்தையின் கீழ் சேர கடவர்கள். தேவன் நிச்சயமாக இந்த பொல்லாத கிறிஸ்துவை மலர்ந்திருக்கின்ற, கிறிஸ்துவை புனக்கரிக்கின்ற இந்த சங்கதியின் மேல் தேவதூஷனை உணர்த்ததற்காக, அவருடைய அடையாளங்கள் கண்டுகொள்ளப்பட்ட வார்த்தையை சிலுவையில் அறிந்தமைக்காக நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு வருகிறீர்கள். நான் அதை குற்றம் சாட்டுகிறேன். கர்த்தர் பட்சத்தில் உள்ளவன் யார்? மோசே சொன்னான், அவன் இனத்தில் வரக்கடவன் என்று. அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அக்கினி சம்பத்தை சாட்சியாக வைத்து கூறினார். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அவன் வார்த்தை எடுத்துக்கொண்டு கோட்பாடுகளை மறுதளித்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவன். நான் உங்களை காலையில் சந்திப்பேன். நாம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். ஓ தேவனாகிய கர்த்தாவே, நித்திய ஜீவனை கொடுப்பவரே, இந்த வார்த்தையின் மூல காரணரே, அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவரே, இதை இந்த அவிசுவாசிக்கின்ற ஜனங்களின் சந்ததிக்கு சரியாக அடையாளம் காட்டினவரே, இன்று காலை நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அநேகர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சபை ஜனங்களால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் சுற்றிலுமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். உலகில் உள்ள பல பாகங்களுக்கு இந்த ஒலிநாடாக்கள் பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றன. போதகர்கள் இதை தங்கள் படிக்கும் அறையிலே கேட்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் இருதயத்தின் ஆழத்தில் விழுந்து ஆழமாக வெட்டி எல்லா உலகத்தையும் வெட்டி வெளியே எடுத்து, என்னிடம் கெண்டக்கியில் இருந்து வந்த மெத்தடிஸ்ட் போதகர் என்னிடம் சொன்னது போன்று ஒரு கால் சொல்லலாம். அவர் சொன்னார், நான் ஏழு சபை காலங்களின் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு அரைக்குவலை கேட்டேன். சுவர்களை விட்டு வெளியே வா என்றது. நான் விட்டு விட்டு வெளியே வந்து விட்டேன். எந்த வழி போவது என்றும் என்ன செய்வது என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னான். ரெண்டு பிள்ளைகளுடைய அந்த பாலிபனுக்கு தைரியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனே, அநேக அநேக மாணவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லும் வழியை கண்டுகொள்கின்றனர்.
The only way of life.
ஜீவனின் ஒரே பாதை, ஏனெனில் அவரே வார்த்தையாயிருக்கிறார். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. சில நேரங்களில் இவைகளை சொல்லும் போது அதை கொடூரமாக இருக்கவன் என்பதற்காக அல்ல, அதை அன்புடன் தான் சொல்லுகிறேன் என்றால் அன்பு திருத்துகிறதா இருக்கிறது. தேவனே, இது திருத்தப்படுவதற்காக கூறப்படுகிறது என் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியா செய்யும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களை திருத்த வேண்டியவர் நீரே. சிலுவையில் அவர்களுக்காக ஜெபித்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் குருடராய் இருக்கிறார்கள், தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதிருக்கிறார் என்று சொன்னீர். ஜீவனுள்ள வார்த்தைக்கு பதிலாக அவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் எடுத்துக் கொள்வதன் மூலமாக மறுபடியும் வார்த்தையை சிலுவையில் அறிகின்ற இந்த போதகர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சத்தியம் என்று தேவன் ரூபகாரப்படுத்துகின்ற உண்மையான வார்த்தையை இவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக பரிகாசம் செய்கின்றனர். பிதாவே, நீர் மறுபடியும் கலியான இரவு இருந்திருக்கவில்லை, மறுபடியும் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த முறை ஏதும் சாக்குபோக்கு சொல்லாமல் இந்த முறை அவர்கள் வருவார்களாக. ஏனென்றால் கடைசி அழைப்பு ஏற்கனவே சென்று விட்டது என்று நான் உணர்கின்றபடினாலே இப்பொழுது அது ஒரு காலம் கடந்ததாக இருக்கலாம். இன்னும் அந்த நேரத்திற்கு வரவில்லை என்று நான் நம்புகிறேன். இங்கே கூடியிருக்கின்ற சிறு சபையை ஆசீர்வதியும், இந்த காலையிலே இங்கே கூடியிருக்கும் இந்த சில நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த உஷ்ணமான நாளிலே நீண்ட நேரமாக இங்கே உட்கார்ந்து இரண்டு அல்லது மூன்று அல்லது அதிகப்படியான நேரமாக உட்கார்ந்து கவனித்த இவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எழுந்து போகவில்லை, அவர்கள் அமைதியாய் உட்கார்ந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். அநேகருடைய ஆகாரம் காத்துக் கொண்டிருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க பற்றிக் கொண்டிருக்கின்றனர். நான் தவறாக நடத்துவேனால் நியாய தீர்ப்பு நாள் என்று எனக்கு என்ன சம்பவிக்கும் என்று நான் அறிவேன். நான் உணர்வுடனாய் இருக்கிறேன் கர்த்தாவே. அதாவது நான் அவர்களை வார்த்தையிடமாய் கொண்டு சென்று
அவர்கள் வார்த்தையின்படியாக ஜீவிக்க பிரயாசிக்கிறேன் என்ற உணர்வு வரும் அளவிற்கு உணர்வுள்ளவனாயிருக்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறீர் என்றும் அந்த மகா பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியின் வடிவில் இருக்கிறார் என்றும் அவர் அதே நபர்தான் என்றும் அவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன். நீர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறீர்.
இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குள் இருப்பேன் என்று நீர் சொன்னேன். இது நீர்தான் என்று நான் அறிவேன் கர்த்தாவே. நாங்களுமே விசுவாசிக்கிறோம், ஏனென்றால் நீர் அதே காரியத்தை எங்கள் மத்தியில் செய்கிறீர். இன்றைக்கு எங்களை தெளிந்த புத்தியுடன் சமர்ப்பிக்கிறோம். அதே காரியத்தை நாங்கள் இங்கே செய்கிறோம். இந்த நிமிஷத்தில் கர்த்தாவே ஒரு நாடாவை கேட்கும் எந்த ஆணோ பெண்ணோ பையனோ பெண்ணோ இங்கே இருப்பவர்கள் அல்லது வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் டேப்பில் கேட்கிறவர்களோ, இந்த நேரத்தில் தானே ஒரு ஆழ்ந்த பிரதிஷ்டையை தேவ சேவைக்கென்று எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க முடியாது செய்யும். ஆண்டவரே, இங்கு குழுமியுள்ளோர் மேல் வல்லமையோடு அசைவாடி வாஜஸ்திரி சொத்துப்படுத்தும். கால்முடமான ஒரு பையன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதாக அவர்கள் அறிவித்தார்கள். அந்த மகா பெரிய பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வண்ணமாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் அறிவோம் அவர் அதை செய்வார் என்று. நீ டெலிவிஷன் ரேடியோ இவைகளின் மூலமாக தேசத்தின் ஊடாக சென்று வியாதியை சுகப்படுத்துவீரானால் நீருமிட வார்த்தையை அனுப்பினீர், அது அவர்களை சுத்தப்படுத்தினது. இந்த நொடியிலும் அதே காரியத்தை செய்ய முடியும். தேவனே, ஒவ்வொரு வியாதியஸ்தினையும் கை கால் வழங்காதவளையும் இங்கே பாதிக்கப்பட்டவளையும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவளையும் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, இவைகளை அழியும். என்னுடைய விண்ணப்பம் அவர்களுக்காகத்தான். கிறிஸ்துவின் அன்பை இருதயத்தில் கொண்டவனாய், தேவையுள்ளோர் பேர் உணர்வு கொண்டவனாய் கர்த்தாவை இவர்களை உம்முடைய பலிபீடத்தின் மேல் சமர்ப்பிக்கிறேன். அங்கே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தோ இந்த சரீரம் எங்களுடைய பாவங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் பரிகாரமாய் அங்கு இருக்கிறது. இந்த ஜனங்களின் இரக்கத்திற்காக நான் மன்றாடுகிறேன். மோசே இடைவெளியில் நின்றது போல கர்த்தாவே, நான் இவர்களுக்காக நின்று தேவனே அவர்கள் மேல் கிருபையாயிரும். இன்னும் கொஞ்ச காலம் கிருபையாயிருந்து அவர்களுக்கு இன்னொரு தருணம் தாரும் என்று மன்றாட விரும்புகிறேன். கர்த்தாவே, அதை இப்பொழுதே செய்யாதேயோ. சுவிசேஷம் இன்னும் கொஞ்ச தூரம் தொடரட்டும். கர்த்தாவே, அவர்கள் ஆக்கினைக்குள் ஆகிவிட்டனர். ஜீவ புத்தகத்தில் பேரையுடைய அந்த கடைசி நபர் மட்டும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் அருளப்படுவதாக என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் அறிவேன்.
It's not hard to pray against your divine word.
தெய்வீக வார்த்தையை ஆதாரமாக கொண்டு ஜெபிப்பது கடினமானதல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதும் ரூபகாரப்படுத்தப்பட்டதுமான வார்த்தை, விலகு தோட்டத்துக்கு முன்பே இந்த ஜனங்களை முன்கொடுத்ததான அந்த வார்த்தை. புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிப்பது கடினமல்ல, ஏனென்றால் நீர் அது செய்வீர் என்று நான் அறிந்தேன். என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்தில் வரும் என்று இயேசு சொன்னார். கொடுக்கப்படாமல் ஒரு மனுஷனும் வர முடியாது. இப்பொழுதும் கர்த்தாவே, இங்கு இருப்பவர்களும் டேப்புகளில் கேட்பவர்களும் இருதரப்பார் மேலும் இந்த வார்த்தைகள் விழுகின்ற எவிடத்தும் ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட நபரையும், அதாவது ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பெயரெழுதப்பட்ட நபரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அழைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற தேவன் சத்தத்தை அவர்கள் கேட்பார்களாக. இந்த சிறிய அமைதியான மெல்லிய சத்தம் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாக இதுவே படி இதிலே நடவுங்கள் என்று கூறுவதை கேட்பார்களாக. இவைகள் அழியும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆமென். கூட்டத்திற்கு முன்பாக நாம் இப்போது தலைவணங்கி இருக்கின்ற இந்த வேளையிலே இது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இங்கே வியாதியர்களுக்காகவும் துன்பப்படுதலுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கின்ற கைகுட்டைகளை கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற புடலங்களின் மீதும் எனது கருத்தை வைக்கிறேன். இப்போது நான் உங்களிடத்தில் உத்தமத்தோடு ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏன் பிரசங்கம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வரவில்லை. நான் களைப்புற்றிருக்கிறேன். நான் தேய்ந்து போனேன். நான் அன்றைக்கு இருந்தது போன்று வாலிபன் அல்ல. நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டுள்ளது என்று நான் அறிவேன். தேவனுடைய ராஜ்யத்திற்காக என்னால் முடிந்த எல்லா துணிக்கையான காரியங்களையும் நான் செய்தாக வேண்டும் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தருணம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பிரசங்கித்தாக வேண்டும். விருப்பமோ இல்லையோ நான் போய்தான் ஆக வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்று உணர்கின்ற காரணத்தினால் தான் நான் இங்கு வருகிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கடினமாயும் கொடுமையாயும் பேசவில்லை. எனக்குள் ஒரு எழுச்சி உண்டாவதனால் நான் அப்படி பேசுகிறேன். ரூபகாரப்படுத்தப்பட்ட அந்த காரியமே இவைகளை எல்லாம் செய்யும்படியாய் என்னை தூண்டுகிறது. நான் அதை அன்புடனும் தயவாயும் சொல்லுகிறேன். நம்முடைய புருஷரையோ ஸ்திரீகளையோ நான் கணித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லவில்லை. சகோதரனே சகோதரியே, அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் அதை செய்யவில்லை. நீங்கள் தேவனுடைய சீர்படுத்தலையும் தாட்டையும் காணும்படியாக ஒரு கூர்மையான இடத்திற்குள் உங்களை கொண்டு போகும்படியாகவே நான் அதை செய்கிறேன். நீங்கள் இப்பொழுதே உள்ள வர வேண்டும் என்பதற்காக அதை தள்ளி போடாதே. எங்கள் ஒரு கால் நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நேரிடும். இங்கே கூடி வந்திருப்பவர்கள் முன்னிலையில் உங்கள் இருதயத்தின் முழு அர்ப்பணிப்போடு
இப்பொழுது தேவன் பட்சத்தில் வர வாஞ்சியாய் உள்ள நீங்கள் அல்லது இந்த வெளிநாடாக்கள் சென்று இந்த பூமி முழுவதுமாக அவைகளை கேட்கின்ற பல பகுதியில் உள்ள நீங்கள் உங்கள் தலைகள் வணங்குறவாறு கரத்தை உயர்த்துவீர்களானால் அப்படி செய்ய விரும்பாதவர்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்த வேண்டாம். மேலான பிரதிஷ்டையுள்ள ஜீவித்தோடு வர வேண்டும் என்று உண்மையாகவே நீங்கள் விரும்புவீர்களானால் இப்பொழுதே நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. நிந்தையை சுமக்கும் பிரயாசிக்கும்படி நீங்கள் புதிதாக உங்களை கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்யுங்கள். நான் நிந்தையை சுமக்க இன்றைக்கு ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். நானும் கூட இரண்டு கரங்களை உயர்த்தி இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிந்தையை என் மேல் எடுத்துக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். பரிசுத்த உருளை அல்லது வேறு எந்த விதமாக எல்லாம் குறிப்பிடும்படியாக அழைக்கிறார்களோ அதை சந்தோஷத்துடன் நான் அழிந்து கொள்கிறேன். அதை கர்த்தர் நிமித்தமாக இருக்கின்றபடி நாளே நான் அதை பெருமையுடன் நடந்து கொள்வேன். நான் அதை பெருமையுடன் நடந்து கொள்வேன். நீங்கள் யாவரும் அப்படியே செய்ய விரும்புகிறீர்கள் அல்லவா? உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய கிருபையால் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவருடைய நாமத்தின் நிமித்தமான நிந்தையை சுமப்பதை ஒரு பெரிய கனமாக கருதியவர்களாய் அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்தார்கள். அல்லது ஏதோ ஹாலிவுட் நட்சத்திரம் அல்லது ஏதோ டெலிவிஷன் காரியத்தின் நிமித்தம் உண்டாகும் நிந்தையை சுமக்க விரும்புகிறீர்களா? அல்லது ஏதோ சபை அங்கத்தினாகவோ அல்லது ஏதோ காரியமோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிமித்தமா நிந்தையை சுமக்க விரும்புகிறீர்களா? கர்த்தாவே வார்த்தை நிந்தை எனக்கு தாரும். தேவனுடைய வார்த்தை நிந்தையை அவர் சுமந்தார் என்று நான் அறிவேன். கர்த்தாவே நானும் கூட சுமக்கும்படியா செய்யும். இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன். மரணம் என்னை விடுவிக்க மாட்டாய். பின்பு ஒரு கிரீடத்தை சூடிக்கொள்ளும்படியாக வீட்டிற்கு போய். இரண்டாவது ஒரு நாள் நமக்கு ஒரு கிரீடம் இருக்கிறது. அது இப்பொழுது தயாராக்கப்படுகின்றது. இந்த பூமிக்குரிய ஜீவியம் முடிந்து போனால் அப்பொழுது அது ஏற்றதாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்வோம். இப்போ ஜனங்களை பீடத்தை சுற்றிலுமாய் கொண்டு வர இங்கே நமக்கு இட வசதி இல்லை. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் தலைமை உங்களுக்கு ஒரு பீடமாயிருக்கும். விசுவாசிக்கின்ற அத்தனை பேருக்கும் நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த கூட்டத்தில் இருக்கும் ஏறக்குரிய எல்லா வாலிப வயோதிப கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது போன்று எனக்கு தெரிகிறது. ஒவ்வொரு முறை இந்த வெளிநாடா போடப்படுகின்ற போதும் ஜனங்கள் கரங்களை உயர்த்தவும் அவர்கள் அறைகளிலேயே முழங்கார்படி இருக்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனும் தாயும் ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றிக் கொண்டு அன்பே அதிக நாட்களாக நாம் சபை அங்கத்தினர்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவிடமாக போவோம் பாருங்கள் என்று சொல்லுங்கள். இவைகளை அழியும் கர்த்தாவே. இங்குள்ள ஜனங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜீவியத்தை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை அநேகர் அருமையான ஜனங்கள் கர்த்தாவே. அவர்கள் உம்முடைய ஜனங்கள். அவர்கள் இன்னும் சத்தியத்தை அறியவில்லை. கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை நீர் அவர்களுக்கு காண்பியும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது.
As you said in John,
நீர் யோவானில் சொன்னது போன்று நான் நினைக்கிறேன். 17 அதிகாரம் என்று உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பிதாவே பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். உங்களோட வார்த்தை இன்னும் சத்தியமாய் இருக்கிறது. அது எப்பொழுதும் வார்த்தையாய் இருக்கிறது, ஏனெனில் அது தேவனாயிருக்கிறது. தேவனே, நீர் உம்முடைய சத்தியத்தை கொண்டவளை பரிசுத்தப்படுத்தும். அதாவது எல்லா கோட்பாடுகள் நின்றும் தாமதம் நின்றும் நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். சுத்திகரியும் எல்லா உலக பிரகாரமான காரியங்களில் நின்றும் அவர்களை சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட வார்த்தைக்கான ஜீவித்து செய்யும்படியாக செய்யும். அரையாளும் கட்டாவே, இப்பொழுது அவர்கள் உம்முடைய இருக்கிறார்கள். நீர் அதை செய்வதாக வாக்களித்துள்ளீர். உம்முடைய ஊழியர் என்ற முறையில் அவர்களுடைய சார்பில் நான் என் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் தலைகளை வணங்கினவாறு நாம் ஜெபத்தில் தொடர்ந்து இருக்கும் போது இப்பாடலை நாம் பாடுவோம்.
ஜீசஸ் பெய்ட் ஆல் டு ஹிம். திங்க் ஆஃப் இட். சே Yesterday I was in a place
in the family of sagadaran enakku vaangi alitha oru suit thuniyai alavedukkumadiyai oru manidaridathirku sendirundhen umariya suit pushnamaga kaanapattathu agave naan umakku kulirthiyana ondrai vaangiyullen endra avar sonnar. நான் அந்த துணியை என் அளவிற்கு வெட்டும்படியாய் போனேன். அவர் உம்முடைய வலது தோல் கீழ் சரிந்திருக்கிறது என்று ஒரு நாள் நீ பாரமான துணியை சுமந்திருப்பீர்
என்றார்.
ஆம், ஒரு பாப சுமை. ஆனால் இயேசு எல்லா கருத்தையும் செலுத்தி விட்டார். நாம் அதை பாடும் போது கவனியுங்கள்.
Jesus paid it all. Then all my life to him I. What had sin done? Sin had left a crimson stain. He washed it white as snow. God be merciful to us.
Evane, இந்த ஆழ்ந்த தியானத்தின் வேளையிலே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
Let the word soak in deep,
Lord. இதயத்தின் ஆழத்திலே கர்த்தாவே வார்த்தை ஊறட்டும். இந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய ஆகாரத்திற்கு தாமதமாகி விட்டது.
But Lord, this is more than meat.
ஆனால் கர்த்தாவே இது போஜனத்தை காட்டிலும் மேலானது. இது ஜீவனாயிருக்கிறது. என் வார்த்தை போஜனமாயிருக்கிறது என்று நீர் சொன்னீர். எங்கள் பசியுள்ள ஆத்மா அதை கொண்டுதான் விருந்துண்டு வருகின்றது.
Now take us, Lord.
இப்பொழுது ஆண்டவரே எங்களை இடும், எங்களை வணையும். கர்த்தாவே அவர்களோடு கூட என்னை எடுத்துக் கொள்ளும். நான் அவர்களோடு கூட போக விரும்புகிறேன். கர்த்தாவே நான் இப்பொழுது விசுவாசத்தினால் கல்வாரி விட்டு போகிறேன். நான் இந்த கூட்டத்தாரோடு போகிறேன். இப்பொழுது என்னை வணையும் கர்த்தாவே. நான் தவறு செய்திருக்கிறேன். அநேக முறைகளிலே அண்மையில் நான் பிரசங்கிப்பதை விட்டுவிட எண்ணினேன். எனக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏமாற்றமடைந்தேன். எனக்குள் ஒருவித மனப்பான்மையை உருவாக்கினேன். ஓ தேவனே, சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்னர் நீர் அங்கே எனக்கு அந்த அடையாளத்தை தந்தபோது வேதத்தை வாசித்துக் கொண்டு நீர் மோசேக்கு சொன்னதை நான் அந்த கனவை போன்று கண்டு அவனுக்கு கூட அங்கே ஒரு மலை அவனுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அன்ன முடிவிற்கு போன போது அநேக வியாதியஸ்தரை விட்டு வந்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்வேன். தீர்க்க தரிசன ஊழியர் மட்டுமன்றி வார்த்தையை உபதேசிப்பதும் வியாதிகளுக்காக ஜெபிப்பதும் என்று ஊழியம் என்று நான் அறிந்து கொள்வேன். இங்கே ஒரு மனிதன் மறுத்து தரையில் விடும்படியாய் அனுமதித்து
then brought him back to life for confirmation.
அது உண்மைதான் என்று உறுதிப்படுத்தும்படியாக அவனை மறுபடியும் ஜீவனோடு கொண்டு வந்தீர். நீர் எப்பொழுதும் உங்களோட வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறேன். இப்பொழுது கர்த்தாவே உங்களுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் இருக்கும் போதே இந்த நேரமே அதை உறுதிப்படுத்தும். கர்த்தாவே, இங்கு இருக்கின்ற ஜனங்கள் யாவரையும் கர்த்தாவே நீர் எடுத்து உலகத்தை எங்களிலிருந்து எடுத்து போடும். நாங்கள் உடைய சமூகத்தில் இருக்கும் போதே என்னை எடும் கர்த்தாவே. வார்த்தையை வெறுமனை இடும். எங்கள் இருதயத்தை முறுக்கி பிழியும் தேவனே. இப்பொழுதே உலகத்தையும் உலகத்தின் கவலைகளையும் எங்களிலிருந்து எடுத்து போடும். நாங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படி செய்யும். ஓ தேவனே, நாங்கள் அன்பாயும் இரக்கமாயும் இனிமையாயும் ஆவியின் கனிகளை ஈடும்படியாயும் செய்யும். செய்ய மாட்டீரா கர்த்தாவே? நாங்கள் உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் பேரிலும் பாவமான ஒரு சிறப்பான கலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனாலும் ரத்தம் அதை போக்கி கர்த்தாவே அதை வெண்மையான பணியை போலாக்கும். நாம் உண்மையிலே காத்திருக்கின்ற இவ்வேளையிலே அதை அழியும். எங்களை எடும். நாங்கள்
உங்களுடையவர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை அழியும் கர்த்தாவே. கர்த்தாவே, இதயத்தை முறுக்கி பிடியும். என்னுடைய பிழைகள் எல்லாவற்றையும் நான் காணுகிறேன். என்னுடைய தவறுகளை காணுகிறேன் தேவனே. இந்த நேரம் முதற்கொண்டு தேவனே, என்னால் இயன்ற வரை உங்களுக்கு உதவி செய்ய நான் பிரயாசிக்கிறேன். இக்காலை இருந்த இடத்திலேயே புதிதாக என்னுடைய ஜீவத்தை உங்களுக்கு புதுசு செய்ய விரும்புகிறேன். அங்கே பொறுமே இருக்கும் என் குருமார் நண்பர்களுக்கு எதிராக நான் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்து இந்த கடினமான வார்த்தைகளை பேச வேண்டி இருந்தது. ஆனால் கர்த்தாவே, நான் இதை உங்களுடைய ஏவுதலை நான் செய்தேன். இதை நான் செய்யும்படியா நீ சொன்னீர் என்று நான் உணர்கிறேன். இப்பொழுதோ அது என் தோளை விட்டு நீங்கிறதா இருக்கிறது கர்த்தாவே. அது என்னை விட்டு நீங்கிறபடியா நான் சந்தோஷப்படுகிறேன். அதனோடு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கர்த்தாவே. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு ரட்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீதிமானங்களை எழுப்புதல் நமக்கு வருவதாக, எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக சபைக்கு மத்தியில் ஒரு பெரிய வல்லமை வருவதாக. அப்படி ஜபம் செய்வது கடினமானதல்ல, ஏனென்றால் நீர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் அந்த மூன்றாவது இடுப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் அது பெரிய காரியங்களை செய்யும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நான் உம்முடையவன். எனக்கு தெரிந்த மட்டும் என்னை எப்படி பிரதிஷ்டை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பிரதிஷ்டை செய்து என்னை உம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறேன். என்னிலிருந்து உலகத்தை எடுத்து போடும் கர்த்தாவே. அழிந்து போகக்கூடிய காரியங்களில் இருந்து எடுத்து போட்டு அழியக்கூடாதவர்களுக்கு தாரும் தேவனுடைய வார்த்தையை. நான் அந்த வார்த்தையோடு நெருங்கி ஜீவிக்கும்படியா செய்து வார்த்தையானது எனக்குள்ளும் நான் வார்த்தைக்குள்ளும் ஆகும்படியா செய்யும் கர்த்தாவே. இதை அழியும். அதை விட்டு நான் விலகாதபடி செய்யும். அந்த ராஜாவின் பட்டயத்தை நான் பிடிக்கும்படியாய், அவ்வளவு ஈருகமாய் அதை பிடிக்கும்படியா செய்யும். இதையாலையும் கர்த்தாவே, எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். நாங்களும் இட ஊழியர்கள் இந்த காலையில் எங்கள் இருதயங்களில் நாங்கள் புதியதாய் உமக்கு எங்களை பதிவு செய்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் சேவைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்.
ஜீசஸ், God bless you, Brother Neville.